நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு இருக்க ஜெபத்தில் என்னை நினைவு கூற வேண்டும் என்பவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள் என்று வியக்கின்றேன். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே என்னவே நினைவு கூறும், ஓ கர்த்தாவே என்று கூறுங்கள். இங்கே அநேக வேண்டுதல்கள் இருக்கிறது. கைக்குட்டைகள் இங்கே மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த குறையின் கீழ் இந்த சாயந்தர வேளையிலே மீண்டுமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இதே இடத்தில் தானே நீர் எங்களை அநேக முறைகள் சந்தித்து எங்கள் மேலுள்ள உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றீர். நீர் எங்களுக்கு செய்தவைகளுக்காக நாங்கள் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் எங்களுடைய தாழ்மையான விதத்திலே உமக்கு வெளிப்படுத்தி காட்ட முயற்சிக்கிறோம். இன்றிரவு நாங்கள் மீண்டுமாய் ஒரு தேவைகள் உள்ள ஜனங்களாய் வருகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு நீர் எப்பொழுதுமே தேவையாயிருக்கிறீர். நாங்கள் இந்த பூமியின் மேல் இருக்கும் வரைக்கும் அதுவே ஒரு கூக்குரலாய் இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். யுத்தமோ மும்முரமாகி கொண்டிருக்கிறது. எதிராளியானவன் எப்படி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் இருப்பான் என்று நீர் வாக்களித்தும் கூறியும் இருக்கிறீர். இப்பொழுது அவன் ஜனங்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்டவனாயிருக்கிறான். எங்களால் அதையெல்லாம் இடங்களிலும் காண முடிகின்றது. கர்ச்சிக்கிற சிங்கம் போன்று கிடைத்ததை கிழித்தெறிந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு கொஞ்சம் காலம் மட்டுமே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய சிறுசுகளுக்காக அக்கறை கொண்டுள்ள ஒரு பிதா எங்களுக்கு இருக்கிறார். எங்களுடைய வேண்டுதல்களோடு இன்றிரவு உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வருகிறோம் கர்த்தாவே. அவைகளை நீர் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே கிடக்கின்ற இந்த கைக்குட்டைகள் பிதாவே, தேசத்தில் எங்கேயோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் உம்மை அழைக்கிறார்கள் என்பதையும் நீர் அவர்களுக்கு தேவையாய் இருக்கிறீர் என்பதையும் அவர்கள் உம்மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களுடைய இங்கே உள்ள விசுவாசத்தை கிரியையில் செயல்படுத்த இந்த கைக்குட்டைகளை அனுப்ப வேண்டும் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடையும்படியாய் அருள் புரியும் தேவனே. ஞாபக சக்தியை இழந்து போன ஒரு பையனுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னர் அங்கே அந்த அறையிலே நீர் அதை அவனுக்கு பரிபூர்ணமாக திரும்ப அளித்த உம்முடைய மகத்தான வல்லமையை கர்த்தாவே நாங்கள் கண்டோம். உம்முடைய மகத்தான வல்லமை ஒவ்வொரு நேரமும் வியாதியை அகற்றிக் கொண்டும் இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டும் அவைகளை ஒழுங்குமுறையில் சீர்படுத்திக் கொண்டும் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அது எந்த மனிதனுக்கும் அப்பாற்பட்டதாயிருக்கிறது. எந்த காரணத்தினால் ஆனது என்பதையும் அதை செய்தது எதுவென்றும் அது எப்படியா இருக்கிறது என்றும் எப்படி உம்மால் வெளிப்படுத்த முடிகிறது என்பதை எங்களில் எவராகிலும் அறிந்து கொள்வது என்பது எல்லா காரியத்துக்கும் அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அது பிதாவே நீர் மட்டும்தான். வார்த்தை இருதயத்தை ஆராயக்கூடியதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, ஜனங்கள் தலைகளை தாழ்த்தினவாறு இந்த காரியங்களை பற்றி சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களும் பதிலளிக்கப்படும்படி அவர்களுக்கு அருள்வீராக. ரட்சிக்கப்படக்கூடியவர்களை இன்றிரவு ரட்சியும் கர்த்தாவே. இழக்கப்பட்டு போனவர்கள் தாமே உள்ளே வந்து ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த மகத்தான பெரிய குவியலான ஈர துணிகளை இங்கே காண நாங்கள் அவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர்களில் அநேகருக்கு கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த பழைய மனிதனின் பாவம் உதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் அவ்வளவு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அதற்காக பிதாவை நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். அவர்களுடைய எஞ்சியுள்ள நாட்களிலே புதிதான ஜீவனில் அவர்கள் நடப்பார்களாக. நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்கிறோம், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் இருதயத்தில் உள்ள வேண்டுதல்களுக்கு பதிலளிக்கும்படி அருள் புரிவாராக. இப்பொழுது சகோதரன் வீலர் அவர்கள் ஒரு சிறு பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பில்லியனிடம் கூறினார் என்று நினைக்கிறேன். அது சரிதானா? நான் அதில் ஏதாவது தவறாக கூறினேனா? பிரதிஷ்டைக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ? சரி, இப்பொழுது அதை இங்கே கொண்டு வர விரும்புவீர்களானால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். மூப்பர்கள் முன்னே வந்து பிரதிஷ்டை ஆராதனைக்காக சிறுவர்களின் மேல் கரங்களை வையுங்கள். நாம் அதை சுருக்கமாக முடிக்க முயற்சிப்போம். இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். விரும்புகிறவர்கள் தேவன் அவர்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற கற்களை கர்த்தராக இயேசுவிடம் கொண்டு வரட்டும். நாம் எப்பொழுதுமே அவர்கள் வருவதற்கான வழியை உண்டாக்க முயற்சிக்கிறோம். ஏனென்றால் நாளை எதுவுடையதா இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு செய்ய முடிந்ததை நாளைக்கு தள்ளி போடாதே என்று என்னுடைய தாயார் வழக்கமாக கூறுவார்கள். அது சரியே. ஏனென்றால் நாளை எதுவுடையதா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாளை தினம் யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் முக்கியமான பாகம். நாளைய தினம் யாரிடத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். சகோதரன் வீலர், தேவனாகிய கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. இது சகோதரி வீலர், உங்களை சந்திப்பதில் நிச்சயமாக எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரிந்த மட்டில் உங்களை நான் சந்திப்பது இதுதான் என்னுடைய முதல் சந்திப்பும் என்னுடைய சிறந்த சாக்கியமாய் இருக்குது என நம்புகிறேன். இது உங்களுடைய குழந்தை? அதனுடைய பெயர் என்ன? கேரலின் ரிபேக்கா. நல்லது. என்ன ஒரு அருமையான சிறிய பெண். இருக்க வேண்டியதற்கு அழகாயிருக்கிறார். இப்பொழுது சிறிய கேரலின் ரெபேக்கா வீலர், சகோதரன் வீலர் இங்கே இந்த சபையின் டீக்கன்களில் ஒருவராவர். தேவன் அவர்களுடைய இணைப்பை இந்த சிறு பிள்ளையில் ஆசீர்வதித்தார். நான் நினைக்கிறேன், உமக்கு எனக்கு தெரியும், இன்னும் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இன்னும் மூன்று பெண்களா? நான் அறிந்த மட்டில் அவர்கள் உண்மையாகவே அருமையான சீமாட்டிகள். எனவே மற்றவர்களைப் போல இவளும் ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பார்த்தீர்களா? அப்பொழுது அது உங்கள் எல்லாருக்கும் திருப்தி அளிக்கும் இல்லையா? அது உண்மை. ஏனென்றால் அவர்கள் மிகவும் இனிமையான பிள்ளைகள். இவளை என் கரத்தில் எடுக்க அனுமதிப்பாளா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவள் அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் கரங்களை அவள் மீது வைப்போம். ரெபேக்கா, இங்கே என்னிடத்தில் வருவதற்கு விருப்பமா? நான் உன்னை தூக்கிக் கொள்ள நீ விரும்புகிறாயா? அது மிகவும் அருமையா இருக்கிறது. என்ன ஒரு சௌந்தரியமான சிறுப்பெண். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, இன்றிரவு இந்த கண்காணிக்கு முன்பாக நாங்கள் நிற்கையில் உண்மையிலே ஒரு அருமையான அறுவலை உடையவராயிருக்கிறார். ஏனென்றால் ஒரு கண்காணியானவன், குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய சொந்த குடும்பத்தையே நன்றாக நடத்த முடியவில்லை என்றால் எப்படி தேவனுடைய வீட்டை அவனால் நடத்த முடியும்? இந்த சகோதரன் இந்த தகுதிகளை எல்லாம் உடையவராய் இருப்பதனால் நாங்கள் உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அவரில் நாங்கள் தேவனுடைய ஆவியை காண்கிறோம். அவர் இப்பொழுது இந்த குழந்தை மகளை இங்கே பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு வருகிறார். அவளை வளர்க்கும்படியாக நீர் அதை அவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறீர். இந்த குழந்தையானவள் அவளுடைய சகோதரிகளைப் போல இருப்பாள் என்ற அவர்களுடைய வாஞ்சைக்காக தேவனே, நாங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவளாய் இருக்கிறோம். இது ஆண்டவிதமாக இருக்கும்படியாக பிதாவே இதை அருள்வீராக. இந்த குழந்தை வளர்ந்து பிதாவே உமக்கு மகத்தான சேவை செய்பவளாக இருப்பாளாக. இப்பொழுது ஒரு சேவையின் ஜீவியத்துக்காக இந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இவளை ஆரோக்கியமாகவும் பலமுள்ளவளாகவும் ஆக்கும். நீண்ட ஆயுளாய் அவள் ஜீவிப்பாளாக. கூடுமானால் இயேசுவின் வருகை மட்டுமாக ஜீவிப்பாளாக. பின்னர் பிதாவே, இவள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்க்கப்படுவாள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு சேவையின் ஜீவியத்திற்காக இவளுடைய ஜீவியத்தை நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். ரெபேக்கா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் வீலர், சகோதரி வீலர், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீ எப்படி இருக்கின்றாய்? இப்பொழுது இங்கே இன்னொரு சிறிய பெண் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் வந்திருக்கிறார். அவளுடைய பெயர் என்ன? ராண்டா ரெனே கோட்ஸ். அது சரிதானே? ஜெஸ்ஸி கோட்ஸ் என்பவருக்கு நீங்கள் உறவினர்களா? நான் அப்படி நினைத்தேன். இந்த பட்டணத்தில் இங்கே சில கோட்ஸ்களை எனக்கு தெரியும். அவர்கள் எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நீண்ட காலமா என்னுடைய நண்பர்கள். என்னிடம் வருவாயா என வியக்கின்றேன். நான் உன்னை கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் கொடுத்து உடனே நான் உன்னை உன் தாயாரிடத்தில் கொடுத்து விடுகிறேன். இப்போது இவள் இனிமையாக இருக்கிறாள் இல்லையா? இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. பரலோக பிதாவே, உம்முடைய மூப்பனும் நானுமாய் சேர்ந்து இன்றிரவு நிற்க சுவிசேஷத்தில் ஒப்புமையோடும் இசைபோடும் இந்த தாயார் இந்த குட்டி ராண்டா ரேனியை பிரதிஷ்டைக்காக உம்மிடத்தில் கொண்டு வருகிறார். பராமரிக்கும்படியாய் அவளிடத்தில் நீர் அந்த குழந்தையை கொடுத்தீர். அவள் செய்யக்கூடிய முதல் மேலான காரியம் அதை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவதே ஆகும். முன்காலத்து யோபு கூறினது போன்று கர்த்தர் இந்த காரியங்களை கொடுக்கிறார். தேவனே, நீர் எடுத்துக்கொள்ளும் அந்த வேளை வரைக்குமாய் நீர் அவளை பாதுகாவலாய் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்து மற்றவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக வளர்ந்து வரும்படி அருள் புரியும் தேவனே. அவளுடைய வீட்டை ஆசீர்வதியும். உண்மையான இருதயங்களோடு ஒரு முழு சேவைக்காக அது உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. இப்பொழுது தேவனே, குட்டி ராண்டா ரீனி கோட்ஸை ஒரு ஜீவியத்தின் சேவைக்காக நாங்கள் உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கிறோம். ஆமேன். மிகவும் இனிமையாயிருக்கிறார். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ராபர்ட் பால் ஷேனா ஷேமல். சரி, நீ இன்னமும் ஒரு விதமாய் குழந்தையாகவே இருக்கின்றாய். நீ அதை குறித்து அதிக சந்தடி செய்ய மாட்டாய் என நான் நினைக்கிறேன். ஆண்டவருமா, என்னை பார்த்து சிரிக்காதே. நீ சிரிப்பதற்கு ஏதாவது வேண்டுமென்றால் இங்கே நோக்கிப்பார். ராபர்ட் பால், என்ன ஒரு அழகான பெயர். நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தேவனே, இந்த வாலிப பெண் இங்கே வந்து கொண்டிருக்கிறாள். இவள் எங்களுக்கு ஒரு சிறு பெண்ணாய் இருக்கிறாள். இவளோ இவளுடைய சிறு பையனை, ஓ தேவனே, ஒரு ஜீவத்தின் சேவைக்காக உமக்கு கொடுக்கிறார். அது அவர்களுடைய இணைப்பின் கனியும் விளைவுமாக இருக்கிறது. உம்முடைய மூப்பனும் நானுமாய் கரங்களை இந்த சிறுவனின் மேல் வைத்து இவனுடைய ஜீவியத்தை உமக்கு பிரதிஷ்டையாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் தேவனே. நாளை என்று ஒன்று இருக்குமானால் அவனுடைய பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை அவன் சுமந்து கொண்டு செல்வானாக. நீர் இவர்களுடைய வீடுகளை ஆசீர்வதியும் இந்த பிள்ளையாண்டான் தேவனை அறிகிற அறிவில் வளர்க்கப்பட்டு உம்முடைய நேசமுள்ள ஒரு சீஷனாய் இருப்பானாக என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் அவனை உம்மிடத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்,
ஆமென்.
அவன் நல்ல ஒரு அருமையான பையன், அவ்வளவுதான் ஆமையா. இதை காட்டிலும் இனிமையானதை கேட்க முடியாது இல்லையா. இந்த சிறு பயலை காட்டிலும் இனிமையாக இருக்கத்தக்கது இந்த உலகில் வேறு ஏதும் கிடையாது, அது உண்மை. புன்னகை மயம், அவ்வளவு இனிமையா. இந்த குழந்தைகளை ஏந்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு சமயம் என் மனைவி பொறாமை கொண்டிருந்தார். அவர்களை தூக்கி கொண்டிருப்பதை அவள் அவ்வளவாய் விரும்புகிறார். எனக்கும் கூட தான், ஆனால் எனக்கு அவர்களை தவற விட்டு விடுவேனோ என்று எப்பொழுதும் பயம். அவர்கள் அவ்வளவு மென்மையாயும் அவ்வளவு அழகாயும் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் நம்மை காட்டிலும் உறுதியாயிருக்கிறார்கள். நான் வெளியே போகப் போகிறேன் என்று உங்களுக்கு கூறினேன். எனக்கு 35 நிமிடங்கள் தான் இன்னும் இருக்கிறது. எனவே நான் துரிதமாய் இருக்கப் போகிறேன். இருப்பேனா? நாம் அதை பார்ப்போம். நான் எதையும் தவறாக கணிக்கவோ அல்லது எதையாவது தவறாக கூறவோ வேண்டும் என்ற நோக்கமில்லை. ஆனால் நான் உண்மையாகவே கஷ்டப்பட்டு முடிக்க முயற்சிக்கப் போகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாம் இங்கிருந்து புறப்பட்டு வீதிக்கு சென்ற பிறகு நாம் எப்பொழுதும் போல அவ்வளவு சுறுசுறுப்பாய் இருப்பதில்லை. உங்களுக்கே தெரியும், சில சமயங்களில் தூரம் கரடுமுரடாயிருக்கும். ஒரு நாளில் 2 அல்லது 3 ஆராதனைகள். முக்கியமான பகுதி என்ன செய்கிறது என்றால் அந்த தரிசனங்கள் தான். பிரசங்கிப்பது என்னை பாதிப்பதில்லை. நாள் முழுவதுமாக இங்கே நின்று கொண்டிருக்க முடியும், அது என்னை பாதிக்காது. ஆனால் அந்த தரிசனங்களும் ஜனங்கள் பேட்டியில் இருப்பதுமே என்னை பாதிக்கிறது. ஆனால் அதுதான் அவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும், புரிகின்றதா? அதற்காகத்தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் மேல் கரங்களை வைப்பதினால் அது ஏதோ காரியங்களை தீர்த்து வைக்கிறது. அவைகளின் மூல கூறு, அதன் துவக்கம் தெரிந்திருக்க வேண்டும். எக்காரணத்தினால் வந்தது, அதை செய்தது எது? அப்படியானால் அதனின்று வெளிவர என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது நாளை மறுநாள் அன்று இரவு கூட்டம் துவங்குகின்றது. அல்லது நான் உங்களின் மன்னிப்பை கோருகிறேன், அது புதன்கிழமை இரவு லூசியானாவில் உள்ள ஸ்ரீவ போட்டில் இருக்கும். உங்களில் யாருக்காவது அந்த சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் இருப்பார்களாயின் அங்கு வரும்படியாய் அவர்களிடத்தில் கூறுங்கள். ஜீவ ஜபகூடாரம் என்று நினைக்கிறேன், அங்கேதான் துவங்குகிறது. அங்கே இருக்கும் அரங்கத்தில் ஒழுங்கு செய்ய முடியவில்லை என்றால் ஜபக்கூடத்தில் இருக்கும் அரங்கத்தில் அதிகமாக உட்காரும் இடவசதி உண்டு. ஆனால் அவர்களிடத்தில் மாடி அலங்கத்திலும் ஒரு பெரிய முக்கிய தளம் இருக்கிறது. பின்னர் அதற்கும் கீழே இன்னொரு தளம் இருக்கிறது. எனவே எத்தனை பேர்கள் சரியாக அங்கு உட்கார முடியும் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை சமாளிக்க முடியவில்லை என்றால் எதிர்வாடையில் இருக்கும் அரங்கத்தை எடுக்கலாம். அதிலும் எத்தனை இருக்கைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அங்கு நான் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இதுவோ ஒரு வருடாந்திர கன்வென்ஷன். 3 வருடங்களுக்கு முன்னர் நான் அங்கே போயிருந்தேன். அங்கே கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஒரு எழுப்புதலை துவக்கினோம். அது முதல் அது முடிவடையவே இல்லை. அது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் உள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அந்த விதமாக கர்த்தரோடு கூட போய்கொண்டே இருக்கிறார்கள். போதகர்களும் மற்ற எல்லா ஜனங்களும் உள்ளே வருகிறார்கள். அந்த விதமாய் அது தொடர்ந்து போக மட்டும் நான் இங்கே இருந்து எல்லா நேரங்களிலும் அதை சந்தித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போக நான் விரும்புகிறேன். அந்த கூட்டங்கள் புதன்கிழமை துவங்கி ஞாயிற்றுக்கிழமை முடியும். கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் காலை ஆகார கூட்டங்கள் இருக்கும். எந்த ஹோட்டலில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது என்பதை மறந்து போயிற்று. நீங்கள் அங்கே வரும்பொழுது அவர்கள் அதை உங்களுக்கு கூறுவார்கள். அது வியாபார புருஷர்களின் காலை ஆகார கூட்டம். அங்கே இருக்கின்ற வியாபார புருஷர்களுக்கு கடந்த முறை அங்கே எங்களுக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்தது. கர்த்தர் ஒரு ரபியை அந்த பட்டணத்தில் இருந்து சர்ச்சித்தார். ஓ, என்னவெல்லாம் சம்பவித்ததோ எனக்கு தெரியாது. அங்கே இரத்த உடன்படிக்கையின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அங்கே கர்த்தருக்குள் ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்தது. அதை குறித்து தான் யூதர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிந்தது ரத்தமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பாருங்கள், இப்பொழுது நான் நேராக வார்த்தைக்கு போவோம். நான் உங்களுக்கு கொடுத்த என்னுடைய வார்த்தையை என்னால் இயன்றதை செய்து காத்துக்கொள்வேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் கிறிஸ்துமஸ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் விடுமுறை நாட்களில் இருந்து கொண்டு சுற்றி வருவீர்களானால், வேறு ஏதும் இல்லை என்றால், நீங்கள் இங்கே எங்களது சுற்றுப்புறத்தில் இருந்தால் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸுக்கு அடுத்த ஞாயிறு இங்கே ஒரு ஆராதனையை வைக்க நோக்கமாயிருக்கிறோம். அப்படியானால் எந்த தேதியில்? 29ஆம் தேதி. அதுதான் கிறிஸ்துமஸுக்கு அடுத்த ஞாயிறு, 29ஆவது நாள். ஏதாவது சம்பவித்தால், ஏதாவது காரியம், நாங்கள் வரமாட்டோம், இங்கே இருக்க முடியாது. எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது காரியம் சம்பவித்தால், ஏன் பட்டணத்திற்கு வெளியே ஜீவித்துக் கொண்டு இங்கே வருகின்ற உங்களைத்தான், மெம்பிஸிலிருந்து உங்களுக்கு தான் கூறுகிறேன். நீர் எவ்வளவு மகத்தானவர் என்ற பாடலை சகோதரன் அன்கிரன் பாட நான் கேட்க ஆவலாயிருக்கிறேன். அவர் இன்றிரவு இங்கு இருக்கின்றாரா? எனவே எனக்கு எப்பொழுதும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியாது, எல்லாவற்றையும் செய்யவும் முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஜனங்களாகிய உங்களை தான். இப்பொழுது நாம் ஒரு சிறிய வேத வாசிப்புக்காக வேத வார்த்தைகளை திருப்புவோமாக. என்னுடைய வார்த்தைகள் தவறி போனாலும் இங்கே அது தவறி போகாது. இங்கே நீங்கள் தங்கி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த காரணத்தினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அது உண்மைதானா? இப்பொழுது நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வேத வாசிப்புக்காக நீங்கள் பரிசுத்த யோவான் 6:60 முதல் 70 முடிய நீங்கள் திருப்பிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த யோவான் 6:60. சிறிது நேரத்துக்கு முன்னர் நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டு சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருக்கையில் எப்படி எல்லா இயற்கைக்கும் ஒரு நீதி இருக்கிறதை கண்டு நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். குளிர்காலம் வரும்பொழுது தன்னில் தானாகவே இயற்கையின் ஏரியானது மரத்தின் சாரத்தை அதன் வேர்களுக்கு கொண்டு செல்கிறது, அங்கே புதைத்து வைக்கிறது. ஓ, நீரென்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீருமட்டும் என்று மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினது போன்று. இப்பொழுது அதுதான் காரியம், நீரென்னை ஒழித்து வைப்பீரானால். பாருங்கள், அவர் இயற்கையான மரத்தை கண்டார், அதன் ஜீவன் வேரெழுத்துக்கு போகிறது. சகோதரனே, கோபம் தீருமட்டுமாய் அங்கே தரித்திருந்து அதன் பிறகு ஒரு காலத்தை எனக்கு குறித்து என்னை அடையும். புரிகின்றதா? இயற்கைக்கு ஒரு நியதி இருக்கிறது. இயற்கை நியதி என்று ஒன்று அங்கே இருக்கிறது. அதை சுற்றி கொண்டு போவதற்கு அங்கே வேறு ஒரு வழியும் இல்லை. அது ஒரு இயற்கையின் நியதியாய் இருக்கிறது. அப்படியானால் அங்கே ஒரு ஆவிய நியதியும் இருக்கிறது. அதையும் கூட சுற்றி கொண்டு போவதற்கு அங்கே ஏதும் வழியே கிடையாது. உங்களால் எதையும் முற்றிலுமாக அழித்து போட முடியாது என்பதை குறித்து இன்று மதியம் ஒரு தம்பதியிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். மானிட வர்க்கத்தால் முற்றிலுமாக அழித்து போட முடியாது. அவர்களால் கிழித்து போடக்கூடும், ஆனால் அழித்து போட முடியாது. யாரோ ஒருவர் சொன்னார், ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதை எரித்து விடுவது குறித்து என்ன, அது அதை முற்றிலுமாய் அழிக்கவில்லையா என்றார். இல்லை ஐயா, அது வெறுமனே ரசாயன பொருட்களை, அந்த அக்கினியின் அனல் அதை உடைத்து பிரித்து விடுகிறது. அது திரும்பவுமாய் அதன் துவக்கத்தில் இருந்த நிலையாகிய வாயு நிலைக்கு திரும்பி போய்விடுகிறது. உங்களால் அதை அடித்து போட முடியாது. இந்த உலகம் போதுமான நீண்ட காலம் இருக்க கூடுமானால் அதே வாயுக்களும் ரசாயன பொருட்களும் மீண்டுமாக வந்து மீண்டுமாக ஒரு துண்டு காகிதமாகவே வரக்கூடும். அது அப்படியே உண்மை. உங்களால் அதை அடித்து போட முடியாது. அப்படியேதான் தேவனே, அப்படியானால் எல்லா காரியங்களுக்கும் அங்கே ஒரு உயிர் தேடுதல் இருக்குமானால், திரும்பவுமாய் கூறுகிறேன், அழிவென்பதே கிடையாது. நீதிமான்களின் உயிர் தேடுதல் அங்கே இருக்கிறது. ஆம், நாம் திரும்பி வரத்தான் போகிறோம். அதற்கு இருப்பதெல்லாம் அவ்வளவு தான். அதை செய்வதை தவிர அங்கு வேறு ஏதும் வழியே கிடையாது. நீங்கள் அதை எரித்தாலும், நீங்கள் அதை மூழ்கடித்தாலும், நீங்கள் அதை எங்கே கொண்டு போனாலும் சரி, அவர்களால் அதை அழித்து போட முடியாது. தேவன் வார்த்தையினால் உலகத்தை பேசி உண்டாக்கிய போது உங்களுடைய ஒவ்வொரு பாகமும் இங்கே தான் இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். அவர் உங்களுடைய சரீரத்தை அப்பொழுது இந்த பூமியில் தான் வைத்தார். தேவனை தவிர வேறொன்றினாலும் அதை எடுத்து போட முடியாது. அவையெல்லாம் மீண்டுமாய் அவருடைய கரங்களுக்குள்ளாக போய்விட்டது. புரிகின்றதா? அவரே சிருஷ்டிகர்த்தர், வாக்குத்தத்தை தந்தவரும் அவரே. எனவே நித்திய ஜீவன் அங்கே இருக்கிறது என்று நாம் நிச்சயமாயிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய இருதயங்களிலே நாம் நித்திய ஜீவனை உடையவளாய் இருக்கிறோம். மறிக்கவே முடியாத நித்திய ஜீவனை நமக்குள்ளாக இப்பொழுது உடையவர்களாய் இருக்கிறோம் என்ற உறுதியை கொண்டிருக்கிறோம். சரி, பரிசுத்த யோவான் 6:60. நாம் பரிசுத்த யோவான் 6:60 இருந்து துவங்குவோம். 60 இருந்து துவங்குவோம். அவருடைய சீஷரில் அநேக இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் அது அவரே ஜீவனாயும் இருக்கிறது. அவர் என்ன கூறினார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறினார். அவைகள் ஆவியாய் இருக்கிறது, அவைகள் ஜீவனாய் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். கடினமான உபதேசம் பாருங்கள், அவர்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இப்பொழுது இன்றிரவிற்கு இதை ஒரு பேசும் பொருளாய் நான் அழைக்க வேண்டுமென்றால் என்னால் இயன்ற வரையில் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்க பிரயாசிப்பேன். நான் மூன்று வகைகளான விசுவாசிகள் என்பதன் பேரில் பேச இருக்கிறேன். நான் அடிக்கடி இந்த சொற்றொடரை சொல்லி இருக்கிறேன். நான் நினைத்தேன், சரி, ஒரு சமயம் நான் அதன் பேரில் பிரசங்கிப்பேன் என்று விசுவாசித்தேன். இன்று பிற்பகல் பிரசங்கிக்கிறேன். நான் அப்படி நினைத்தேன். முதலாவது விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகள். இப்பொழுது ஒரு பெரியதான பொருள் இது. இன்றிரவு நாம் உட்கார்ந்திருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அதை போன்றே அந்த வகைகளானது எப்பொழுதும் ஒன்று கூடும். எங்கெல்லாம் ஜனங்கள் கூடுகின்றார்களோ அங்கெல்லாம் இந்த வகைகளை நாம் பார்க்கலாம். எப்பொழுதும் அவர்கள் இருக்க காண்கிறோம். கர்த்தருடைய வருகை மட்டுமாக நாம் ஒருமேளை அவர்களை உடையவர்களாயிருப்போம். இந்த மூன்று வகைகளான கூட்டத்தாரை குறித்து நான் பேசுகையில், நம்மை நாம் இன்று உருவகப்படுத்தி நாம் எந்த வகையான கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒரு கால் இன்றிரவு இந்த சபையில் சுற்றிலுமாய் மதில்கள் மூலைகள் நிறைந்து வழிகின்ற இந்த ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உலகத்தை சுற்றிலுமாய் உள்ளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? உலகத்தின் எல்லா வித்தியாசமான பகுதிகளில் இந்த ஒளிநாடாக்கள் ஒளிநாடா ஊழியத்தின் மூலமாக சுற்றி வலம் வருகின்றன. இப்பொழுது நான் மூன்று வித்தியாச வீடங்களான விசுவாசிகளை குறித்து பேச இருக்கிறேன். நினைவிருக்கட்டும், விசுவாசிகள் என்னுடைய பேசும் பொருள் விசுவாசிகள். அவர்களில் முதலாவது வகை ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்கிறது. அடுத்தது ஒரு போலி விசுவாசியாக இருக்கிறது. அடுத்தது ஒரு அவிசுவாசியாக இருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது நான் பேச விரும்புகிற முதலாவது வகை விசுவாசியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தான். சீஷர்கள் இங்கே விசுவாசித்த வண்ணமாய் விசுவாசிக்கிறவர்கள். இந்த வேதவசன வாசிப்பை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக உபயோகிக்க போகிறோம். முதலாவது விசுவாசிகள் அசலான உண்மை விசுவாசிகள். விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை அது கிறிஸ்துவாய் இருக்கிறது. பாருங்கள் விசுவாசிகள். இப்பொழுது இந்த மகத்தான விசுவாசி கூறின இந்த மகத்தான சொற்றொடரை நீங்கள் கவனித்தீர்களா? உலக பிரகாரமாக சாமர்த்தியம் உள்ளவன் என்று கூறுகின்றபடியாய் ஒரு விசுவாசி சாமர்த்தியம் உள்ளவனாய் இருக்க வேண்டியதில்லை. இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு கற்றிருக்க வேண்டும் என்று கூற முயற்சிக்கிறபடி விசுவாசியானவன் அந்த அளவுக்கு கற்றிருக்க வேண்டியதில்லை. இந்த சொற்றொடரை கூறின மனிதனை படிப்பறியாதவனும் பேதமையுள்ளவனுமானவன் என்று வேதாகமமே கூறுகின்றது. அது பேதுரு. அவன் ஒரு நுண்ணறிவுள்ள மனிதன் அல்ல என்று உண்மையிலேயே கருதப்பட்டான். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேரையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று ஏசாயா 35 கூறுகிறது. குறுக்காக இருக்கிற பாலங்களையும் இந்த பொரிதான ஒன்றையும் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இன்று பிற்பகல் டீக்கன்கள் ஒருவிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தண்ணீர்களுக்கு மேலாக போடப்பட்ட அநேக நீண்ட பாலங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரே மகத்தான நீண்ட பாலம் தான் இருக்கிறது. அது பூமியில் இருந்து மகிமையை போய் எட்டுகிறதா இருக்கிறது. அது ராஜாவின் பெரும் பாறை என்று அழைக்கப்படுகிறது. தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை என்றேன். அது உண்மை. அது ஒரு பாறையாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து அதை கட்டினார். அது இந்த பூமியில் இருந்து இன்னொரு நிலப்பரப்புக்கு உயரே உண்டாயிருக்கிறது. தீட்டுள்ளவன் அதன் மேல் கடந்து போவதில்லை. இந்த படிப்பறியாத நபராகிய பேதுரு அருகில் நின்று கொண்டு, உங்கள் மத்தியிலே ஒருவரை ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் வாக்களித்திருந்த அந்த நாளின் வார்த்தையானது முற்றிலுமாக உபகாரப்படுத்தப்படுகிறது. அவன் கண்டபோது சீமோனால் அதை விசுவாசிப்பது கடினமாகியிருந்தது. ஏனென்றால் அதை பற்றின அநேக போலிகள் இருந்தன. ஆனால் அவன் அசலான அந்த காலத்தின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை கண்டு அவர் அதை சரியான விதமாய் அடையாளம் காட்டினதை கேட்ட பொழுது அவர் யார் என்பதை அவன் நிச்சயமாய் உறுதிப்படுத்திக் கொண்டான். பேதுருவிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று கூறினவன் இந்த மனிதன் தான். கூட்டங்கள் கலைந்து போகும் போது விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகளிடையே அந்த கூட்ட ஜனத்தில் அந்த மூன்று வகைகளானவர்களும் அங்கே தான் நின்று கொண்டிருந்தார்கள். விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகள் இவர்கள் யாவரும் இந்த அதிகாரத்தில் சரியாக அங்கே தான் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு பரவந்த வார்த்தைகளை கூறின வண்ணமாகவே பேசின காரணத்தால் அவருடைய கூட்டத்தாரை அது பிளவுபடுத்தியது. ஆனால் அது செய்தாக வேண்டும். யாதியஸ்தரை சுகப்படுத்தின வரைக்கும் அவர் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தார். ஆனால் அது உபதேசங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் வரும்போது அதுதான் பதரை கோதுமை நின்று வேறு பிரித்தது. புரிகின்றதா? பதரானது கோதுமை சுற்றியுள்ள தோலாய் இருந்தது. அது கோதுமை அல்ல. அது உபயோகப்படுத்தப்பட முடியாது. அதற்குள்ளாக ஒன்றுமே இல்லை. அதற்குள் ஜீவனே கிடையாது. அது பதராக இருக்கிறது. அது கோதுமையுடன் இருக்க முடியாது. அது கோதுமையுடன் சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது. எனவே அது பிரிக்கப்பட வேண்டும். அந்த கோதுமை மணியை, கோதுமை மணியின் இருதயத்தை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், அவர்தான் மேசியா என்று பேதுரு உறுதியாய் நம்பியிருந்தான். எஞ்சியுள்ள மற்றவர்கள் என்ன கூறினார்களோ அது எந்தவித வித்தியாசத்தையும் அவனுக்கு உண்டு பண்ணவில்லை. ஆசாரியர்கள் என்ன கூறினார்களோ அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. சபை என்ன கூறினதோ அது அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவன் தன்னில் தானே உறுதி கொண்டவனாயிருந்தான். ஒரு சமயத்தில் இயேசு அவனிடம் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். சிலர் நீர் ஒரு தீர்க்கதரிசி என்றனர், சிலர் நீ தீர்க்கதரிசிகளில் ஒருவர், உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர் என்றனர், சிலர் நீ மோசே என்றும், சிலர் நீ எலியா என்றும், சிலர் யாரோ ஒருவர் என்றும் கூறினர். அதற்கு அவர், நான் உன்னைதான் கேட்கிறேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியமான். யோனாவின் குமாரனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவே இல்லை. நீ ஏதும் புத்தகத்தில் இருந்தோ அல்லது ஒரு கொள்கையில் இருந்தோ ஒரு கோட்பாட்டில் இருந்தோ இதை அறிந்து கொள்ளவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அசலான விசுவாசி அங்கேதான் இருக்கிறான். வார்த்தையின் ஆவிக்குரிய வெளிப்படுத்தல். புரிகின்றதா? நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் நான் யாராய் இருக்கிறேன் என்ற உன்னுடைய வெளிப்படுத்தலின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. புரிகின்றதா? நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சீமோன் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. இயேசு அப்படியே திரும்பி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் எங்கே போவோம்? ஏனென்றால் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு என்றார்கள். ஏனென்றால் அவர் ஜீவ வார்த்தைகளை உடையவராய் மட்டுமல்ல, அவரே ஜீவ வார்த்தையாயும் இருக்கிறார். பாருங்கள், அவர் ஜீவ வார்த்தையாய் இருந்தார். சீமோன் முற்றிலுமாக அதை அடையாளம் கண்டுகொண்டான். அவன் அதை அடையாளம் கண்டுகொண்ட போது அதுவே அவன் பற்றி கொண்டிருந்ததை காத்துக் கொண்டதாகும். ஏனென்றால் அவரே ஜீவிக்கின்ற வார்த்தை என்று அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால் அது ஒரு அசலான விசுவாசி. யாரோ ஒரு நபரால் நம்பும்படியாக செய்யப்பட்டார் என்பதனால் அல்ல, வேறு ஏதோ காரியத்தின் மூலமாயல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை தானே தன்னையே உங்களுக்கு வெளிப்படுத்தினால் உங்களால் வார்த்தை தெளிவாக்கப்படுவதை, ரூபகாரப்படுத்துவதை காண்பீர்கள். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த காலத்துக்குள்ளாக அந்த காலத்தின் வார்த்தைக்காக நுழைந்து அதை வெளிப்படும்படியாக செய்வார். ஒரு மனிதன் லூத்தரை அறிந்திருந்தால் எப்படி லூத்தரை அவன் விசுவாசியாது இருக்க முடியும்? லூத்தர் ஒரு சீர்திருத்தக்காரன். அந்த சீர்திருத்தத்துக்கு ஒரு மனித ஆவி புறப்பட்டு அங்கே போயிற்று. எஸ்லி அதேவிடமாக அவர்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். பாருங்கள், சபை காலங்களுக்கான ஒரு செய்தியா இருந்தது. என்ன சம்பவிக்க வேண்டுமோ சரியாக அதுதான் சம்பவிக்க வேண்டியது. அதுவே நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். இதோ நாம் இங்கே லவோதிக்கேய சபை காலத்துக்கு வந்துவிட்டோம். கிறிஸ்துமானவர் அவருடைய சபைக்கு வெளியே தள்ளப்பட்டு கதவை தட்டி கொண்டு திரும்பவும் உள்ளே போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் லவோதிக்கேய சபையின் காலத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இது சம்பவிக்க நாம் காணும் போது நாம் எந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். அப்படியானால் நாம் உலக சரித்திரத்தின் முடிவில் இருக்கிறோம். புத்தகமானது முடிந்து கொண்டிருக்கின்றது. அதனூடாக கடைசி வரியானது என்றோ ஒரு நாள் எழுதப்படும். அவள் முடிக்கப்பட்டு போவாள். அதன் பிறகு அங்கே கால கணக்கீடு இருக்காது. ஒரு மகத்தான நாடகம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் அங்கே ஆகாயத்தில் நின்று கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். நடிகர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். பொல்லாதவன் நடிக்கிறதை நீங்கள் காணலாம். அந்த நாடகத்தின் வில்லனை வஞ்சிக்கும்படியாக அவனுடைய தந்திரங்களோடு அவன் எப்படி காட்சியில் வருகிறான் என்பதை நீங்கள் காணலாம். ஆனால் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்ற சபை அவளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். அது ஒரு மகத்தான காட்சி. வேதாகமத்தின் முன் சொல்லப்பட்டு தேவனுடைய சமூகம் அந்த மகத்தான நாடகத்தை ரூபகாரப்படுத்துகிறதையும் நடந்தேறச் செய்வதையும் நீங்கள் காணலாம். ஜீவிப்பதற்கு என்ன ஒரு நேரம்! மிகவும் மகிமையான நேரம். எல்லா காலத்தின் மனிதர்களும் இந்த நேரத்தை வாஞ்சித்தார்கள். பழைய தீர்க்கதரிசிகள் இந்த வேலையை காண ஆசித்தார்கள். ஆனால் சாக்கியத்தை பெறவில்லை. இப்பொழுது அங்கே ஒரு விசுவாசி இருந்தான். ஏனென்றால் அவன் அதை கண்டான், அவன் அதை விசுவாசித்தான். நீ கிறிஸ்து தான், மேசியா தான், இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை தான் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். பாருங்கள், அது ஒரு உண்மையான விசுவாசி. நாம் அடுத்த விதத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் இன்னும் சில விசுவாசிகளை எடுத்து சீக்கிரமாக பார்ப்போம். நாம் தீர்க்கதரிசி நோவாவை எடுத்து பார்ப்போம். அவன் ஒரு குடியானவனாய் இருந்திருக்கலாம். அந்த நாளின் ஒரு குடியானவனாய் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாளின் பரிகாசக்காரர்கள், மதவாதிகளும் சபையானது மிகவும் கீழான நிலைக்கு போய்விட்டது. தேவன் நோவாவிடம் பேசி அவனை ஒரு பேழையை கட்டும்படி கூறினார். நோவா அதை குறித்து தேவனிடம் விவாதிக்கவில்லை. அவன் அதை தேவனுடைய வார்த்தை என்பதாய் விசுவாசித்து உடனே கிரியை இறங்கி அதற்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணினான். அது ஒரு உண்மையான விசுவாசி. அதை குறித்து சந்தடி செய்யவில்லை. நீங்கள் முழுவதுமாக உறுதியடைந்திருக்கும் பொழுது அதுதான் அது. எந்த ஒருவனும் எந்த விசுவாசமும் எந்த வழியும் இவ்விதமாகவே இருக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும். வைத்தியர் உங்களிடம் எந்த காரியம் தவறாக இருக்கிறது என்று கூறியிருந்தாலும் உங்களால் மட்டும் இங்கே நிற்க கூடுமானால் அதுதான் அது. மனிதன் அதை பற்றின கண்டுபிடிப்பை உங்களுக்கு கொடுத்தால் ஒரு கால் தான் என்ன பேசுகிறேன் என்பதையும் அவனுடைய கருவிகளையும் பொறுத்த மட்டில் அவனுடைய அறிவு அறிந்து கொள்ள அனுமதிக்கும் வரையிலும் அவன் நன்கு அறிந்திருக்கலாம். ஆனால் அங்கே மரணத்தை தவிர வேறொன்றும் விடப்படவில்லை என்கிறான். ஆனால் நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வருங்காலத்தில் அங்கே அக்கறையிலே நின்று கொண்டு ஒரு சுகதேகியான மனிதனோ அல்லது பெண்ணோ அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். ஆம், அதுதான் காரியம், அதுதான் விஷயம். எந்த ஒரு காரியத்தின் நிச்சயத்தை போன்று அவர்கள் நேராக அதற்குள்ளாக நடப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள். தேவன் அதை உரைத்தார், அது அப்படித்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புற்று நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த சிறிய ஸ்திரீ இரும்பிக் கொண்டிருந்ததை போன்று பாருங்கள், அவருடைய சிந்தையில் சந்தேகம் ஏதுமில்லை, அது சம்பவிக்கத்தான் போகிறது. புற்று நோயானது மறித்து விட்டது, அது விடுவிக்கப்பட்டு அது வெளியே போய்விட்டது. புரிகின்றதா? அதுதான் காரியம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். சற்று முன்பு அங்கு உள்ள அந்த சிறு பையனை கொண்டு வந்த அந்த தகப்பனை போன்று அவர் இப்பொழுது இந்த கட்டிடத்திற்குள் எங்கேயோ இருக்கிறார். அந்த பையன் எங்கோ தவறி கீழே விழுந்து அவனுடைய ஞாபக சக்தியை இழந்து விட்டான். அவனால் எதையுமே நினைவுபடுத்த முடியவில்லை. ஜெபம் செய்த பிறகு ஒரு சில நொடிகளுக்குள் நான் அவனுடைய பெயரை கேட்டேன். அவனுக்கு என்ன வயது என்பதை அவன் எனக்கு கூறினான். எந்த சிறுவனும் சாதாரணமாய் இருப்பது போன்று அவன் ஆகிவிட்டான். புரிகின்றதா? அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவன் ஏதாவது காரியத்தை கூறுவாரானால் அது அந்த விதமாய்தான் இருக்க வேண்டும். நோவா தேவனை விசுவாசித்தான். நோவா ஒரு விசுவாசி என்று கருதப்பட்டான். தானியேல் சபையானது சிறையிருப்பில் பாபிலோனில் இருந்த பொழுது தானியேல் தேவனை விசுவாசித்தான். நாங்கள் ஒரு பிரகடனம் செய்வோம், இந்த சிலைக்கே அல்லாமல் வேறெந்த தேவனிடத்திலும் அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். இந்த பரிசுத்த மனிதனின் சிலையோ அல்லது அது என்னவாய் இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு தான் கூறினாலும் அதை குறித்து அக்கறை இல்லை. தானியேல் அதற்கு ஏதும் கவனம் செலுத்தவில்லை. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததினால் தேவன் கூற அவன் கேட்டிருக்கிறான். வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. ஆலயமானது பரிசுத்தம் செய்யப்பட்ட போது எந்த தேசத்தில் இருந்தாலும் ஒருவன் தங்கடத்தில் இருந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி செபித்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருந்து அதற்கு செவி கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தானியேல் தேவனை விசுவாசித்தான். அவன் ஒரு அசலான விசுவாசி. சிங்கத்தினாலும் கூட அவனை சாப்பிட முடியவில்லை. அது உண்மை. பாருங்கள், அவன் ஒரு விசுவாசியாய் இருந்தான். அவனிடத்தில் ஏதோ தத்தரூபமாய் அசலானதாய் ஏதோ காரியம் இருந்தது. அவன் ஒரு விசுவாசியாய் இருந்தான். தாவீது அவன் இன்னொரு விசுவாசி, ஒரு உதவாத சிறு பையனாயிருந்தான். தானியேல் நவநாகரீக சபையோடு ஒரு ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. நோவாவும் நவநாகரீக சபையோடு தன் ஸ்தானத்தை எடுக்கவில்லை. இல்லவே இல்லை. தேவன் என்ன கூறினாரோ அதுவே சத்தியம் என்பதில் அவர்கள் விசுவாசிகளாயிருந்தார்கள். நவநாகரீக உலகம் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலை இல்லை. தேவன் கூறினதே சத்தியம் என்பதில் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தார்கள். அதுதான் அசலான விசுவாசிகளாகும். பேதுருவும் அப்போஸ்தலர்களும் செய்த விதமாகவே அவரிடத்தில் ஜீவ வார்த்தைகள் இருந்தது என்றும் ஜீவ வார்த்தை அவரே என்றும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே காரியத்தை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு எதிராக இருக்கின்ற மற்றெந்த காரியமும் முரணாயிருக்கிறது. அது இல்லவே இல்லை, அது மரணமாயிருக்கிறது. இது மட்டுமே ஜீவனின் வார்த்தையாயிருக்கிறது. கிறிஸ்துவே அந்த வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது தாவீது ஒரு சிமிந்தமேனி உள்ள பையன். முதலாவதாக பார்க்க போனால் இவன் எப்பொழுதும் அவனுடைய சகோதரனுடைய கடும் சொல்லுக்கு ஆளாயிருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு சிறு பையனாயிருந்தான். ஒரு போர் கவசத்தை அணிந்து தாங்கும் அளவிற்கு கூட அவன் பெரியவனாயில்லை. அவனால் யுத்தத்துக்கு போக முடியவில்லை. அவன் மிகவும் சிறியவனாயும் மெலிந்தவனாயும் இருந்தான். இருப்பினும் அவன் ஒரு விசுவாசியாய் அங்கு வெளியே சென்றான். அவனுடைய தகப்பன் சிறடஜன் ஆடுகளை கொடுத்து அதை கண்காணிக்கும்படி மந்தையை வனாந்திரமான இடத்தில் கையில் ஒரு கவனை வைத்து மேய்த்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். திங்கங்கள், கரடிகள், ஓநாய்கள் முதலானவை இருக்கும் இடமாயிருந்தது. தாவீது அந்த நிழலான பச்சை பசேல் என்ற அந்த புல் பூமியை நோக்கி பார்த்து சூரியனின் உஷ்ணத்தில் அந்த நிழலின் கீழ் படுத்து கிடப்பது ஆடுகளுக்கு என்னவாய் இருக்கும் என்பதை அறிந்திருந்தான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனேயின் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று அவன் கூறினது போன்று ஒரு நல்ல குளுமையான தண்ணீர் குடிப்பது எவ்வளவு அருமையா இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். புரிகின்றதா? அவன் அழுதான், ஜெபித்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு நெருக்கடி எழுப்பினது. அவனுடைய ஆடுகளில் ஒன்றை ஒரு சிங்கமானது கவி கொண்டு போய்விட்டது. தேவன் என்னை சிங்கத்தை காட்டிலும் உயர்ந்த ரகமாய்தான் உண்டாக்கி இருக்கிறார் என்று கருதினான். பாருங்கள், அவன் கவனை எடுத்து ஒரு கூழாங்கல்லை அதில் வைத்து அடித்து சிங்கத்தை வீழ்த்தினான். யாராவது எப்பொழுதாவது ஒரு சிங்கத்தை பார்த்திருந்தால், அந்த ஆப்பிரிக்க சிங்கங்கள் கழுத்து நிறைந்த பெடரிமயிர், அத்தகைய சிங்கங்களை நீங்கள் பலஸ்தீனாவிலும் ஆசியாவிலும் பார்க்கலாம். அவர்களுக்கு தெரியும் அவை ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதென்று. 300 மேகனம் உள்ள குண்டுகளே அதை அடித்து வீழ்த்துவது கடினம். தாவீதோ ஒரு கவன் கல்லினால் அடித்து அதை வீழ்த்தினான். அந்த சிங்கமானது அவனுக்கு பின்னாக எழுப்பின போது அவன் அப்படியே அதன் தாடியை நன்றாக பிடித்துக் கொண்டு அதை கொன்று போட்டான். அதன் காரணமாகத்தான் அவன் பேசுகிறதை அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. அவன் தேவனை அவருடைய வார்த்தை குறித்து சோதித்தறிந்தான். அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை. ஏனென்றால் அந்த விருத்த சேதனம் இல்லாதவன். அவன் ஒரு விசுவாசியும் அல்ல. கோலியாத் வெளியே வந்து அவனுடைய தேவர்களின் பெயரால் அவனை சபித்த போது அவன் பயப்படவே இல்லை. தாவீதை காட்டிலும் கோலியாத் பன்மடங்கு பெரியவனாய் இருந்தான். மகத்தான பெரிய ஆள். 14 அங்குல நீளமுள்ள விரல்கள் அவனுக்கு இருந்தது. விரல்கள் அவ்வளவு நீளமாயிருக்கும். பாருங்கள், 14 அங்குல நீளமுள்ள விரல்களை உடைய ஒரு யுத்த வீரர். ஒரு கால அவன் அணிந்திருந்த போர்க்கவசம் சுமார் 300 அல்லது அதிகமான பவுண்டு எடை உள்ளதாக இருந்திருக்கும். அவனுடைய தலைச்சீரா ஒரு கால் 1.5 அங்குல கனம் உள்ள உலோகத்தால் செய்யப்பட்டதாயிருக்கும். அந்த விதமான பெரிய ஒரு ராட்சதன். நெசவுக்காரர்களின் படைமரம் சுமார் 20 நீளம் இருக்கும். அதோடு நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய கரத்தில் ஒரு 20 நீளமுள்ள ஈட்டியை பிடித்திருந்தான். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதனினால் நின்ற இடத்தில் இருந்து அவர்கள் நெருங்கி வர 12 பேர்களை தூக்கி இந்த விதமாக எரிய முடியும். என்ன ஒரு எதிர்ப்பு! அதோ அவன் அங்கே நின்று கொண்டு பெருமை அடித்து தற்பு விழுந்து கொண்டிருந்தான். சோர்ந்து போய்விட்டார்கள் போல் என்றெண்ணி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. யாராவது ஒருவன் வந்து என்னோடு சண்டையிட்டு நான் ஜெயித்தால் அப்பொழுது நீங்கள் யாவரும் என்னை சேவியுங்கள், நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் உங்களை சேவிப்போம் என்று கூறினான். பாருங்கள், உங்க பலத்துக்கு அதிகமானதை உங்கள் மேல் கொண்டு வந்து விட்டான் என்று பிசாசு நினைக்கும் போது பாருங்கள், அப்போதுதான் அவன் பெருமை எடுத்துக் கொள்ள விரும்புவான். ஆனால் சாத்தான் தவறான மனிதனை சந்தித்து விட்டான். அவன் தேசத்தில் இருக்கிற மிக சிறிய மனிதனை, தோள்கள் தொங்கி போனவனை, சிமெண்ட் மேனியுள்ளவனை சந்தித்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை அங்கு நின்று கொண்டிருக்க, அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு அனுமதிக்கிறீர்களா என்று கூறினான். ஏனென்றால் அவன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஏன்? ஏன்? அவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். மற்றவர்கள் எல்லாரும் போலி விசுவாசிகளாக இருந்தனர். புரிகின்றதா? பாருங்கள், அவன் ஒரு அசலான விசுவாசியாய் இருந்தான். உங்களுக்கு பயமாயிருந்தால் நான் போய் அவனோடு தண்டை போடுகிறேன் என்றான். பார்த்தீர்களா? அப்படிப்பட்டதான ஒரு சிறு மனுஷன் என்ன ஒரு சவாலை கொடுத்திருக்கிறான். ஆக அவன் ஒரு விசுவாசியாய் இருந்தான். தேவன் என்ன செய்வார் என்று அவன் அறிந்திருந்தபடியால் சரியாக அறிய அவன் செய்தான். அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அவனுடைய தேவர்களின் பெயரால் தாவீதை சபித்த போது அவன், நான் என்ன ஒரு நாயா, ஒரு சிறு பொடி பயல் அண்டுவிடமாக வருகிறானே. என்னுடைய ஈட்டியின் முனையில் உன்னை குத்தி தூக்கி அங்கே இருக்கின்ற மரத்தில் உன்னை தொங்க வைத்து பறவைகள் உன்னுடைய மாம்சத்தை தின்னும்படி செய்வேன் என்று கூறினான். ஓ என்னே, என்ன ஒரு பயங்கரமான மனிதனாய் இருந்தான் அவன். அதற்கு தாவீதே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ஒரு கபசத்தோடும் என்னை சந்திக்கிறாய், ஒரு பெலிஸ்தீன் என்ற பெயரினால் நீ என்னை சந்திக்கிறாய். ஆனால் நான் உன்னை ஒரு பட்டயமின்றியும் ஒரு ஈட்டியின்றியும் ஒரு கவசமின்றியும் சந்திக்கிறேன். ஆனால் நான் உன்னை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் சந்திக்கிறேன் என்று கூறினான். அங்கேதான் காரியம், அவன் ஒரு விசுவாசி. அது அவனுடைய கோட்டையாயிருக்கிறது, அது அவனுடைய கேடயமாயிருக்கிறது, அது அவனுடைய பாதுகாவலாயிருக்கிறது. ஆமென். சபையினுடைய பாதுகாவலாய் அது இருக்க வேண்டும். எந்த ஒரு விசுவாசிக்கும் அவனுடைய பாதுகாவலாய் அதுவே இருக்க வேண்டும். என்ன சம்பவித்தாலும் அக்கறையில் உங்களுடைய பாதுகாவல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறது. அதுதான் அது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் ஒரு பலத்த துருக்கமாயிருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அதுவே நம்முடைய பாதுகாவல், அது இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. கவனியங்கள் அது நிறைவேறும் போது என்ன சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியும். அவனுடைய தலைச்சீராவை அணிந்து கொண்டால் அதில் உள்ள ஒரு சிறு ஓட்டை மாத்திரமே அல்லாமல் தாவீதுக்கு குறிவைத்து அடிப்பதற்கு அங்கே வேறு இடமே இல்லை. அடிக்கக்கூடிய ஒரே இடம் கவசத்தின் இடையே நெற்றியில் உள்ள ஒரு சிறு ஓட்டையேதான். அந்த ராட்சதனிடம் நெருக்கமாக தாவீது செல்வதற்கு முன்னதாகவே தேவன் அந்த கொல்லும் நெற்றி பாகத்துக்கு அந்த கல்லை வழிநடத்தினார். அவன் ராட்சதனை கொன்றான். புரிகின்றதா? தேவன் அதை செய்தார். அவன் ஒரு விசுவாசி என்று இப்பொழுது நாம் கவனித்தோம். இப்பொழுது இன்னொரு விசுவாசி, அவர் ஆபிரகாமாயிருக்கிறார். அவர் ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தை சேர்ந்தவர். அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாய் முற்றிலுமாக சரீர பிரகாரமாக முடியாததான ஏதோ காரியத்தை விசுவாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டார். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோமர் 4 கூறுகிறது. ஆபிரகாமுக்கு 75 வயதும் அவருடைய மனைவிக்கு 65 வயதுமாய் இருந்தது. அவன் ஒரு வாலிப பையனாய் இருந்து முதற்கொண்டு அவர்கள் சேர்ந்து ஜீவித்தார்கள். அவள் அவனுக்கு அரை சகோதரியாய் ஒரு வாலிப பையனும் பெண்ணுமாக, அதாவது அவர்கள் இருவருமாய் சேர்ந்து வாழ்ந்தும் பிள்ளை இல்லாதிருந்தார்கள். தேவன் ஆபிரகாமிடத்தில், அவிசுவாசிகளிடத்தில் இருந்து உன்னை வேறு பிரித்துக் கொள் என்று கூறினார். தேவன் எப்பொழுதுமே ஒரு வேறு பிரிதலை அழைக்கிறார். அவிசுவாசியிடத்திலிருந்து உன்னை வேறு பிரித்துக் கொண்டு என்னோடு கூட நட, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று ஏற்கனவே அதை செய்துவிட்டேன் என்று கூறினார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அவன் ஒரு விசுவாசி. இதை நீர் எப்படி கட்டாபை செய்ய போகிறீர் என்ற கேள்வியை அவன் கேட்கவே இல்லை. நான் அதை செய்வேன் என்று தேவன் கூறினார். அது காரியத்தை முடித்தது. முதலாம் மாதம் கழிந்த போது சாரால் அப்படியே இருந்தால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று விட்டது. ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்றான். அதற்கு அவள், ஒரு காரியமும் இல்லை என்றாள். ஆனால் அப்படியா இருந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். 25 வருடங்களுக்கு பிறகும் அங்கே ஒரு வித்தியாசமும் உண்டாகவில்லை. ஆனாலும் ஆபிரகாமோ அப்பொழுதும் அதை விசுவாசித்தான். அதுதான் ஒரு விசுவாசி. அது ஒரு போலி விசுவாசி அல்ல, அது ஒரு விசுவாசி. 25 வருடங்களுக்கு பின்னர் ஆபிரகாம் முதலில் இருந்ததை காட்டிலும் அதிக விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அவன் விசுவாசித்த காரணத்தால் அவன் ஒரு அசலான விசுவாசியாயிருந்தான். இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எந்த வகைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று காணும்படி கொஞ்சம் கழித்து உங்களை அனுமதிக்கப் போகிறேன். ஆபிரகாம் என்ன செய்தான்? அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து, முடியாமைகளை குறித்து அவிசுவாசப்படவில்லை. 75 வயது நிரம்பிய ஒரு மனிதன் ஒரு 65 வயது நிரம்பிய தன் மனைவியோடு ஒரு வைத்தியரிடம் போய், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, நாங்கள் ஆஸ்பத்திரியில் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறி, அதன் பின்னர் 25 வருடங்கள் கழித்து, வைத்தியரே நீர் இன்னமும் ஆஸ்பத்திரியை திறந்து வைத்திருக்கிறாய் என்றால் எப்படி இருக்கும்? புரிகின்றதா? அது உங்களை வேடிக்கையாய் கிரிய செய்கிறது. உங்களுடைய தீர்மானங்கள் உலகத்துக்கு வினோதமாயிருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு வினோதமாய் காணப்பட்டாலும் சரி, ஒரு விசுவாசிக்கு அது அப்படி அல்ல. தேவன் வாக்குத்தத்தம் பணிநிலை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார் என்று வேதம் கூறுகின்றது. இந்த பிற்பகலில் அது ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆரிய செயலாய் இருந்தாக வேண்டும். நான் செய்வேன் என்று தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காத்துக்கொள்ள தேவன் போதுமானவராயிருக்கிறார். தாபனங்கள் என்ன கூறினாலும் சரி, அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று, இவைகள் எல்லாம் மனதினால் திண்டிக்கப்படும் சிந்தையை அறிதலாகும். குறி சொல்லுதலுமே என்கின்ற வார்த்தைகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன், அந்த துப்பாக்கியானது இலக்கை நோக்கி சரியாக குறிவைக்கப்பட்டால் அது இலக்கை அடிக்கும். அப்படியே ஒரு விசுவாசியும் தேவனுடைய வார்த்தையோடு இலக்கை நோக்கி குறிவைத்திருந்தால் அது அதே காரியத்தை தாக்கும். தேவனுடைய வார்த்தை அதை எப்பொழுதாவது வாக்களித்திருந்தால் அது அதை மறுபடியும் செய்யும். நான் அதை குறித்து முழு நிச்சயமா இருக்கிறேன். அது இங்கே இருக்க வேண்டியதான இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் காணும் போது அது இங்கே இருக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த மனவாட்டியானவள் வெளியே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பொருத்தப்பட்டு இருக்கும் போது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வந்து மனவாட்டிக்குள்ளாக அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வந்து எடுத்துக் கொள்ளப்படும் கிருபையில் அவளை அப்படியே பூமியில் இருந்து கொண்டு போய்விடும் என்று அந்த காரணத்தினால் தான் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். எத்தனை விஞ்ஞானம் எத்தனை விண்வெளி வீரர்கள் கையொப்பமிட்டிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. மற்றெந்த காரியங்களாக இருந்தாலும் அவர்களால் எத்தனை லட்சக்கணக்கான மைல்கள் காண முடிந்தாலும் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அங்கே ஒரு பரலோகம் இருக்கிறது. அவருடைய சபையை தம்மண்டையில் ஏற்றுக்கொள்ள அங்கே உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தோடு அங்கே வருவார். கதையானது எவ்வளவு பழங்காலத்துதான் இருந்தாலும் அக்கறை இல்லை. அது இன்னமும் உண்மையா இருக்கிறது. தேவன வண்ணமாய் கூறியிருக்கிறார். விசுவாசிகள் அதை தான் விசுவாசிப்பார்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் தேவன், நான் மாறாதவர் என்று தேவன் கூறினார். ஆமேன். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். தேவன் மாறுவதில்லை என்றால் அவருடைய வார்த்தை எப்படி மாற போகிறது? புரிகின்றதா? நான் தேவன், நான் மாறாதவர் வேற வார்த்தை எதை கூறுகிறது? தேவன் தாம் அதை கூறியிருக்கிறார். அவரால் மாற முடியாது என்றால் அப்பொழுது அவரே வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மாற முடியாத வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். ஆமையா, ஊடாக திரும்பி பார்த்தால் தேவன் சரீரங்களை எழுப்பியிருக்கிறார். மோசே, எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, எலியா, அப்படியே கீழ்நோக்கி அவர்களில் அவருடைய வார்த்தையானது தற்காலிகமாக வந்தது. ஆனால் வார்த்தை முழுமையானது இந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுபடி செய்யப்பட்டது. அது அவர் தேவனாயிருந்தார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாயிருந்தது. அங்கே அவர் மாமிசமாக்கப்பட்டார். நான் அதை ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். யோபு இன்னொரு விசுவாசி. சில சமயங்களில் விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், சில சமயங்களில் அல்ல, எல்லா நேரத்திலும். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு குமாரனும் சிக்ஷிக்கப்படுகிறான், சோதிக்கப்படுகிறான், பிள்ளை பயிற்சி அளிக்கப்படுகிறான். நினைவிருக்கட்டும், சோதனைகள் தூசிபடிந்த பாதைகள், சூரிய உஷ்ணத்தின் உபத்திரவம். ஆனால் உங்கள் இருதயத்தின் உத்தமமானது அந்த பொருள் வார்ப்பிக்க போக ஆயத்தமாகும் வரைக்குமாய் அதை அடிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின் பேரில் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜீவிக்கின்ற எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையும் அவர்களின் ஊடாக ஜீவிக்கிறது. புரிகின்றதா? சோதனை உங்களை உலுக்கும்படியாக வருகிறது, உங்களை அடித்தளத்துக்கு கொண்டு போக வருகிறது. நீங்கள் எங்கே நிற்பீர்கள் என்பதை காண வருகின்றது. தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் அவைகள் சோதிக்கிறது, பரீட்சித்து பார்க்கிறது. யோபு சோதனைகள் உபத்திரங்கள் இவைகளின் ஊடாக கடந்து சென்றார். அவருடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், மற்ற எல்லா காரியங்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. சபை அங்கத்தினர்கள் வந்து அவன் ஒரு ரகசிய பாவி என்று குற்றம் சுமத்தினர். மற்ற எல்லா காரியங்களையும் அவனுக்கு எதிராக கூற முயற்சித்தார்கள். ஆனால் அவனோ அதொன்றிற்கும் செவி கொடுக்கவே இல்லை. அவன் தேவனுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறதை அறிந்திருந்தான். சாத்தான் அவனை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அது சாத்தான் தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். யோபுக்கு வந்த சுகவீனம் தேவனால் தான் அவனுக்கு உண்டானது என்று சாத்தான் அவனை நம்ப வைக்கும் வரைக்கும் அவன் யோபுவை சவுக்கால் அடித்தான். ஆனால் யோபுவுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்த மாத்திரத்தில் இல்லதாவது அது தேவனால் வந்தது அல்ல. அவனை ஏதோவாக ஆக்கும்படியாய் அவனுடைய சோதனைக்குள்ளாக அவன் போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தான். அதை செய்து கொண்டிருக்கிறது தேவன் அல்ல, அதை செய்து கொண்டிருக்கிறது சாத்தானே. இன்றைக்கும் காரியம் அப்படியேதான் இருக்கிறது. இந்த சோதனைகளும் மற்ற காரியங்களும் தேவன் உங்கள் மேல் தண்டனைகள் என்று உங்களிடம் கூற அவன் முயற்சிப்பான். அது அப்படி இல்லை. அப்படி இல்லை ஐயா. சாத்தான் அதை செய்ய முயற்சிக்கிறான். உன்னை உறுதியாக்கும் பொருட்டு தேவன் அதை அனுமதிக்கிறார். இந்த உலகத்தின் தேவைகளினால் நீங்கள் இந்த உலகத்தோடு கட்டப்பட்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏனெனில் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நீங்களும் கூட இருப்பீர்கள். அது உண்மையே. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. யோபு சோதிக்கப்பட்டான், இருப்பினும் அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நீங்கள் கவனித்தீர்களா, புழுக்கள் ஏற்கனவே அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது. உங்களுடைய புழுக்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஒரு பெட்டிக்குள் காற்று புகா வண்ணமாக இணைக்கப்பட்டுள்ள அல்லது எப்படியோ நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அதற்குள்ளாக புழுக்கள் ஏற்கனவே இருக்கிறது. அவைகள் அங்கேயே உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் அதன் வேலைக்கு அழைக்கக்கூடிய ஆயத்தத்தில் அவைகள் உள்ளே இருக்கிறது. ஏதோ நினைவிருக்கட்டும், அவன் அங்கே வீதியிலே புழு புழுத்து செத்தான். அவனுடைய புழுக்களே அவனை தின்று போட்டது. சரியாக அங்கேயே வீதியிலே அவனுடைய சொந்த புழுக்களே அவனை தின்று போட்டது. அவைகள் சரியாக அங்கேயே ஆயத்தமாயிருந்தது. இந்த என் தோல் முதலானவைகள் இந்த சரீரத்தை அழித்து போட்டாலும் நான் என் மாம்சத்தில் தேவனை பார்ப்பேன். ஆமென். உங்களால் அதை அழித்து போட முடியாது. புழுக்கள் அதை தின்று போட்டாலும் அது அப்படியே மீண்டுமாக வரும். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களே அவரை காணும். யோபு அதை கூறினான். ஏன்? அவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். சோதனைக்குள்ளாக அவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். உபத்திரவத்துக்குள்ளாக அவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். அவன் ஒரு அசலான விசுவாசியாயிருந்தான். யோசேப்பு அவன் இன்னொரு விசுவாசி. அங்கு என்னவாக இருந்தானோ அதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக உண்டாக்கினான். அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் வித்தியாசமாய் இருக்க அவன் விரும்பவில்லை. ஆனாலும் அவன் வித்தியாசமாயிருந்தான். அவன் இருந்த விதமாக தேவன் அவனை உண்டாக்கினார். வேறு யாராலும் அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. எவ்வளவு சிறியதாய் இருந்தாலும் உன்னுடைய ஸ்தானத்தை வேறு யாராலும் எடுக்க முடியாது. நான் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் என்று நீங்கள் கூறலாம். ஒவ்வொருவராலும் உங்களுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. நீங்கள் அவருடைய ஆதீனத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த விதமான ஒரு ஒழுங்கில் அமைத்து இருக்கிறார். அதன்படியாய் ஒருவனாலும் உங்களுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. பில்லி கிரஹாமுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நான் எவ்வளவாய் விரும்புகிறேன். நம்மில் பலரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது. ஆனால் இதை நினைவில் வையுங்கள், பில்லியினாலும் நமது ஸ்தானத்தை எடுக்க முடியாது. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. நம்மில் சிலர் சுவிசேஷர்களாயும், சிலர் தீர்க்கதரிசிகளாயும், சிலர் ஊழியர்களாயும், சிலர் போதகர்களாயும் இருக்கிறார்கள். நாம் என்னவா இருந்தாலும் அப்படியே. சிலர் குடும்ப பெண்களாயும், சிலர் மெக்கானிக்களாயும், சிலர் விவசாயிகளாயும் இருக்கிறோம். அது என்னவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை உங்களுடைய ஸ்தானத்தில் பொருத்தி இருக்கிறார். புரிகின்றதா? யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவனால் சொப்பனங்களை வியாக்கியானிக்காமல் இருக்க முடியாது. அவனால் தரிசனங்களை காணாமலும் இருக்க முடியாது. அவன் எவ்வளவு உண்மையாக இருந்தான் என்று பாருங்கள். அவனுடைய சகோதரனுடைய ஐக்கியத்தை அது பாதித்தாலும் கவலை இல்லை. அவன் உண்மையாக இருந்தான். ஏனென்றால் அவன் அந்த சொப்பனங்களை விசுவாசித்தான். அவனுக்கு உண்டாயிருந்த தரிசனங்களை எல்லாம் விசுவாசித்தான். அதாவது அவர்கள் எல்லாரும் முன்பாக கதிர்களை போன்று தலைகுனிவார்கள் என்பது அது நிறைவேறினது. ஏனென்றால் அவன் அதை விசுவாசித்தான். அவன் ஒரு அசலான விசுவாசி. எனக்கு இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. கவனியுங்கள், 10 பக்கங்கள் நிறைய வேத வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அந்த ஸ்திரீயானவள் நாத்தான்வேல், அவன் ஒரு விசுவாசியாக இருந்தான். அது உண்மைதானே? சம்பவித்ததை நாத்தான்வேல் கண்டபொழுது அது அவனுக்குள் கிரியை செய்தது. அடாவது அவர் யார் என்று இயேசுவானவர் கூறினது. அவன் யூதன் என்றும், அவனில் கபடில்லை என்றும், மரத்தின் கீழ் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்றும் கூறினது கிரியை செய்தது. பிலிப்பு அவனை அழைத்த போது அவர் அவனை கண்டார். அவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். அநேக ரங்க நின்று கொண்டு இது ஒரு பிசாசினுடைய ஆவி, பிசாசு தெய்வீக சுகமளித்தலை செய்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த பழைய பிசாசு இன்றைக்கும் அறியாமல் இருக்கிறது. பிசாசு தெய்வீக சுகமளித்தலை செய்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். சாத்தானை சாத்தான் துரத்தினால் அப்பொழுது அவனுடைய ராஜ்யம் பிரிந்திருக்கும், அப்படிப்பட்ட ராஜ்யம் நிலை நிற்காது என்று இயேசு கூறினார். பாருங்கள், சாத்தானால் அதை செய்ய முடியாது. எனவே சாத்தானால் சாத்தானை துரத்த முடியாது. எனவே நாத்தான் மேல் ஒரு விசுவாசியா இருந்தான். வார்த்தை மாம்சமாகி அவனை ஒரு விசுவாசி என்று ரூபகார்படுத்தினதை அவன் கண்ட போது அவன், நீர் ரபி, நீர் கிறிஸ்துவாயிருக்கிறீர், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று கூறினான். அவன் அதை விசுவாசித்தான். கிணக்கண்டையில் அந்த ஸ்திரீயானவள் அவரை கண்ட போது அவள் அதை விசுவாசித்தாள். அவள் ஒரு விசுவாசியா இருந்தாள். குருடனாயிருந்த பார்த்திமேயு வந்த போது எல்லாரும் அங்கே அழுகையும் கண்ணீருமா இருந்தார்கள். அவர்களில் சிலர், நீர் மருத்துவர்களும் உயிரோடு எழுப்பீர் என்று கேள்விப்பட்டோம். இங்கே கல்லறை தோட்டம் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், வந்து அவர்களை எழுப்பும், நீர் அதை செய்ய நாங்கள் காணட்டும் என்றார்கள். பாருங்கள், நீர் தேவனுடைய குமாரனை, ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று கூறினார். அதே பிசாசு தான். அதே பிசாசு தான் முகத்தின் மேல் ஒரு துணியினால் மூடி அவரை தலையில் அடித்து விட்டு ஒருவன் இன்னொருடனும் கோலை மாற்றிக்கொண்டு உமை அடித்தது யார் என்று இப்பொழுது கூறினால் நாங்கள் உமை விசுவாசிப்போம் என்றார்கள். அந்த போர் சேவகர்கள் பாருங்கள், அவரை கொண்டு பரியாசம் செய்தனர். அது பார்ப்பதற்கு ஏதோ மோசமான நிலைமை அவர் மேல் இருந்தது போல் இருந்தது. ஆனால் நினைவிருக்கட்டும், தேவன் எப்பொழுதும் காட்சியில் இருக்கிறார், புரிகின்றதா? எந்த நேரத்திலும் அவர் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். இப்பொழுது நான் என் பிதாவினிடத்தில் பேச முடியும். அவர் இப்பொழுதே 12 லேகியோன்கள் தூதர்களை என்னிடத்தில் அனுப்புவார் என்று இயேசு கூறினார். ஒரு தூதன் என்ன செய்வான் பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் சொல்வாரானால் போதும், அவரால் 12 லேகியோனுக்கும் அதிகமானவர்களை அவரால் அனுப்ப முடியும். ஆனால் அவருக்கு செய்ய வேண்டியதான ஒரு வேலை இருக்கிறது, அவர் செய்ய ஏதோ காரியம் இருக்கிறது, அவர் அதனூடாக கடந்து போயாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதாக ஏதோ காரியம் இருக்கிறது, நீங்கள் செய்யும்படி தேவன் ஏதோ காரியத்தை உடையவராயிருக்கிறார். உங்களுக்கு சில இருதய நோய்களும் சில தொல்லைகளும் சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை தவிர்க்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இல்லை, அவைகள் என்னவாக இருந்தாலும் கர்த்தாவே அதன் ஊடாக என்னை கொண்டு செல்லும், அது என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து என்னை தப்பிக்கொள்ள விடாதே, அவைகள் எனக்காக வைக்கப்பட்டிருக்குமானால் அதன் ஊடாக நான் கடந்து போகும்படியாய் எனக்கு கிருபை தாரும். அவ்வளவுதான். குருடனான பார்த்திமேயை இப்பொழுது கவனியுங்கள். அவன் அதை அறிந்திருந்தான். இவர்தான் அந்த கலிலேய தீர்க்கதரிசி, அவர்தான் தாவீதின் குமாரன், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று அவனுக்கு அவர்கள் சொல்லி இருந்தார்கள். விசுவாசிகள் யாரோ சிலர் அவனிடம் அதை கூறியிருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாங்கள் அவர்தான் அந்த தாவீதின் குமாரன் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வார்த்தையாய் இருந்தால் அவர் வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தால் அவரால் இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுக்க முடியும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எனவே அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். அவிசுவாசிகள் சபை அங்கத்தினர்கள் இதையும் அதையும் சொல்லி சத்தமிட்டனர். அது அந்த குருடனான பார்த்திமேயுவை நிறுத்திவிட முடியவில்லை. அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். ஒருவேளை அவரால் அவனுடைய கூப்பிடுதலை கேட்க கூடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தத்தமிடுகிறான் என்பதை அவர் அறிந்தவராய் அவர் நின்று அப்படியே திரும்பினார். அதுதான் ஒரு விசுவாசியாகும். அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. ஆமென். அவர் அதை உயிர போக்கு இருந்த அந்த ஸ்திரீனிடத்தில் கூறினார், உன் விசுவாசம் என்ற அதே காரியத்தை கூறினார். ஏனென்றால் அவள் தனக்குள்ளாக இருதயத்தில், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவர் கூறினார். பாருங்கள், அவள் ஒரு விசுவாஸ். அன்று நாள் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு முழுவதுமான இருத பாதிப்பினால் 91 வயதுள்ளவராய் சகோதரன் டாஷ் தாக்கப்பட்ட போது அதே காரியம்தான் அவர்களை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்? அவர் ஒரு விசுவாசி. சங்கை டாம் கிட் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர் சுமார் 90 வயது உள்ளவர், அல்லது அவருக்கு அது ஏதோ நெருக்கமான வயது. அவருக்கு 79 வயதாய் இருக்கும் பொழுது புற்றுநோய் கண்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் பிழைப்பது கடினம் என்று வைத்தியர் கூறிவிட்டார். அன்று காலையில் நாங்கள் நடந்து அறைக்குள் சென்றபோது ஒரு சால்வையை தோளின் மேல் போர்த்துக் கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு கையில் இருந்த பெரும்பை தட்டி கொண்டிருந்தார். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு வயதான அம்மாளிடம், அவளை அறிந்திருப்பவர் போலும் அநேக வருஷங்களாக அறிந்தவர்களில் ஒருவள் அவளை பாட்டி என்று அழைத்து, நீங்கள் பணியை போன்று அவ்வளவு வெண்மையா இருக்கிறீர்கள் என்றார். அவருடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. இருந்தாலும் தேவனுடைய வல்லமையானது அந்த அறையை தாக்கினதும் அவர் இன்னமும் ஜீவனோடு இருக்கிறார். அது 4 வருடங்களுக்கு முன்னர் சம்பவித்தது. கிட்டத்தட்ட 80 வயது நிரம்பிய ஒரு மனிதன் புற்று நோயிலிருந்து சுகமடைந்து பரிபூர்ண சுகத்தோடு நன்றாக இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு போலி விசுவாசி அல்ல, ஒரு விசுவாசி. அதுதான் காரியம். விசுவாசியுங்கள். தேவனை அவருடைய வார்த்தையின்படியா எடுத்துக் கொள்கிறார். சரியாக அப்படியே குருடனான பார்த்திமேயை போன்று குருடனாய் இருந்தான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கவனத்தை தன் பக்கமாக இழுக்க கூடுமானால் அவனுக்கு தேவையானதை அவனால் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவளால் மட்டும் தொடக்கூடுமானால் அவளுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அந்த ஸ்திரீ அறிந்திருந்தால் அவளுக்கு தேவையானதையும் அவள் பெற்றுக் கொண்டாள். நாம் அறிந்திருந்தார், நான் அவருக்காக ஜெபம் செய்தால் அவருக்கு தேவையானதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தை அவருடையவராயிருந்தார். மார்த்தாளிடம் இருந்ததும் அதே விதமான விசுவாசம் தானே. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவனுமுக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய சகோதரன் மறுத்து 4 நாட்களாய் கல்லறையில் கிடக்கிறான், ஆனாலும் நீர் தேவனிடத்தில் கேளும், தேவன் அதை உமக்காக செய்வார் என்றார். அதற்கு அவர், உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு அவள், ஆம் கர்த்தாவே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அவன் ஒரு நல்ல பையன் என்றார். அதற்கு அவர், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், ஆம் கர்த்தாவே, நான் அதையும் கூட விசுவாசிக்கிறேன் என்றாள். அதற்கு அவர், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அதுதான் காரியம், அது முடிந்து விட்டது. ஆமையா, தென் தேசத்து ராஜஸ்திரி அந்த நாட்களில் அவிசுவாசியான சந்ததியார் மத்தியில் வந்தார், அது உண்மை. அங்கே நின்று அவள் கண்டது தேவனால் ஆனது என்று விசுவாசித்தார். வேதம் கூறுகிறது, அவள் கடைசி நாட்களிலே இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஏனென்றால் அவள் சாலமோனின் ஞானத்தை கேட்கும்படியாக பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தாள் என்று. மோசே ஒரு விசுவாசியாயிருந்தான். அவன் புத்தி சாதுரியத்தினால் முயற்சித்தான். அவனால் முடிந்த எல்லா திட்டங்களினாலும் முயற்சித்தான். ஆனால் அது கிரியை செய்யவில்லை. இஸ்ரவேலரை வெளியே அடித்துக் கொண்டு போவதற்காக அவன் அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்தவனாய் முயற்சித்தான். கணித முறையின்படியாய் முயற்சித்தான். யுத்த முறையின்படியாய் முயற்சித்தான். கல்வி முறையை கொண்டு முயற்சித்தான். அவன் எல்லா வழியிலும் முயற்சி செய்தான். ஆனால் அது கிரியை செய்யவில்லை. ஆனால் அதன் பிறகு அவன் தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டான். என்ன சம்பவித்தது? ஒரு நாள் அவியாறு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினியை அங்கே உயர ஒரு புதரிலே கண்டான். அங்கிருந்து வார்த்தை அவனிடத்தில் பேசி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றது. நான் இருந்தவன் என்று அல்ல, அல்லது இருக்க போகிறவனும் என்று அல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றது. அவர் இன்னமும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் வார்த்தையாய், நித்தியமானவராய், என்றென்றைக்குமான வார்த்தையாய் இருக்கிறார். மோசே சந்தேகிக்கவே இல்லை. கஷ்டங்கள் அவனுக்கு எதிராக இருந்தது. எல்லா இயற்கையும் அவனுக்கு எதிராக இருந்தது. எல்லா காரியங்களும் அவனுக்கு எதிராக இருந்தது. ஆனால் கரத்தில் ஒரு வளைந்த கோளுடன் அவன் போய் முழு தேசத்தையும் எடுத்துக்கொண்டு போய் சபக்கடல் அருகே அங்கே வெளியே அவர்களை மூட்டி போட்டு இஸ்ரவேலரையோ வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு சென்றான். ஏன்? அவன் தேவனை விசுவாசித்தான். உண்மை, அதுதான் விசுவாசி. இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். விசுவாசிகள் என்பதில் நான் அரை மணி நேரத்தை செலவழித்து விட்டேன். இன்னும் இரண்டு வகைகள் இருக்கின்றன, பார்ப்போம். ஏனென்றால் அவைகள் முக்கியமானவைகள் அல்ல என்றாலும் நாம் அவைகளை பார்ப்போம். பின்னர் இரண்டாவதாக, அதோ வருகிறார் நம்முடைய அவிசுவாசி. அடுத்தது நாம் அவிசுவாசிகளை குறித்து பேசுவோம். அவிசுவாசி என்ன செய்கிறான்? விசுவாசியானவன் எதை செய்வான்? வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான் என்று நாம் பார்த்தோம். நோவாவின் காலம் முதல் அதற்கு முன்பாக இருந்தே ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு தலைமுறையும் அதையே செய்தது. சரியாக அங்கிருந்தே ஒரு 6 மாத கால எழுப்புதலை எடுத்துக்கொண்டு நாம் அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வந்து பார்த்தால் அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசி என்பவன் கேள்வி கேட்க மாட்டான். விசுவாசியானவன் அதை விசுவாசிக்கிறான். அது எதை போன்று இருக்கிறது என்பது அவனுக்கு அக்கறை இல்லை. அல்லது அதை குறித்து மற்றவர்கள் என்ன கூறுவதா இருந்தாலும், அது எவ்வளவு கூடாததா இருந்தாலும் அவனுக்கு அக்கறை இல்லை. விசுவாசி அதை விசுவாசிக்கிறான். எதை விசுவாசிக்கிறான்? வார்த்தையை. கோட்பாட்டை அல்ல, வார்த்தையை. ஸ்தாபனத்தை அல்ல, வார்த்தையை. யாரோ ஒருவர் கூறின எதையோ அல்ல, வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை விசுவாசிக்கிறான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதுதான் விசுவாசி. விசுவாசி கேள்வி கேட்க மாட்டான். அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு அதை விளக்கி கூறுவீர்களானால் என்று விசுவாசி கூற மாட்டான். அதுதான் விசுவாசி. பாருங்கள், அது ஒரு விசுவாசி. அது என்னவாக இருந்தாலும் கவலை இல்லை. அது வார்த்தையாக இருந்தால் அது வார்த்தைதான், அது உண்மை. அதுதான் விசுவாசி. இப்பொழுது அவிசுவாசியை பார்ப்போம். இப்பொழுது நாம் அவிசுவாசிகள் எடுத்துக் கொள்வோம். அவர்களை முதுகில் தட்டி கொடுத்துக் கொண்டு சீஷர்கள் என்றும் அழைத்துக் கொண்டிருந்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் சரியாய் செய்தார்கள் என்று நாம் கண்டறிந்தோம். எல்லா காரியங்களும் அருமையாய் போய்கொண்டிருந்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் சரியாயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்றும் விசுவாசித்தும் அறிந்துமிருந்த அந்த தீர்க்கதரிசி, வியாதியஸ்தரை சுகமாக்குதல் முதலியவற்றை செய்யக்கூடிய இந்த தீர்க்கதரிசி, அவர் என்ன செய்தார்? அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்ததற்கு முரணாக உண்மையான சத்தியமும் கடந்து கொள்ளுதலும் வந்த போது அவர்களால் வார்த்தையை எடுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களால் அற்புதங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவைகளை செய்தார்கள். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் பிசாசுகளை துருக்கினார்கள், வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அப்படியும் அவர்கள் அவிசுவாசிகளாயிருந்தார்கள். மத்தேயு 10 அவர் அவர்களை 2-2 பேராய் 70 பேர்களை அனுப்பினார். அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசுவானவரே களி கூர்ந்து, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். பாருங்கள், அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். யூதாஸ் அவர்களோடுதான் இருந்தான். அவிசுவாசிகள் இயேசுவானவர் அவர் ஏதோ காரியமாய் இருக்கிறார் என்று கூறின மாத்திரத்தில் அதாவது அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று கூறின உடனே மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று அவர் கூறின உடனே அவர்கள் இப்பொழுது இந்த மனிதன் தான் வானத்திலிருந்து வந்தவன் என்று கூறுகிறான். இது நமக்கு மிகைப்படுத்தப்பட்ட காரியம், நம்மால் இதை விசுவாசிக்க முடியாது என்றார்கள். அவர் சொன்னார், நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற மாமிசமானது ஒன்றுக்கும் உறவாடது, உயிர்ப்பிக்கிறது, ஆவியாயிருக்கிறது என்று. அங்கேதான் காரியம், ஆவியானது வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது, அது ஆவியாயிருக்கிறது. அது ஒரு கோட்பாடு அல்ல, ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது, ஜீவனுள்ளதாகிறது. அங்கேதான் காரியம், நீங்கள் அதை காண்கிறீர்கள், விசுவாசத்தினால் நீங்கள் அதை காண்கிறீர்கள், அப்படியாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் வார்த்தை அவிதமாய் கூறுகிறது, ஆவி அந்த வார்த்தையை உங்களுக்கு உயிர்ப்பிக்கிறது. அங்கேதான் காரியம், நாம் இதை செய்து முடித்த உடனேயே அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாத ஏதோ காரியத்தை நீங்கள் கூறும் பொழுது அவிசுவாசிகள் எழுந்து வெளியே நடப்பதை நீங்கள் கண்டறியலாம். என்னால் அதை செய்ய முடியவே முடியாது, ஓ அது மிகவும் அடர்த்தியா இன்றைக்கு உலகத்திலே ஆகி கொண்டிருக்கிறது. அவர்கள் உள்ளே ஒன்று கூடுகிறார்கள், நான் கூட்டங்களில் கவனிக்கிறேன், அவர்கள் உள்ளே ஒன்று சேருவார்கள், மகத்தான கூட்டங்கள். நீங்கள் எழுமி நின்று ஏதோ காரியத்தை கூற துவங்குங்கள், அவன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டு காத்துக் கொண்டிருப்பான். பின்னர் ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால் அவர் தம்மையே மேசியா என்று அடையாளம் காட்டினார் என்று நீங்கள் கூறின உடனேயே ஜாரியானது நிறைந்து விட்டது, அவர்கள் வெளியே போகின்றனர், அவர்கள் வெளியே போய்விடுகின்றனர். அது என்னவாயிருக்கிறது? அவிசுவாசிகள். நீயாக வேதம் உண்டு பண்ணி கூறுகிறாய் என்று நீங்கள் சொல்லலாம், நான் அப்படி செய்யவில்லை, சரியாக வேதம் என்ன கூறுகிறதோ அதை அப்படியே உங்களிடத்தில் கூறுகிறேன். அவர்கள் அவிசுவாசிகள், அவர்கள் வெளிநடந்தார்கள், அவர்கள் சீஷர்களாய் இருந்தும் அது எதற்கு முரணாய் இருந்தது. அவர்கள் இதையா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரால் விசுவாசிக்க கூடும் என்றார்கள். புரிகின்றதா? அவரோடு கூட சேர்ந்து கொண்டு உள்ளே சென்ற அந்த பரிசேயர்களும் சரிசேயர்களும் தான் வெளியே வந்தார்கள். ஏனென்றால் பாருங்கள், இயற்கைக்கு மேம்பட்டது அறிந்து கொள்ளும்படி வெளியாக்கப்பட்ட போது அந்த மூன்று வகையான விசுவாசிகளை அது உண்டு பண்ணுகிறது. அது அங்கே எகிப்திலே அதை செய்தது, அது அவிசுவாசியை, விசுவாசியை, போலி விசுவாசியை உண்டு பண்ணினது. அது எல்லாம் மூன்று வகை நேரம் உண்டு பண்ணினது. இங்கே அப்படியே எழுதி வைத்திருக்கிறேன், நாம் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே போனால் அதை விளக்கி அது எப்படி என்று கூறிக்கொண்டு இரவெல்லாம் கடத்தலாம். எல்லா இடங்களிலும் நீங்கள் அந்த மூன்று வகையார்களை காண்பீர்கள், எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் அந்த விதம்தான். பாருங்கள், நீங்கள் அவைகளை காண்பீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், இந்த 70 பேர்களும் அப்படியே வெளியிடந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சரியானது என்று விசுவாசித்துக் கொண்டிருந்த காரியத்தோடு அது ஒத்துப்போகவில்லை. நமக்கு சிந்தனையும் வருகிறதில்லை, அது அவர் கூறினதுதான். நீங்கள் உங்களுடைய சொந்த சிந்தனையை மறுத்துவிடுங்கள், அவர் கூறினதையே நீங்கள் கூறுங்கள். அதுதான் உண்மையான அறிக்கை செய்தலா இருக்கிறது. அறிக்கை செய்தல் என்பது அதே காரியத்தை திருப்பி கூறுவதாகும். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது என்று நான் அறிக்கை செய்தால் நான் நடந்த காரியத்தை அப்படியே திருப்பி கூறுகிறேன் என்பதாகும். அதுதான் உண்மையான ஒரு அறிக்கை செய்தலாக இருக்கிறது. அவர் நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். புரிகின்றதா? தேவன் கூறின அதே காரியத்தை திரும்ப கூறுதலாகும். பாருங்கள், அது அதை உண்மையாக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை திருப்பி கூறுகிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், 70 பேர் வெளிநடந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒத்துப்போகாத காரணத்தால் வெளியே சென்றார்கள். அவர்களுடைய ஞானம் சபையோடு அவர்களுக்கு உண்டாயிருந்த இணக்கமும் அதிகமாக இருந்தது. இந்த மனிதன் இங்கே நின்று கொண்டு இப்படி கூறுவது சிந்தித்து பார்ப்பதற்கு அது அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. மற்றெல்லா ஜனங்களும் அது முறை தவறி பிறந்தது என்று அதை விசுவாசிக்கிறார்கள். அவர் தன்னை தேவன் என்று அழைத்துக் கொள்ள அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் வெறுமென ஒரு மனிதனே. நீர் செய்கிற நற்கிரியைகளை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல் எறிகிறதில்லை, ஆனால் நாங்கள் உண்மையில் கல் எறிகிறோம். ஏனென்றால் நீர் மனுஷகுமாரனாக இருக்க உன்னையே தேவனாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். அவர் தேவனாக இருந்தார் என்று வார்த்தை கூறுகிறது. அவர் நாமும் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்தியபிதா என்று அழைக்கப்படும். அவர்கள் வாசிக்கின்ற அவர்களுடைய வேறு வார்த்தைகளை அதை கூறுகிறது. என் தேவனை, என் தேவனை, ஏனெனை கைவிட்டீர். என் எலும்புகளை அவர்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவைகளில் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை என்ற சங்கீதத்தை அதே நாளன்று அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதே பாடலை அவர்கள் திருப்பி திருப்பி தேவாலயத்தில் பாடிக்கொண்டிருக்க பலியானது அங்கே தொங்கிக் கொண்டு 800 வருடங்களுக்கு முன்னர் தாவீது கூறின வார்த்தைகளை மிகுந்த சத்தமிட்டு கூறினது. ஆனால் அவர்களோ அதை காண்பதற்கு அதிக குருடாயிருந்தார்கள். இன்றைக்கு இந்த காலத்தை குறித்து பேசின அதே தேவன் காட்சியில் இருந்து கொண்டு தாம் செய்வேன் என்று கூறின காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ அதை காண்பதற்கு அதிக குருடாயிருக்கிறார்கள். அதுதான் அவிசுவாசிகள். அவர்கள் வெளியிடந்து ஓ, என்னால் அந்த காரியத்தை விசுவாசிக்க முடியாது, என்னுடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் என்ன கேள்விப்பட்டீர்களோ அது ஒரு விசுவாசத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. அது இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அவர்கள் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கவும் கூட மாட்டார்கள். ஆனாலும் அது அங்கே ஆண்டவிடமாகவே இருந்தது. புரிகின்றதா? அது உண்மை. அவர்கள் அவிசுவாசிகளாயிருந்தார்கள். சரியாக ஏவாளை போன்றே அவள் மிகவும் பக்தியுள்ளவளாயிருந்தாள், நிச்சயமாக. ஆனால் அவள் உண்மையான வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவள் தனக்கென்று அத்தீரங்களினால் ஒரு கட்சியை உண்டு பண்ணி கொண்டால் பாருங்கள், அது கிரியை செய்யவில்லை. மார்க்கம் என்பதற்கு ஒரு மூடிக்கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். காயின் அதே காரியத்தை செய்தான், அதுதான் சரியானது என்று காயினால் விசுவாசிக்க முடியவில்லை. அவன் சொன்னான், தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார், தேவன் தூய்மையானவராய் இருக்கிறார், தேவன் அழகாய் இருக்கிறார். எனவே நான் கொஞ்சம் பூக்களை கொண்டு வந்து அந்த பூக்களை கொண்டு ஒரு அருமையான மகத்தான பலிபீடத்தை கட்டி அவர் பால் உள்ள என்னுடைய பயபக்தியை நான் காட்டுவேன் என்றார். நான் அதற்கு முன்பாக எழுமி நின்று அவருக்கு முன்பாக தலை குனிந்து அந்த தேவனை நான் ஆராதிப்பேன். நான் பூக்களை பலிபீடத்தின் மேல் வைப்பேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், என்னுடைய தாயும் தகப்பனும் சில ஆப்பிள்களை ஏதேன் தோட்டத்தில் உள்ள சில பழங்களை சாப்பிட்டார்கள். அந்த காரியம் தான் அவர்களை வெளியே கொண்டு வந்தது. எனவே நான் திரும்பி போவேன். ஏனென்றால் நான் அதை அழகாக ஆக்குவேன். என்னுடைய அழகான பெரிய ஆலயத்தை அப்படியே தேவன் மறுத்துவிட மாட்டார். ஏன்? நான் மிக மகத்தான ஒரு ஆலயமாக இருப்பேன். நான் அதை அவ்வளவு அழகாக ஆக்கி தேவனுடைய கவனத்தையே அதை இழுக்கும் அளவுக்கு செய்வேன் என்று கூறினார். அழகிற்குள் வாசம் பண்ணுபவன் சாத்தான் தான். சரியாக அதைதான் வேதவாக்கியங்கள் கூறுகின்றது. அந்த காரணத்தினால் தான் சில சமயங்களில் ஒரு அழகான ஸ்திரீயானவள் சாத்தானின் தூண்டில் இரையாகிறாள். அவனால் மட்டும் அவளை பிடித்துக் கொள்ள முடிந்தால் தேசத்தில் இருக்கும் எல்லா சாராய கடைகளின் மூலமாக மனிதர்களை நரகத்துக்கு அனுப்புவதை காட்டிலும் அதிகமான மனிதர்களை ஒரு பெண்ணை கொண்டு அவனால் அனுப்ப முடியும். அது உண்மையே. புரிகின்றதா? அல்லது நல்ல வசீகர மகத்தான தோற்றமுடையவனும் புருஷ லட்சணத்திற்கு உண்மையாய் நிற்க கூடாதவனுமான ஒரு ஆண் அவன் கையில் சிக்கினால் அவனை கொண்டு அநேக பெண்களை நரகத்துக்கு அனுப்பிவிடுவான். ஆமையா, கவனியங்கள். சாத்தான் அழகிற்குள் வாசம் செய்கிறான். ஆதிரேவன் என்ன செய்ய முயற்சித்தான்? மிகாவேலுடைய ராஜ்யத்தை காட்டிலும் அதிக அழகான ராஜ்யத்தை உண்டாக்குவேன். வடதிசையில் போய் மூன்றில் இரண்டு பங்கு தூதர்களை அவனோடு கொண்டு போனான். இன்றுமிடமான குணாதிசயத்தை உடையவனாய் யாருடைய குமாரனாய் அவன் இருப்பான்? பாருங்கள், சாத்தானுடைய குமாரன். நிச்சயமாக அது அவனுடைய தான். இப்பொழுது அவன் பலிபீடத்தை கட்டி முழங்கால் படியிட்டு அவன் தொழுது கொண்டான். ஆபேல் செய்த அனைத்து காரியங்களையும் அவன் செய்தான். ஆனால் காரியம் அது அல்ல என்று ஆபேல் அறிந்திருந்தான். அவர்களை வெளியே கொண்டு வந்தது ரத்தம் என்பதை அவன் அறிந்திருந்தான். காரியம் அதுதான் என்பதை ஆபேல் அறிந்திருந்தான். அது இன சேர்க்கை, ரத்தம். எனவே அவன் ஒரு சிறிய மிருகத்தை பிடித்து அதை ஒரு பாறையின் மேல் கிடத்தி அதன் தலையை துண்டித்தான். காயினை கவனியுங்கள். தேவன் அவனிடத்தில், நீ ஏன் உன் சகோதரனை போன்று தொழுது கொள்ள கூடாது, நீ எல்லாம் சரியாய் செய்வாய், நீ அதை செய்வாயானால் நீ நன்மை பெறுவாய் என்று கூறினார். ஆனால் இல்லை, அவன் அதை குறித்து அதிகமாய் அறிந்திருந்தான். பாருங்கள், அவன் மூலமானதை ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை புறக்கணித்தான். அப்படி செய்கிறவர்கள் இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகள் தானே? புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், தேவன் சாட்சி கொடுத்தார் என்று வேதம் கூறுகின்றது. எபிரேயர் 4:11 ஆபேல் நீதிமான் என்றதானே அவருடைய வரத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கையை தேவன் ரூபகாரப்படுத்தினார். அவர் அதைதான் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய வார்த்தை, அதுதான் அவருடைய திட்டம் என்று தேவன் நிரூபணம் செய்தார். தேவன் காயினிடத்தில், அதே காரியத்தை நீ செய்து பிழைத்துக் கொள் என்றார். ஆனால் அவன் அதை செய்வான் என்று, அவனுடைய கரத்தை இழந்து விடுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவன் ஒரு அவிசுவாசி. அவன் அப்படியே வெளியே நடந்து சென்றான். அது உண்மை. காயின் அதே காரியத்தை செய்தான். நிம்ரோத் அதே காரியத்தை செய்தான். அவிசுவாசிகள். அவன் விசுவாசிக்கவில்லை. நேபுகாத்நேச்சார் அதே காரியத்தை செய்தான். அவன் தானியேலை அவனுடைய தேவனாய் உடையவனாய் இருந்தும் அவனை பெல்தசாஸ்தார் என்று அழைத்தும் அது அவனுடைய தேவனின் பெயர். தானியேல் தேவனுடைய மகத்தான கிரியைகளை செய்வதை அவன் கண்டான். மட்டுமல்லாமல் அவன் தானியேல் ஒரு தேவன் என்று அறிந்து அல்லது விசுவாசித்தான். எனவே அவனுக்கு ஒரு சொரூபத்தை சிலையை உண்டு பண்ணி அதை அங்கே கொண்டு போய் வெளியிலே வைத்து யாவரும் அதற்கு ஆராதனை முதலான செய்யும்படியா செய்தான். பாருங்கள், ஒரு பரிசுத்த மனிதனின் சிலையின் பலவண்டமான தொழுகையோடு கூட புரஞ்சாதியாரின் ராஜ்யம் வந்தது. அதேவிடமாக புரஜாதியாரின் ராஜ்யமானது ஒரு பரிசுத்த மனிதனின் சிலையின் பலவந்தத்தோடு வெளியே போகிறது. பாருங்கள், புரஜாதியாரின் ராஜ்யத்தின் துவக்கத்திலே அறியாத பாஷையில் சுவற்றில் எழுதப்பட்டு கையெடுத்து அங்கே இருந்தது. தீர்க்கதரிசியை தவிர வேறு ஒருவராலும் அதை வாசிக்க கூடாது இருந்தது. இன்றைக்கு அங்கே சுவற்றில் எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து அங்கே இருக்கிறது. அது உண்மை. அதாவது இந்த காரியங்களில் இருந்து தேவ மகிமையானது விலகி போய்விட்டது என்பதாகும். கையெழுத்தானது சுவற்றின் மேல் இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசிக்க கூடியவனும் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவனுமான ஆவிக்கு உரிய சிந்தையை உடையவனாய் இருக்கிறவனால் அதை வாசிக்க முடியும். அந்த பெல்சாச்சார் கர்த்தருடைய பாத்திரங்களில் திராட்சை குடிக்கும்படியாய் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்தான். ஏன்? அவன் ஒரு அவிசுவாசியாய் இருந்தான். நான் ஒரு விசுவாசி என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனும் ஒரு அவிசுவாசியாயிருந்தான். பாருங்கள், அதுதான் காரியம். அவன் வார்த்தையை அவிசுவாசித்தான். ஆஹா, அவன் ஒரு அவிசுவாசியாய் இருந்தான். இருந்த போதிலும் ஒரு விசுவாசி அல்லாதது போல் நடித்தான். இல்லை இல்லை, அவன் விசுவாசிகள் மத்தியில் ஜீவித்தான். ஆனால் அவன் ஒரு அவிசுவாசியாய் இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரியை மணந்து கொண்டான். நேராக விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேலுக்குள்ளாக கொண்டு வந்தான். அவன் ஒரு அவிசுவாசியாய் இருந்தான். நாம் அதை அறிவோம். தேவனுடைய வார்த்தை முழுவதுமாக சத்தியம் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். பாருங்கள், இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவிசுவாசியானவன் ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்கிறான். அதை போன்று அவன் நடிக்கிறான். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று அவன் கூறுகிறான். ஆனால் அவன் அதை மறுக்கிறான். அதில் இவ்வளவு நன்றாய்தான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் எல்லாமும் சரியாக இல்லை என்றால் அப்பொழுது அது அவனை ஒரு அவிசுவாசியாக ஆக்குகிறது. நீங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு சிறு துணிக்கையையும் அதில் கூறப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களையும் நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும். அது உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி அது உண்மையாக இல்லை என்றால் நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை என்று இப்பொழுது கூறுவீர்களானால் அப்பொழுது நீங்கள் ஒரு அவிசுவாசித்தான். ஒரு சமயம் அங்கே ஒரு ஊழியக்கார மனிதன் இருந்தான். அவன் என்னிடத்தில் திரு பிரண்ணாம் அவர்களே, தெய்வீக சுகமடைந்தார்கள் என்று கூறக்கூடிய எத்தனை பேர்கள் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தினாலும் எனக்கு அக்கறை இல்லை, நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறினான். நான் சொன்னேன், நிச்சயமாக முடியாது, உங்களால் அதை விசுவாசிக்க முடியாது. நீர் ஒரு அவிசுவாசி, அது உங்களுக்குள்ளதல்ல, அது அவிசுவாசிகளுக்கு மட்டும்தான் என்று. நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். புரிகின்றதா? அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. எனவே அந்த விதமானதில் நீங்கள் ஒரு நபரை காணும் போது நல்லது. தீர்க்கதரிசிகளை குறித்து பவுல் பேசியிருக்கிறானா? அதாவது அவர்கள் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை வார்த்தையின் வல்லமையை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று கூறவில்லை. கவனியங்கள், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் முழுவதுமாக மறுக்கிறார்கள். ஆனால் எல்லா விதத்திலும் அவர்கள் பக்தி உள்ளவர்களாய் காண்கிறார்கள். உண்மையான வார்த்தையானது ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அதில் அவர்கள் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள். எல்லா சபை காலங்களின் ஊடாகவும் நான் பேசின ஜனங்களின் வார்த்தையை தேவன் ரூபகாரப்படுத்தி இருந்தார். நோவா துவங்கி அப்படியே ஊடாக மோசே மற்ற தீர்க்கதரிசிகள் முதலானோர் வரைக்குமாய் தேவன் இயற்கைக்கு மேம்பட்டு விடமாக பேசி வார்த்தையை ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். இருந்தாலும் ஜனங்கள் நேராக அதன் மேலேயே நடந்து கடந்து செல்கின்றனர். இதோ அவருடைய 70 அப்போஸ்தலர்களும் நின்று கொண்டு இயேசுவானவர் அவர் செய்த காரியங்களை செய்வதை கவனித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். வேத வார்த்தைகளையும் இந்த காலத்தில் தான் இது சம்பவிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கூறிக்கொண்டிருந்ததையும் அறிந்திருந்தார்கள். அவர் மனுஷகுமாரனை குறித்து ஏதோ காரியங்களையும் அப்பம் பிடுதலை குறித்தும் இன்னும் முதலானவர்கள் குறித்தும் மகத்தான ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர்களோ, ஓ, இது கடினமானது என்றார்கள். அப்படியானால் மனுஷகுமாரன் தாம் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு பரலோகத்துக்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் நீங்கள் என்ன கூற போகிறீர்கள் என்று அவர் கூறினார். உயிர்ப்பிக்கின்றது எது, மாம்சமா அல்லது ஆவியா என்றார். புரிகின்றதா? அதன் பிறகு அவர்கள் அவரை விட்டு கடந்து போய் ஓ, அதுவா, முடியாது, என்னால் அதை விசுவாசிக்க முடியாது என்றார்கள். புரிகின்றதா? அவர்கள் அப்படியே வார்த்தையின் மேல் நடந்து கடந்து சென்றனர். என்னதான் சம்பவிக்கிறது என்று பார்ப்போம் என்று கூட காத்திராமல் போய்விட்டார்கள். அவர்கள் தான் அவிசுவாசிகள். அவர்கள் அதற்கு பின்னர் அவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் என்ன கண்டறிந்தோம் என்றால் அவர்கள் இந்த ஜனங்கள் இந்த விசுவாசிகள் என்று அழைத்துக் கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய தேவ பக்தியின் வேஷத்தில் தேவனுடைய வார்த்தையின் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட உண்மையை காண தவறி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்ததற்கு அது எதிராக இருந்தது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது, அல்லது அதனோடு அது எந்த காரியத்தையும் செய்வதற்கில்லை. உத்தமம் ஏன் அதற்கு அதனோடு எந்த காரியத்தையும் செய்வதற்கில்லை. ஜனங்கள் அவ்வளவு உத்தமமாக இருக்கிறது நான் கண்டிருக்கிறேன். அந்நியானிகள் தங்கள் பிள்ளைகளை எரிக்கின்றதையும், தாய்மார்கள் அவர்கள் பிள்ளைகளோடு முதல்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கிறதையும் நான் கண்டிருக்கிறேன். அது ஒரு கிறிஸ்தவன் செய்வதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. புரிகின்றதா? உத்தமமாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், உத்தமமாக, ஆனால் உத்தமமாக தவறாக இருக்கிறார்கள். சரி, இந்த சபையானது இவ்வளவு காலமாக நின்றது என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். அது வார்த்தைக்கு முரணாக இருந்தால் நீங்கள் உத்தமமாய் தவறாக இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்களில் நான் விசுவாசம் வைப்பதில்லை. எப்பொழுதாவது அந்தவிதமாக இருந்தது என்று வேதம் கூறியிருந்தாலும், புரிகின்றதா, நாம் இதை செய்ய வேண்டும் என்று நான் விசுவாசிக்கவில்லை. நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் எதை நினைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது செய்யப்பட வேண்டும் என்று தேவன் கூறியிருக்கிறார். இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் எதுமட்டாக உலகம் முழுவதற்கும், யாருக்கு, சர்வ சிருஷ்டிக்கும். பாருங்கள், இருக்கலாம் என்றல்ல, இருக்கும் என்று அது இருக்க போகின்றது. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த செய்தியின் வேலை தேவனுடைய பிரசன்னம் பின்மாறியின் நாள், சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சாயங்கால நேரம், திறக்கப்பட்டதான காரியங்கள் ரூபகாரப்படுத்தப்பட்டு சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்ட வார்த்தை, இரண்டும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு நிறைவேறுவதற்குள் வந்து எல்லாம் விஞ்ஞான ரீதியின்படியாகவும் மற்றெல்லா காரியங்களின் படியாகவும் அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அது நிரூபிக்கிறது. அதன் மேல் ஒரு மனிதன் வெளிநடக்கிறான் என்றால் அவன் ஒரு அவிசுவாசியாய் இருக்கிறான். அவன் எல்லா நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டவனாய் இருக்கிறான். அவன் சாத்தானின் வல்லமையினால் எண்ணப்பட்டிருக்கிறான். எனவே அவனுக்கு அங்கு ஏதும் நம்பிக்கையை கிடையாது. அவன் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டிருக்கிறான். இப்பொழுது அது என்னவாக இருக்கிறது? விசுவாசி, இப்பொழுது அபிசுவாசி, இப்பொழுது மூன்றாவது வகையானவர்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிறது போலி விசுவாசியை பற்றி தான். அந்த நபர் தான் போலி விசுவாசியானவர். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதற்குள்ளாக தான் மூன்று விதமான எல்லாம் நிற்கிறது. அவர்களுடைய பிதாவாகிய யூதா செய்தது போலவே சரியாக அப்படியே செய்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிந்தோம். அங்கே பேதுருவு மற்ற அப்போஸ்தலருடன் இருந்தார்கள், விசுவாசிகள். அங்கேதான் அந்த 70 பேரும் அவ்விசுவாசிகளும் இருந்தனர். அங்கே யூதாஸ் கடைசி மட்டும் கூட இருந்தான். அவன் ஒரு போலி விசுவாசியாய் இருந்தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த விதமானவர்கள் அதில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்கும் வரைக்கும் கூடவே இருப்பார்கள். எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா என்று எல்லா நேரத்திலும் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அது எப்படி செய்யப்படுகிறது, ஏதாவது தந்திரமா இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு வித்தையா இருக்குமா என்று காணும்படி அவர்கள் வெற்றி போடும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். அவிசுவாசி அவன் அங்கேயே காத்திருக்கவில்லை. அவன் அதற்கு கண்டனம் கூறி வெளியே செல்கிறான். விசுவாசியானவன் என்ன சம்பவித்தாலும் அக்கறை இல்லை. எப்படியா இருந்தாலும் அவன் அதை விசுவாசிக்கிறான். ஏனென்றால் அது வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய மூன்று வகைகளும் அங்கே இருக்கிறது. முதலாவது காரியம் சொல்லப்பட்டதன் பெயரிலேயே அந்த பழைய அவிசுவாசியானவன் வெளியேறி விடுவான். அதை குறித்து அவனுக்கு விருப்பம் இல்லை. சகோதரனே, சரியாக அங்கேயே அவனுடைய நிறங்களை அவன் காட்டப் போகிறான். அவன் ஒரு அவிசுவாசி. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஏனென்றால் துவக்கத்திலேயே அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, நம்மோடு அவர்கள் துவங்கினார்கள் என்று பவுல் கூறுகிறான். ஓ, நன்றாகத்தானே ஓடினீர்கள், உங்களை தடை செய்தது என்ன? இது புரிகின்றதா? அவர்கள் வெளியே சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. வார்த்தையானது பரிபூர்ணமாய் அசைந்து போய் கொண்டிருக்கும் போது ஏன் ஏதோ விதமான ஒரு வித்தையை கொண்டு கிரியை செய்ய வேண்டும் என்றிருந்தார்கள். புரிகின்றதா? ஆனால் உண்மையான விசுவாசிகள் ஒரு காரியத்தையும் கேள்வி கேட்பதில்லை. அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போகிறார்கள். அப்படித்தான் அது எப்பொழுதுமே. அது எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கவில்லை என்றால் ஏன் என்ன நேர்ந்தாலும் நீங்கள் அதை விட்டு விலகியிருங்கள். அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். புரிகின்றதா? அவர்கள் அந்த எழுதப்பட்ட வார்த்தையை கண்டு அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். தேவன் அவருடைய வார்த்தையில் அசைவாடி கொண்டிருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். வேளையையும் செய்தியையும் நேரத்தையும் காண்கிறார்கள். அதனோடு கூட நடக்கிறார்கள். இன்று காலையில் நான் கூறினது போன்று அன்றிரவு பிலாத்து அவனுடைய கவலை கொண்ட மனசாட்சியோடு கூட தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சித்து எவ்வளவாய் தரையிலே நடந்திருக்க வேண்டும். அந்த இரவிலே அவன், நான் இரவு முழுவதுமாக என் கரங்களை கழுவினேன், இன்னமும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கூறியிருப்பான் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. பாருங்கள், அவைகள் சுத்தமாக இல்லை, என்னால் அவரை போய் சந்திப்பது என்பதே முடியாது. என்னுடைய கரங்களில் நான் ரத்தத்தை உடையவனாயிருக்கிறேன். ஓ என்னே, பாருங்கள், அப்படிப்பட்டதான குற்றமுள்ளவனாய் மட்டும் ஒருபோதும் இராது. புரிகின்றதா? அது உன்னுடைய கரங்களில் இருக்கிறது. அதை உன்னிலிருந்து போக்கிக் கொள்ள அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது அதை ஏற்றுக்கொள், அது உண்மை, அதன் ஒரு பாகமாக ஆகிவிடு. அதற்காக தான் அது சிந்தப்பட்டது. இப்பொழுது போலி விசுவாசியானவன் அங்கே தரித்திருந்து அவனால் முடிந்த அளவுக்கு பக்தி உள்ளவனாய் நடித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீ யார், நீ அதை எப்படி செய்தாய் என்பதை அறிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருப்பான். ஓ, அந்த மாய்மாலக்காரர்களால் தேசம் நிறைந்திருக்கிறதே. ஆம், அடுவர் யூதாஸ் சரியாக அப்படியேதான் அங்கேயே இருந்து கொண்டிருப்பான். அந்த குழுவில் ஒரு பாகமாயிருப்பான். அவன் தான் பொக்கிச்சுதாரியாயிருந்தான். பாருங்கள், அவன் கூடவே இருந்தான். அவன் எப்பொழுதும் பணத்தின் மேல் அவனுடைய கரம் இருக்கும். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் கூறலாம், அவன் எப்பொழுதும் பணத்தை தேடிக்கொண்டிருப்பான். இதற்காக அவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கும். அவன் ஒரு போலி விசுவாசி. அவன் ஒரு விசுவாசியை போன்று நடிக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக அவன் ஒன்றும் இயேசுவை ஏமாற்றிக் கொண்டிருக்கவில்லை என்பது நினைவிருக்கட்டும். 70 பேர்கள் அவரை விட்டு சென்று விசுவாசிகளும் தங்கள் தீர்மானத்தை எடுத்த பின்னர் அவர் அப்படியே திரும்பி விசுவாசிகளிடத்தில், அங்கே உங்களுக்குள்ளே இன்னும் ஏதோ காரியம் இருக்கிறது. 12 பேராகிய உங்களை நான் தெரிந்து கொண்டேன். உங்களில் ஒருவன் விசுவாசா இருக்கிறான் என்று அவர் கூறினார். துவக்கத்திலிருந்தே இயேசு அதை அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருந்தார். அது எவ்வளவு கடினமானதாக இருந்தது! ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். ஆழமாய் இண்டதாய் ஒளிவு மறைவின்றி சிந்தித்து பாருங்கள். அவன்தான் அவரை நிலை தடுமாற செய்ய போகிற வஞ்சகன் என்றும், தம்மை 30 வெள்ளி காசுகளுக்கு விற்க போகிறோம் என்பதை எல்லா நேரத்திலும் அறிந்தவராய் இருந்து, அவன் அவரை சகோதரனே என்று அழைக்க அங்கே அவர் நடந்து கொண்டிருப்பது என்பது அவருக்கு எவ்வளவு ஒரு கடினமான காரியமாக இருந்திருக்க வேண்டும். அதை அவருடைய மார்பில் சுமந்து கொண்டிருக்க, அவருடைய நண்பன் அங்கே உடன் நடந்து கொண்டிருக்க, அவருக்கு அது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். அவர் யூதாசை என் நண்பனே என்று கூட அழைத்தார். நான் எல்லா நேரத்திலும் உன்னுடன் இருக்கவில்லையா என்றார். அவருடைய இருதயத்தில் அதை அறிந்தவராய் அதை சொல்லவும் முடியாதவராயிருந்தார். துவக்கத்தில் இருந்தே அவரை காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதை அவர் அறிந்தவராயிருந்தார். அங்கே நான் இருக்கிறான் அந்த போலி விசுவாசி, அதாவது காத்துக் கொண்டிருப்பான். உதாரணமாக, ஓ நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இதை விசுவாசிக்கிறேன். ஆனால் ஓ, உங்களுக்கு தெரியுமா, இது இத்தனை இத்தனை முறைகள் என்று யாரோ ஒருவர் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று அவன் பாடுவான். ஓ பாருங்கள், கேள்விப்படக்கூடிய நீளமான காதுகள். ஒரு உண்மையான விசுவாசி வார்த்தையை தவிர வேறு எதற்கும் செவி கொடுக்க மாட்டான். அவ்வளவுதான், அவன் வார்த்தையே கவனித்துக் கொண்டிருப்பான். பிசுகக்கூடிய சந்தர்ப்பங்களுக்காக அவன் காத்துக் கொண்டிருக்க மாட்டான். அவன் எந்த வேடிக்கை காட்டுதலையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். அவன் தேவனை விசுவாசிக்கிறான். அது அது தீர்த்து வைக்கிறது. அவன் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். புரிகின்றதா? அங்கே நான் இருக்கிறான் விசுவாசி. அவ்விசுவாசியானவன் 1 நிமிடத்தில் நிரப்பப்படுகிறான். 10 நிமிட செய்தியை அவனால் காத்திருந்து செவி கொடுக்க முடியாது. அவன் எழுந்திருந்து வெளியே போயாக வேண்டும். அது அவனுடைய கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது. அதனோடு இனி ஏதும் அவன் செய்வதற்கில்லை. எனவே அவன் வெளியே போகிறான். பின்னர் அந்த போலி விசுவாசியான அவன் தொடர்ந்து அங்கேயே காத்திருக்கிறான். அந்த யூதாசை பாருங்கள், அவன் தான் வஞ்சிக்கிறவன். அப்படிப்பட்டதொரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டியதானால் அவன் தான் ஒரு அயோக்கியன். யூதாஸ் அவன் அங்கேயே காத்துக் கொண்டிருப்பான். இப்படிப்பட்டதான நேரத்தில் தான் போலி விசுவாசிகள் சில சமயங்களில் ஜனங்களிடத்தில் மிகவும் விரும்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அது உண்மை. இந்த போலி விசுவாசிகள் பாருங்க, அவர்களில் சிலர் மகத்துவமான மனிதரும் கல்வி அறிவு படைத்தவர்களாயும் டாக்டர் பட்டம் பெற்றவர்களாயும் அதிக வருமானம் பெறுகிறவர்களாயும் எல்லா காரியங்களுமா இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் மகத்தான மனிதராயும் விவேகம் உள்ளவர்களாகவும் அப்படியே சாத்தானின் குமார்களை போன்றே இருப்பார்கள். பாருங்கள், எப்படி சாத்தான் நேராக அந்த இடத்திற்கு வந்து ஏவாள் கூறின எல்லா காரியங்களுக்கும் ஒப்புதல் தெரிவித்து அவளை காட்டிக் கொடுக்க, அவளை வஞ்சிக்கும்படியாய் எங்கே அவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக அவளுக்குள் இருக்கும் பலவீனமான பகுதியை கண்டுபிடிக்கும் வரைக்கும் காத்திருந்தான். அது சாத்தானாயிருந்தது. ஆனால் இங்கேயோ சாத்தானானவன் அந்த காலத்தில் யூதாஸ் என்ற வடிவத்தில் இருந்தான். அது முதல் காலத்தில் இருந்த சாத்தான். அவன் என்னவாயிருந்தான்? ஒரு சிறு காரியத்தை நுழைக்கக்கூடிய ஒரு பலவீனமான இடத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் காத்திருந்து அவள் கூறின எல்லா காரியங்களையும் ஒத்துக்கொண்டான். சரியாக அதைதான் யூதாஸ் இப்பொழுது இங்கே காண்கிறான். அவன் கூட்டத்தில் கூடவே இருந்து, ஓ அதோ இருக்கிறது, அதுதான் காரியம், ஓ அந்த விதமாகத்தான் செய்யப்படுகின்றதா என்ற அந்த சிறிய இடத்தை அவன் காணும் வரைக்கும் அவன் சுற்றி கவனித்துக் கொண்டே இருக்கிறான். புரிகின்றதா? அது சரியாக அப்படியே தான். அன்றிரவு அந்த மனிதன் மேடையின் மீதில் ஏறி வந்தது உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கிறதா? ஜெபாட்டைகளில் எழுதியிருப்பதை ஒரு மன வசியத்தினால் நான் வாசிக்கிறேன் என்று அவன் நினைத்து எப்படியாய் அதை அவன் அப்போதே தெரிந்து கொண்டான் என்பதாய் கருதினான். சகோதரனே, அவனுக்கு தெரிந்துவிட்டது என்ற நிச்சயத்தை அவன் உடையவனாயிருந்தான். அவன் அப்படியே சுற்றி வந்தான். இந்த காரியங்களையும் சுவிசேஷத்திலும் முழு சுவிசேஷத்திலும் விசுவாசம் கொண்டிராத ஒரு சபையை சார்ந்தவனாய் அவன் இருந்தான். அவன் உயிரே மேடையின் மேல் வந்தான். நான் களைத்து போயிருந்தேன். அவர்கள் என்னை கொண்டு போகும்படி ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். அது ஆண்டோரியாவில் உள்ள வின்சரில் நடந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து நேராகவும் டெட்ராய்ட்ல இருந்து நேராகவும் அந்த பெரிய அரங்கம் வின்சரில் இருக்கிறது. இந்த மனிதன் ஒரு மங்கின நிறமுள்ள சூட்டும் சிவப்பு நிற டையும் அணிந்து மிகவும் சாமர்த்தியமும் நுண்ணறிவு உள்ள ஒருவனுமாய் காணப்பட்டான். அவன் ஏறி மேடையின் மேல் வந்து நடந்திங்கே வந்தான். நான் அவனிடத்தில் உங்கள் கரத்தை சற்று பிடித்து பார்க்கட்டும் என்றேன். நான் சொன்னேன், நான் களைத்து போயிருக்கிறேன். எனக்கு எத்தனையோ தரிசனங்கள், அவைகளை நான் கண்டேன். ஆக உம்முடைய கரத்தை நான் பிடிக்கட்டும் என்று நான் அந்த மனிதனை கவனிக்கவே இல்லை. அவனுடைய கரத்தை என்னுடைய கரத்தின் மேல் வைத்தான். நான் அவனிடத்தில், ஐயா, உமக்கு ஏதும் கோளாறு இல்லை, நீர் போகலாம் என்று கூறினேன். அதற்கு அவன், அங்கேயும் கூட இருக்கிறது என்று கூறினான். நான் அதை பார்க்கட்டும் என்று கரத்தை பிடித்து, இல்லை ஐயா, அங்கே எந்த அடையாளமும் இல்லை. இல்லை ஐயா, நீர் ஒரு ஆரோக்கியமான மனிதன் என்று கூறினேன். அதற்கு அவன், போ, என்னுடைய ஜெப அட்டையை பாரும் என்றான். அதற்கு நான், நீர் ஜெப அட்டையில் என்ன எழுதியிருக்கிறீர் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அந்த ஜெப அட்டையோடு நான் ஏது காரியம் செய்வதற்கு இல்லை என்று எதையும் யோசிக்காமல் நான் கூறினேன். பாருங்கள், நான் மிகவும் களைத்து சோர்ந்திருந்தேன். ஆனால் தேவனுடைய கிருபையோ பாருங்கள், அப்பவும் அங்கே இருந்தது. நினைவிருக்கட்டும், அவர் உங்களை அனுப்பினார் என்றால் உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமையா இருக்கிறது. அது என்னுடைய கடமை அல்ல, அது அவருடையதா இருக்கிறது. அவர் அதை அனுப்பினார். சத்தியம் என்னவோ அதன் பேரில் நான் நிற்க வேண்டியவனாக இருக்கிறேன். மோசே தன்னுடைய கோலை தரையிலே போட்ட பொழுது அது ஒரு சர்ப்பமாக மாறினது. மந்திரவாதிகளும் அதே காரியத்தை செய்தனர். அப்பொழுது அங்கே நின்று கொண்டு தேவனுடைய கிருபைக்காக காத்திருப்பதை தவிர மோசையினால் வேறு என்ன முடியும்? அவ்வளவுதான் அதே காரியம். அவன் கற்பனைகளை கை கொண்டான். என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? புரிகின்றது. இந்த மனிதன் அப்பொழுது, அடோ இருக்கிறது, என்னுடைய ஜெப அட்டையை பாருங்கள் என்று கூறினான். நல்லது, ஒரு காலம் உங்களுக்கு அதிக விசுவாசம் இருந்து நீங்கள் அதை செய்திருக்கலாம் என்று யோசிக்காமலேயே நான் சொன்னேன். பாருங்கள், என் கவனத்தையும் செலுத்தாமலேயே நான் சொன்னேன். இந்த மனிதன் தன்னுடைய கோட்டு பொத்தானை கழற்றி மார்பை முன்தள்ளி கொண்டு அங்கிருந்த கூட்டத்தார்களிடத்தில், அங்கே நான் காரியம் என்றான். நான் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணினேன். அவன் சுற்றுமுற்றும் பார்த்து, அங்கே நான் விஷயம், இங்கே ஒரு வித்தியை பாருங்கள் என்றான். அதுதான் உங்களுடைய யூதாஸ். ஒரு பக்தியுள்ள மனிதன், ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் ஒரு பிரசங்கியா, அவன் தொடர்ந்து, அங்கே நான் காரியம் இருக்கிறது, எனக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்கிறது. இப்பொழுது இவன் வெளிவீனம் அடைந்து விட்டான். எனவே இவனால் மனவசியத்தால் என்னுடைய சிந்தையை அறிய முடியவில்லை. பாருங்கள், இனிமேல் இவனுக்கு இது வருவதில்லை என்று கூறினான். அது ஒன்றும் என்னுடைய விசுவாசம் அவ்வளவு மகத்தா இருந்தது என்பதனால் அல்ல. நான் அதை என்னுடைய ஜெப அட்டையில் எழுதி கொடுத்தேன். அவரால் அதை பற்றிக் கொள்ள முடியவில்லை. பாருங்கள், அதுதான் ஒரு ஏமாற்று வித்தை என்று கூறினான். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்தேன். அதன் பிறகு தேவனுடைய கிருபை இறங்கி வந்தது. நான், ஐயா, தேவனை வஞ்சிக்கும்படி முயற்சிக்க உங்கள் இருதயத்தில் பிசாசு ஏன் போட்டான் என்று கூறினேன். ஒரு நவீன யூதாஸ். நான் சொன்னேன், நீர் கிறிஸ்துவின் சபையைச் சேர்ந்தவன். என்னை மன்னிக்கவும், நான் அதை கூறும்படியாக செய்யப்பட்டேன். நீர் ஒரு கிறிஸ்து சபை பிரசங்கி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவன். அதோ அங்கே நீல நிற சூட்டு அணிந்து தன் மனைவியுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பதுதான் உன்னுடைய மனைவியாகும். நேற்றிரவு நீங்கள் ஒரு மேஜையை சுற்றி உட்கார்ந்தீர்கள். இந்த விதமாக ஏதோ ஒரு பச்சை நிறமானது பரப்பப்பட்டிருந்தது. ஏதோ மனவசியமாகும் என்று இன்றிரவு இங்கே வருவதென்றும் தீர்மானித்தீர்கள் என்றேன். அந்த மனிதன் உடனே எழும்பி நின்று, அது உண்மையான சத்தியம், தேவனே என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறினான். நான் சொன்னேன், ஐயா, நீர் அதில் உமக்கு காச நோயும் புற்றுநோயும் என்று எழுதியிருந்தீர். இப்பொழுது அது உமக்கு இருக்கின்றது. இப்பொழுது அது உம்முடையது என்று கூறினேன். அவன் அப்படியே என்னுடைய கால் சட்டையை பிடித்துக் கொண்டு, நான் செய்யவில்லை என்றான். நான் சொன்னேன், என்னால் உதவி செய்ய முடியாது, நீ தொடர்ந்து நேராக போகலாம் என்றேன். அது உனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளது. உன்னுடைய அழிவை நீயே உன்னுடைய ஜெப அட்டையில் எழுதி கொண்டா என்றேன். அது அவனை பற்றி கொண்டது. அது எல்லாமும் அதுவே ஆயிற்று. பாருங்கள், போலி விசுவாசிகள், வஞ்சகர்கள், தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் ஏதாவது தவறை கண்டுபிடிக்க முயற்சிப்பது, அதுதான் யூதாசுகள். அப்படிப்பட்டவர்கள் தான். யூதாஸ் எப்படி வெளியே வந்தான் என்று பாருங்கள். அண்ணா எவ்விடமாக மேலே வந்தான் என்று பாருங்கள். அந்த விதமாக தான் போலி விசுவாசிகள் செய்வார்கள். பாருங்கள், போலி விசுவாசிகள், ஓ, உயர்வான கல்வி கற்றவர்கள் சில சமயங்களில் வார்த்தைக்கும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் இடையே வருகின்றது. அப்படியாக வருகையில் அவர்களுடைய முன்னோடியான யூதாஸ் செய்தது போன்று அவர்களுடைய ஸ்தாபனத்துக்கு அவர்களை விற்று போடுகிறார்கள். யூதாஸ் அவனை அவனுடைய ஸ்தாபனத்துக்கு விற்று போட்டான். வாத்தியாகிய இயேசுவை அவனுடைய ஸ்தாபனத்துக்கு விற்றான். அதனுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறேன் என்று உரிமை கோரி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான். போதகர்கள் சில சமயங்களில் அந்த நாளுக்கான செய்தி அதுதான் என்று அந்த நாளுக்கென்று வார்த்தையானது முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு தூபகாரப்படுத்தப்படுகையில் கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்று உரிமை பாராட்டும் போதகர்கள் புகழ்ச்சிக்காக அவர்கள் அங்கே அவர்களுடைய ஸ்தாபனத்துக்கு விற்று போடுகிறார்கள். சரியாக அப்படியே யூதா செய்தது போன்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை விற்று போட்டார்கள். அந்த ஆவி மறிக்கிறதில்லை, எனவே அது அங்கே விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகள் மத்தியில் இருக்கின்றது. பாருங்கள், அது சரியாக அப்படியே தான். அப்படியே நேராக வந்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு இயேசுவை விற்று போட்டான். இன்றைக்கு அநேக மனிதர் ஒருவேளை சாப்பாட்டிற்காகவும் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும் சில அதிக $100 முழு வார்த்தையோடும் அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வந்ததும் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறதுமான தேவனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். ஓ, அந்த அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று, அல்லது அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இன்றைக்கு தேவனுக்கு தேவையில்லை என்று அவர்கள் எல்லாரும் கூறுகிறார்கள். புரிகின்றதா? ஓ, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். தேவனுடைய தாயாகிய மரியாளே வாழ்க, வெண்ஜாதிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த எல்லா மற்ற காரியங்களையும் அவர்கள் கூறுகிறார். அவர்களில் சிலர் அப்போஸ்தலர்களின் கோட்பாட்டில் எனக்கு விசுவாசம் உண்டு, பிதாவாகிய தேவனிலும் சர்வ வல்லமை உள்ளவரிலும் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரிலும் எனக்கு விசுவாசம் உண்டு, பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையிலும் இந்த எல்லா காரியங்களிலும் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கோட்பாட்டை எப்பொழுதாவது அப்போஸ்தலர்கள் உடையவளா இருந்தார்கள் என்று எனக்கு கூறுங்கள். அப்போஸ்தலர்கள் ஒரு கோட்பாட்டை உடையவளா இருந்தார்கள் என்றால் அது அப்போஸ்தலர் 2:38 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவர்களுக்கு கோட்பாடு என்று ஒன்று இருந்தால் அதுதான் அது. அவர்களுக்கு கோட்பாடுகள் கிடையாது, அது வார்த்தைதான், அது உண்மை, அது இன்னமும் அதுவாகவே இருக்கிறது. பாவமாகிய வியாதியின் சுகமடைதலுக்கான மருந்து சீட்டு அறிவையாகவும் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பாருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆனால் அவர்கள் யூதாசை போன்று விட்டு போட்டார்கள். அதுதான் போலி விசுவாசியாகும். அவர்களில் சிலர் மிகவும் திறமையுள்ள ஜனங்கள். இந்த போலி விசுவாசி, அந்த நபரை நன்றாய் கவனியுங்கள், அதுதான் விவேகம் உள்ள ஆள். சீக்கிரத்தில் நிரம்பிவிடும் இந்த சிறிய நபர். உயரே குறித்தும் தனக்கு பிடிக்காத ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் வெளியே வருவான். அவன் பால் கவனம் செலுத்தாரே, அவன் துவக்கத்தில் இருந்தே அவிசுவாசியானவன். ஆனால் இந்த நபரை நீங்கள் காண்கையில் ஒரு போலி விசுவாசியானவன், அவன் காத்துக் கொண்டே இருப்பான். பாருங்கள், அதுதான் யூதாஸ், அதுதான் அவன். மகத்தான திறமைகளைப் போன்று நான் இங்கே பெயர்களை கூற போகிறேன். நான் உண்மையாகவே அதை செய்யக்கூடாது, ஆனால் இருந்தாலும் நான் அவைகளை கூற போகிறேன். அதன் மூலமாக நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். எல்விஸ் பிரெஸ்லி, ரெட் ஃபாலி, ஹென்னி ஃபோர்டு, பேட் பூன் இவர்களை போன்று. எல்விஸ் பிரெஸ்லி ஒரு பெண்டேகோஸ்தே, பேட் பூன் கிறிஸ்துவின் சபை, ரெட் ஃபாலி கிறிஸ்துவின் சபையின் டீக்கன், ஹென்னி ஃபோர்டு ஒரு மெத்தடிஸ்ட் என்று நினைக்கிறேன். அந்த திறமைகளும் சாமர்த்தியமும் உள்ள அவர்கள் எல்லாரும் அங்கே தொலைக்காட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் பயபக்தியுள்ள ஜனங்கள் இல்லையா? அவர்கள் பாடல்கள் பாடுகிறார்கள் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். அது ஏதும் காரியத்தை செய்யாது. ஆமையா, உலகத்தை வஞ்சிக்கிறார்கள். அதன் பயனாக அவர்கள் என்ன பெற்றுக் கொள்கிறார்கள்? யூடாஸ் 30 வெள்ளி காசுகளை பெற்றுக் கொண்டான். எல்விஸ் அதிகமான கேடிலா கார்களும் அவர்களுடைய பாடல்களின் பதிவாகுதல் முதலான காரியங்களினால் கிடைக்கும் ஒரு 20 அல்லது 15 அல்லது 10 கோடி டாலர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னும் மற்றவர்களும், அவர்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள், இன்னும் மற்ற காரியங்கள், இவைகளை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது மாய்மாலம், அது ஒரு போலி விசுவாசம், அது ஒரு முன் தோற்றம். அவர்களுடைய ஜீவியமே அது சரியல்ல என்பதை நிரூபிக்கிறது. உண்மை. பின்னர் மகத்தான அமைப்பாளர்கள், உலக ஞான முதலான தாலந்துகளை உடையவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அவர்களும் பிரசங்கிப்பதாக உரிமை கோருகின்றனர். சாமர்த்தியம் உள்ள மனிதர், புத்தி கூர்மை உள்ளவர்கள். கவனியுங்கள், அந்த பாணியிலே பயிற்சி விக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் ஒரு பிரசங்கி அல்ல, அவன் ஒரு விளக்க உரை கூறுபவன். இன்றைக்குள்ள பிரச்சனை அதுதான். விரிவுரையாளர்கள் நமக்கு இருக்கிறார்கள். போய் இதை செய்யும்படியாய் பயிற்சி அளியுங்கள் என்று இயேசு சொல்லவே இல்லை. அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இந்த அடையாளங்கள் பிரசங்கத்தை பின்தொடரும் என்றுதான் சொன்னார். பார்த்தீங்களா? புரிகின்றதா? ஒரு பேச்சாளனை உண்டு பண்ண கற்றுக் கொடுங்கள் என்பதல்ல. அப்படியே நின்று அடுகிய இனிமையான காரியங்களை கலந்து ஏதோ எக்கால தூதரின் சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது போன்றதான ஒரு உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு அதுவல்ல. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பாருங்கள், அது ஒரு விரிவுரையாளன், அது பரிசுத்த ஆவி செயலில் இருப்பதல்ல. அவனுடைய ஆத்திரங்களையே அறியாத ஏதோ சிறு நபர் வார்த்தையோடு விசுவாச வல்லமையுடையவனாய் ஒரு கால் வந்து அந்த மனிதன் ஏதும் அறியாததான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்ய அதை மறுதளிப்பான். அங்கேதான் காரியம் மகத்தான ஜனங்கள் ஆமையா. பின்னர் அவர்கள் அமைப்பாளர்களாய் இருக்கிறார்கள், உலக ஞானத்தில் செழிப்பாய் இருக்கிறார்கள், வெற்றிகரமாய் இருக்கிறார்கள், சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பாவம் உதவியற்ற சிறு ஸ்திரீ ஆகிய ஏவாளிடத்தில் சரியாக அப்படியே சாத்தான் செய்தது போன்று அவள் இருப்பதை விட அதிக ஞானம் உள்ளவளாக இருப்பாள் என்பதை அவளிடம் விற்க முயற்சிக்கும்படியாக அவளிடத்தில் வந்தான். அதைதான் அவளும் தேடிக்கொண்டிருந்தாள். வார்த்தை என்ன சொல்கிறதோ அதில் அப்படியே காத்திருப்பதற்கு பதிலாக அவள் ஞானமுள்ளவளாவாள் என்ற கருத்தை அவளிடம் விற்க வேண்டும் என்றிருந்தான். அவள் அவனுடைய பொருளை வாங்கிவிட்டாள். அவர்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கின்றனர். இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆமையா இல்லை ஐயா. ஓ என்ன பரிசேயர்கள் விற்றதான அதே விதமான காரியம் பாருங்கள். அவர்கள் அறிந்திருந்த ஞானத்தோடு அவர்கள் விற்றார்கள். ஆனால் தேவனுடைய முழு வார்த்தையையும் மறுதளிக்கிறார்கள். அது சரியான விதமாய் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு அது ரூபகாரப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் ஏதாவது காரியத்தை கண்டறிய முயற்சிக்கிறார்கள். அது ஏதோ ஒரு தந்திர வித்தை என கருதுகின்றனர். அவர்களுடைய சிந்தையில் அதை பற்றின தீர்மானமான கருத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நீங்கள் எந்த காரியத்தையும் அவர்களிடம் கூறலாம், அவர்கள் மீண்டும் அதே நிலைக்கு திரும்பி வந்து விடுவார்கள். அவர்களுக்குள்ளாக அதை ஊற வைக்க முடியாது. அவர்களை கவனியுங்கள். அவர்கள் ஒரு நேரத்துக்காக ஏதாவது ஒரு தவறான வாய்ப்புக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அதுதான். தேவனுடைய கிருபை மட்டும் இல்லாதிருக்குமானால் என்னுடைய எல்லா குறைகளும் அம்பலப்பட்டிருக்கும். அப்படி ஏதாவது இருந்திருக்குமானால் புரிகின்றதா? அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் நேரடியாக சுவிசேஷமை அன்றி அப்படி ஏதும் குறை வாய்ப்புகள் கிடையாது. நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன், யாராய் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையோடு இல்லாத ஏதாவது காரியத்தை நான் போதித்தாலும் அல்லது செய்தாலும் நீங்கள் வந்து என்னிடத்தில் கூறுங்கள் என்று. நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கின்ற குறை வாய்ப்புகளை மூடுபவைகள் இதோ இருக்கின்றன என்று கூறுங்கள். அதன் பெயரில் உங்கள் கண்களை வைத்து பாருங்கள். எந்த குறை வாய்ப்புகளும் அங்கே காண முடியாது. ஏனென்றால் அங்கே குறை வாய்ப்புகளே கிடையாது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒன்றை கண்டுபிடித்ததாக யூதாஸ் நினைத்துக் கொண்டான். அந்த ஆள் ஒன்றை கண்டுபிடித்ததாக நினைத்துக் கொண்டான். அநேக சமயங்களில் அதை கண்டுபிடித்து விட்டதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது இல்லை என்பதை அது நிரூபிக்கிறது. அதுதான் போலி விசுவாசிகள், மாய்மாலக்காரர்கள். அவர்கள் 95% வார்த்தையில் இருக்கிறார்கள். ஏவாளும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் 99.9% இருந்தார். ஆனால் இந்த எல்லா மரணத்திற்கும் துக்கத்துக்கும் காரணமாக இருந்தது அந்த 10%. அந்த ஒரு காரியம் தான் அமைப்புகளையும் மற்ற காரியங்களையும் கண்டிக்கின்றது. ஏனென்றால் அவைகள் முழு தேவனுடைய வார்த்தையும் எடுத்துக் கொள்வதில்லை. அதுதான் போலி விசுவாசிகள். அது எப்பொழுதுமே அந்த விதமாகத்தான் இருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம். ஆனால் உண்மையான ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை மறுதளிக்கிறது. இவைகள் எப்பொழுதும் ஒவ்வொரு தலைமுறையிலும் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து போகையிலே நாம் அவைகளை காண்கிறோம். மிகவும் பயபக்தி உள்ளவர்கள். இப்பொழுது நான் முடிக்க எத்தனித்துள்ளேன். ஏனென்றால் நான் இன்னொரு அரை மணி நேரத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன். இந்த கடைசி நாட்களுக்கு எதிராகவும் இந்த விதமான ஜனங்களுக்கும் எதிராகவும் அவர்கள் அவ்வளவாய் உண்மையானதை போன்றே இருப்பார்கள் என்றும், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே முற்றிலுமாய் வஞ்சிக்க கூடியவர்களாய் இருப்பார்கள் என்றும் இயேசுவானவர் எச்சரித்துள்ளார் என்பதாக நாம் கண்டறிந்தோம். அதுதான் என்ன? அதுதான் யூதாசுகள். அந்த அளவுக்கு போகக்கூடிய ஜனங்கள் பாருங்கள். அவர்களால் கூக்குரிட முடியும், தத்தமிட முடியும். விசாசுகளை துரத்துதல் மற்ற காரியங்களை செய்கிறோம் என்று உரிமை கொண்டாடி அப்படியே திரும்பி வார்த்தையை மறுதளிப்பார்கள். அப்படிதான் ஒரு தெய்வ பக்தியின் வேஷம் அவர்களிடத்தில் இருக்கிறது. யூதாஸ் எங்கே வந்தான் என்று பாருங்கள். யூதாஸின் ஆவி சுவிசேஷத்துக்குள்ளாக ஏறி பெந்தேகோஸ்தின் தானம் மட்டுமாய் சென்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு போகக்கூடிய மற்ற காரியங்கள் இவைகளுக்கான நேரம் வந்தபோது அவன் வெளிநடந்தான். அவனுடைய நிறங்களை காட்டினான். அந்த ஆவியானது அது சத்தியத்தை அடையும் வரைக்கும் அந்த ஸ்தாபனங்களில் ஜீவித்து யோவான் இயேசுவின் வருகைக்கு முன்னோடினது போன்று அவர்களுடைய வருகைக்கு முன்னோடும் அவர்கள் மேலுள்ள ஆவியை போன்று அப்படியே பின்னர் அவர்கள் மேல் விடும். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அவைகள் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று இயேசு சொன்னார். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலக தோற்றம் முதல் விசுவாசிக்கின்றவர்களுடைய அல்லது உலக தோற்றம் முதல் எல்லா ஜீவ வார்த்தையும் விசுவாசிக்கிறவருடைய ஜீவ புத்தகத்தில் அந்த விதமானவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்பொழுதும் ஜனங்களை கவனியுங்கள். நான் இதை இப்பொழுது பயபக்தியுடனும் மரியாதையுடனும் தெய்வீக அன்புடனும் கூறுகிறேன். நான் அப்படி செய்யவில்லை என்றால் எனக்கே ஒரு பீடத்து அழைப்பு தேவையாயிருக்கும். கவனியுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார். இப்பொழுது அது மெத்தடிஸ்டா இருக்க முடியாது, அது பேப்டிஸ்டா இருக்க முடியாது. அவர்கள் துவக்கத்திலேயே அவிசுவாசிகள் என்று நாம் அறிவோம். ஆனால் அது தங்களை ஸ்தாபனமாய் ஆக்கிக் கொண்ட பெந்தேகோஸ்தே அமைப்புகளாகும். வார்த்தை இல்லாமல் அவர்களுடைய கோடுகளை கிழித்துக் கொண்டு கோடுகளை வரைந்து அதற்குள்ளாக அவர்களுடைய அமைப்புகளை வைத்து வேலையிட்டு வார்த்தையை உரம்பாக்கினர். அவ்வளவு பரிபூர்ணமாய் அதை போன்றே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள். உதாரணமாக அவர்கள் கூச்சலிடுவார்கள், அவர்கள் சத்தமிடுவார்கள், அவர்கள் மேலும் கீழுமாய் குதிப்பார்கள். சுகமளிக்கும் ஆராதனைகள் எங்களுக்கு உண்டு என்று உரிமை பாராட்டுவார்கள். அப்படியே தான் செய்தான் யூதாசும், அப்படியே தான் செய்தார்கள் மற்றவர்களும். அவர்கள் வெளியே சென்று திரும்பி வந்தபோது சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அவர்களுடைய பெயர்களும் கூட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் நினைவிருக்கட்டும், மனவாட்டியானவள் அப்படிப்பட்டியான குழுவை சேர்ந்தவளாய் இருக்க மாட்டால், அவள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகிறவள். நியாய தீர்ப்பில் நியாயாசனம் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் பொல்லாதவருடையது திறக்கப்பட்டது, இன்னொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அதுதான் ஜீவ புத்தகமாய் இருந்தது. அதை நியாயம் விசாரிக்க அங்கே மனவாட்டி இருந்தால், புரிகின்றதா? பார்த்தீர்களா? இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது, அதுதான் ஜீவ புத்தகம். அதாவது ஒரு பக்கம் செம்மறி ஆடுகளும் இன்னொரு பக்கம் வெள்ளாடுகளுமாக இருக்கும். பாருங்கள், அந்த நாட்களிலே மறித்த ஜனங்கள், அதாவது வாய்ப்பே கிடைக்காதவர்கள், அவர்கள் தான் அங்கே பிரிக்கப்படுவார்கள். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிப்பார்கள். அந்த கூட்டத்தாரை சற்று கவனியுங்கள். ஆம் சகோதரனே, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு உங்களோட கூட பின்தொடர்ந்து சென்ற அவர்கள்தான். உங்களுடைய இருதயத்துக்குள்ளாகவே அவர்கள் உங்களோடு எதற்காக வேலை செய்கிறார் என்பதை நீங்கள் காணலாம். ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்காக அவர்களுடைய சபையில் உங்களை வைப்பார்கள். அதிலிருந்து அவர்களால் முடிந்த அளவிற்கு அவர்களிடம் இருந்து பணத்தை கறப்பார்கள். எனக்கு அது தெரியாது என்று நினைக்கிறீர்களா? எனக்கு தெரியும் என்று அவர்களுக்கு ஒரு கால் தெரியாதிருக்கலாம், ஆனால் நான் அதை அறிந்திருக்கிறேன். துவக்கத்திலிருந்தே வஞ்சகன் யார் என்பதை இயேசுவான் அவர் அறிந்திருந்தார். புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த நேரம் வருவரைக்குமாய் அவர் அப்படியே காத்திருந்தார். அதைதான் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். அந்த நேரம் வரும் வரைக்குமாய் காத்திருக்க வேண்டும். உங்களுக்குள் அசைவை உண்டு பண்ண வேண்டாம், அந்த நிமிஷம் வரைக்குமாய் காத்திருங்கள். ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு போவது, அதுதான் அந்த வஞ்சிக்கின்ற குழு. அந்த வஞ்சிக்கிறவனை, அங்கே இருக்கின்ற அந்த குழுவானவர்களை கவனியுங்கள். விசுவாசியை அல்ல, அவ்விசுவாசியை அல்ல, ஆனால் அந்த போலி விசுவாசியை கவனியுங்கள். ஓ, என்ன அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படியே அவர்கள் மத்தியில் போய்கொண்டே ஏதாவது காரியம் அவர்களுக்கு கிடைக்கும் வரைக்குமாய் சென்று ஜனங்களிடத்தில் இருந்து அவர்களால் முடிந்த ஒவ்வொரு காசையும் பிடுங்கிக் கொண்டு, பாருங்கள், அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த மகத்தான ஸ்தாபனங்களில் குவிப்பார்கள். முற்றிலுமாய் எதிரான ஸ்தாபனங்களில் குவிப்பார்கள். அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன கூறினாலும் அது அவர்களுக்கு எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. நீங்கள் வருவதற்கு முன்னதாகவே அவர்களுடைய ஜனங்களிடத்தில் அதற்கு செவிக்கூடாதேயுங்கள் என்று எப்பொழுதும் எச்சரித்து விடுவார்கள். அங்கே ஓஹாயோவில் சகோதரன் கிட்ட அவர்கள் சுகமாக்கப்பட்ட போது ஒரு மனிதன் அங்கே வந்து நிற்கக்கூடிய துணிவுடன் மேடையின் மேல் ஏறி வந்து, இப்பொழுது சகோதரன் பிரண்ணம் அபிஷேகத்தில் இருக்கும் போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார், அதில் ஏது சந்தேகம் இல்லை. ஆனால் அபிஷேகம் அவரை விட்டு நீங்கும் போது நீங்கள் அவருடைய போதகத்தை ஒருபோது நம்பாதேயுங்கள், ஏனென்றால் அது தவறானது என்று கூறினான். நான் என்னுடைய அருகில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போதே கர்த்தரிதை எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். அது அவனுக்கு தெரியாது. நான் நேராக அங்கே நடந்து சென்றேன். உங்களில் அநேகர் அங்கே இருந்தீர்கள். ஏன் ஒரு மனிதன் அந்தவிடமான ஒரு காரியத்தை கூற வேண்டும் என்று கூறினேன். இப்போது பாருங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் கூறவே இல்லை, அவன் அதை கூறினான். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு ஞான திருஷ்டிக்காரன் என்ற அர்த்தம், ஆங்கிலத்தில் தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு ஒரு பிரசங்கி என்ற அர்த்தம். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஞான திருஷ்டிக்காரன் என்பவன் வார்த்தையின் தெய்வீக வியாக்கியானத்தை உடைய ஒரு மனிதனாக இருந்தான். மட்டுமல்லாமல் வார்த்தை அவனிடத்தில் வருவதனாலும் அதை முன் அறுவதனாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறான். அதுதானது. ஒரு மனிதனை தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்று ஒரு மனிதன் கூறிக்கொண்டு பின்னர் அவனுடைய போதகம் தவறாக இருக்கிறது என்று கூறுவதா? அது ஒரு பணம் திரட்டும் வழியே அல்லாமல் வேறு என்ன? அத்தகைய காரியமானது காட்சியில் இழுக்கப்பட வேண்டியதான வேலையானது அவ்வளவு சமீபமாயிருக்கிறது. ஆம், ஆனால் அந்த விதமானவர்கள் தான், அந்த போலி விசுவாசிகள் தான் உங்கள் முதுகில் தட்டி கொடுத்து யூதாசை போன்ற சகோதரனே என்று உங்களை அழைப்பார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அவர் ஆதியிலிருந்து அறிந்திருக்கிறார், அவர் இன்னமும் அறிந்திருக்கிறார். ஆமையா, நினைவிருக்கட்டும், இந்த ஒலிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் எல்லாரையும் கூட, அது உண்மை, அந்த மூன்று விதமானவர்களில் நீங்கள் ஒரு வகையில் இருக்கிறீர்கள். அது முற்றிலும் உண்மையே. இப்பொழுது நாம் முடிக்கப் போகின்றோம். இங்கே இருக்கின்றவர்களில் ஒவ்வொரு நபரும், இந்த உரிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களில் ஒவ்வொரு நபரும், என்றோ ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாக இருந்தாலும் இந்த உரிநாடாக்கள் இன்னமும் ஜீவிக்கும். அது உண்மையே புரிகின்றதா? நீங்கள் இந்த மூன்று வகைகளில் ஒரு வகையாக இருக்கிறீர்கள். இந்த வகைகளில் நீங்கள் ஒரு விதத்தில் ஒன்றாக இருந்தாக வேண்டும். அது அப்படியேதான். அதிலிருந்து உங்களால் தப்பிக்கொள்ள முடியாது. நீங்கள் இந்த மூன்று வகைகளில் ஒரு வகையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன? விசுவாசித்ததில் வேதத்தில் நாம் பார்த்தவர்களில் உங்களை அடையாளம் காட்டுங்கள். நீங்கள் வார்த்தையை எங்கே விசுவாசித்தீர்கள்? அது எப்பொழுது ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்டதா இருந்தது? அதாவது அது எப்பொழுதுமே ஒரு ரூபகாரப்படுத்ததா இருந்தது? அது எப்பொழுதுமே பலரால் விசுவாசிக்கப்படுவதற்கு அது எப்பொழுதுமே முரணா இருந்தது என்று நான் இன்றவிது நிரூபித்தது போன்று இருக்க வேண்டும். நீங்கள் நோவாவின் நாட்களில் ஜீவித்திருந்தால், இப்பொழுது நான் உங்களை கேட்கட்டும், நீங்கள் எந்த பக்கத்தை சார்ந்திருப்பீர்கள்? சபையின் பக்கமாகவா அல்லது தீர்க்கதரிசி ஆகிய நோவாவின் பக்கமாகவா? புரிகின்றதா? நீங்கள் மோசேயின் நாட்களில் ஜீவித்திருந்தால், மோசேயினுடைய செய்தி தேவனால் நிரூபிக்கப்பட்டும் ரூபகாரப்படுத்தப்பட்டும் இருந்தால் நீங்கள் அதை விசுவாசித்திருப்பீர்களா? கோராகு தாத்தான் என்பவர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் மட்டும்தான் பரிசுத்த மனிதர் அல்ல, நீங்கள் செய்கின்ற இந்த காரியங்களை மற்றவர்களும் கூட செய்ய முடியும் என்று கூறுவீர்களா? புரிகின்றதா? நீங்கள் அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தாக வேண்டும். இன்றிரவும் அவைகளில் ஒன்றாக இருக்கிறீர்கள். அல்லது நீங்கள் அந்நாட்களில் இருந்திருந்தால், தானியேலோடவா அல்லது நேபுகாத்நேச்சார் கூட்டத்தார் அளித்த விருந்தில் அங்கே இருந்த அந்த சபையோடு இருந்திருப்பீர்களா? புரிகின்றதா? நீங்கள் வெளியே போயிருக்கிறீர்களா அல்லது அன்று அவர்களுக்கு இருந்த அந்த மகத்தான விருந்தில் இருந்திருப்பீர்களா? ஒரு கிழ பைத்தியம் சிந்தை கெட்டவன் என்று அழைக்கப்பட்டு தனித்தவனாய் நின்ற மனிதனாகிய எலியாவோடு நீங்கள் இருந்திருப்பீர்களா? ஒரு மலையின் உச்சியில் நின்று கொண்டு சூரியனின் அவனுடைய வடுக்குத்தலை பிரகாசித்துக் கொண்டிருக்க, கரத்தில் ஒரு வளைந்த கோலை வைத்திருக்க, பறவைகளால் போஷிக்கப்பட்ட ஒரு ஏதோ பைத்தியத்தோடு இருந்திருப்பீர்களா? அல்லது மிகவும் நவீனமான ஆடைகள் அணிந்த யெசபேலும் மற்ற ஸ்திரீகளோடும் இருந்த அந்த ஆசாரியர்களோடு இருந்திருப்பீர்களா? எலியா அங்கே நின்று கொண்டு அவர்களை முடிந்த அளவிற்கு கடினமாக கடிந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் உன்னுடைய மனைவி எந்த பகுதியை எடுக்க நீ விரும்புவாய்? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றிரவு உங்களை வைத்து அறை உருவகப்படுத்தி பாருங்கள். இயேசுவானவர் நாட்களில் எந்த நற்சாட்சி பத்திரங்களும் தன்னிடத்தே இல்லாத இந்த பயிரோடு இருந்திருப்பீர்களா? அவனுக்கு எந்த ஸ்தாபனத்தோடும் ஏதும் தொடர்பே இல்லாமல் இருந்தது. அவர்கள் கூறினார்கள், நீ எந்த பள்ளியில் இருந்து வந்தாய்? எங்களுடைய தஸ்தாபேஜுகளில் உன்னுடைய பெயரே இல்லையே. உனக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? நாங்கள் இந்த காரியங்களை உனக்கு போதியாமல் உன்னால் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? நீ எந்த பள்ளியில் இருந்து வெளிவந்தாய்? நீ ஒரு மெத்தடிஸ்டா, பிரஸ்பிடியனா அல்லது பாப்டிஸ்டா? அவைகள் ஒன்றையும் அவர் சார்ந்தவர் இல்லை. அது உண்மை. அவர் வார்த்தையாக இருந்தார். அது முற்றிலும் சரியே சகோதரனே. அல்லது மிகவும் நல்லவர்களும் சாந்தமுள்ளவர்களும் போலுமாய் காணப்படுகின்ற பழைய ஆசாரியருடைய தாழ்மையான நவீன விசுவாசத்தை கொண்ட பரிசேயரின் சார்பில் நியாசா ஆலோசனை சங்கம் முதற்கொண்டு அல்லது லூத்தர் ஸ்தாபனங்களின் முதற்கொண்டு நின்ற ஸ்தாபனங்களின் சார்பில் இருப்பீர்களா? அல்லது நீங்கள் எந்த கூட்டத்தாரை சார்ந்திருப்பீர்கள்? அந்த நாட்களில் நீங்கள் இருந்திருந்தால் எந்த கூட்டத்தை சார்ந்திருப்பீர்கள்? இந்த நாளுக்குரிய செய்தி அதுதான் என்று உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டு அறுவரை ரூபகாரப்படுத்தப்பட்டது என்பதை கண்டு வார்த்தையோடு சார்ந்து இருப்பீர்களா அல்லது சபையின் சார்பில் சார்ந்திருப்பீர்களா? இன்றிரவு நீங்கள் அதை உருவகப்படுத்தி பாருங்கள். இயேசுவையும் இந்த விரோதமான காரியங்களையும் அவர்கள் கண்டபோது அவர் பிரசங்கிமார்கள் அப்படியே கடிந்து கொண்டு நீங்கள் ஒரு பாம்பு கூத்தா இருக்கிறீர்கள் என்று கூறின போது நீங்கள் அங்கே அந்த அப்போஸ்தலர்களோடு இருந்திருப்பீர்களா? அவர்கள் உத்தமமானவர்களாய் அந்த வார்த்தையை நன்றாக கற்ற பழைய பிரசங்கிமார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் கள்ளர்களின் குகையாயிருக்கிறீர்கள், மறித்த மனிதர்களின் எலும்புகளாய் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரை அன்றி வேறொன்றுமில்லை என்று கூறுகிறார். புரிகின்றதா? விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூறினார். அங்கே நின்று கொண்டு அவர்களை கிழித்துக் கொண்டும் அவர்களை கடிந்து கொண்டும் இருந்த அந்த கோப தணலோடு இருந்த ஒருவரோடு உங்களால் நின்றிருக்க முடியுமா? அவர் தொடர்ந்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாரால் என்னை குற்றப்படுத்த முடியும்? பிதாவானவர் கூறின காரியங்களை நான் செய்யாதிருந்தால், ஆனால் அவர்களோ செவி கொடுக்காதீர்கள். அந்த மனிதன் ஒரு பொல்லாத ஆவியை தன்மேல் உடையவனாயிருக்கிறான். அவன் பைத்தியம் பிடித்தவன், சிந்தை கெட்டவன், பிசாசின் ஒரு ஆவியை தன்மேல் உடையவனாயிருக்கிறான் என்றார்கள். புரிகின்றதா? இப்போது அவன் எப்படி அதை செய்கிறான்? அது அவனுக்குள் இருக்கின்ற குறி சொல்கிற ஆவியாய் இருக்கிறது. அவன் கூறுகிறான், அவன் என்னவாயிருக்கிறான்? அவனுடைய தாயின் புருஷன் அவளை விவாகம் செய்து கொள்வதற்கு முன்னரே அவன் அவளுக்குள் இருந்தான். புரிகின்றதா? பாருங்க, அவன் எந்த பள்ளியிலிருந்து படித்து வெளியே வந்தான்? ஒரு இலக்கண பள்ளிக்கு போனதாக கூட நம்மிடத்தில் எந்த தஸ்தாவேஜுகளும் கிடையாது என்றார்கள். அப்படி இருந்தும் அவருக்கு வயது 12 இருக்கும் போது அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆசாரியர்களை திகைக்கவும் பிரமிக்கவும் செய்தார். புரிகின்றதா? அவர் எந்த பள்ளியிலிருந்து வெளிவந்தார்? பரலோகத்தின் பள்ளி. புரிகின்றதா? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திலிருந்து இறங்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்களானால் பாருங்கள், அதுதான் அவருடைய பள்ளி. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதனிடத்தில் நிரூபிக்கப்படும் வேலை வந்தபோது நீங்கள் மட்டும் அந்த அப்போஸ்தலரோடு நின்றிருந்தால் இல்லை இருந்திருந்தால் நிலைத்திருப்பீர்களா? அல்லது சரி, நீர் மனுஷகுமாரன் என்று போதிப்பதுதான் உம்முடைய வழி என்று நீர் சொல்வீரானால் நாங்கள் திரும்பி எங்கள் சபைக்கு போய்விடுவோம் என்று கூறி திரும்பி சென்ற அந்த 70 பேர்களோட நீங்கள் உண்மையாகவே போயிருப்பீர்களோ? இவையெல்லாம் பார்க்கும் போது நீர் யார்? நீர் என்னவாயிருக்கிறீர்? என்னை போன்றே நீர் ஒரு மனிதன். நான் உம்மோடு புசித்தே நீர் யாரோ ஏதோ காரியம் என்று என்னிடத்தில் கூற முயற்சிக்கிறீரா? நான் உம்மை கவனித்திருக்கிறேன். உம்முடைய பலவீனத்தை நான் கண்டிருக்கிறேன். நீர் அழுததை நான் பார்த்திருக்கிறேன். நீ இதை அதை மற்றதை செய்ய நான் கண்டிருக்கிறேன். எங்களோடு வராந்ததுக்குள் நீ சென்றதை நாங்கள் கண்டிருந்தோம். அதை போன்று எல்லா காரியத்தையும் நான் காண்கிறேன். நீர் வெறுமென ஒரு மனிதனே, ஆனால் நீர் சொல்லுகிறீர் நான் பாரத்திலிருந்து வந்தேன் என்று. இது எங்களுக்கு அதிகமாயிருக்கிறது என்றார்கள். நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நடந்திருப்பீர்களா, அல்லது அந்த 70 பேர்களோடு சேர்ந்து நடந்திருப்பீர்களா, அல்லது கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலரோடும் கூட நடந்திருப்பீர்களா? பரிசுத்த மாட்டின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை சபைக்குள்ளாக பற்றி கொண்டிருக்க முயற்சித்த போது அவன் இன்னமும் அற்புதங்கள் அடையாளங்கள் முதலியவைகளை பற்றி கொண்டிருந்த அந்த சமயத்தின் போது கத்தோலிக்க சபையானது அந்த மனிதனை கண்டனம் செய்து அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் அவனை புறம்பே தள்ளினது. அப்பொழுது நீங்கள் கத்தோலிக்க கோட்பாடுகளோடு சேர்ந்து நின்றிருப்பீர்களா, அல்லது பரிசுத்த மாட்டின் சார்பில் நின்றிருப்பீர்களா? மறுத்து போனவர்களின் சிலைகளை அங்கே வைத்து அவைகளை ஆராதிப்பது முதலானவர்களை செய்ய அவன் மறுத்த போது வேதத்தோடு சேர்ந்து கொள்ளப்பட்ட கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்த போது அவன் வார்த்தையே சத்தியமாக இருக்கட்டும் என்று கூறினான். தேவன் அவனை மகத்தான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் ரூபகாரப்படுத்தி அவன் முன்னறிவித்தவைகளை நடந்தேறும்படியாக செய்தார். அவன் செய்த எல்லா காரியங்களிலும் அவன் தேவனுடைய ஆவியில் நடந்து அதை குறித்து அந்த பாதையாளர்கள் ஒருவராலும் ஒன்றும் செய்யக்கூடாமற் போயிற்று. நீங்கள் அவனுடைய பக்கத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்த மார்ட்டினோடு சேர்ந்து நடந்திருப்பீர்களா, அல்லது கத்தோலிக்க கோட்பாடுடன் சேர்ந்து சென்றிருப்பீர்களா? இப்பொழுது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அல்லது சபையின் கோட்பாடுகள் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. சபை கோட்பாடுகள் கூறுவதை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களா, அல்லது வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை எடுத்துக் கொள்வீர்களா? நினைவிருக்கட்டும், இப்பொழுது இருப்பது போன்றுதான் எல்லா காலங்களிலும் இருந்தது. அங்கே எப்பொழுது பெருவாரியான விசுவாசம் ஜனங்கள் மத்தியில் இருந்தது, அது எப்பொழுதுமே உண்மையான வார்த்தைக்கு சிறிது முரணாகவே இருந்தது. அது ஒருபோதும் அப்படியே முற்றிலுமாக அதை மறுதளிப்பதாக இருந்ததே கிடையாது என்பது நினைவிருக்கட்டும். ஓ இல்லவே இல்லை, அன்றி கிறிஸ்து வார்த்தையை மறுதளிப்பதில்லை, நிச்சயமாக அப்படி செய்வதில்லை. அதை நான் விசுவாசிக்கிறேன் என்றுதான் அவன் கூறுகிறான். ஆனால் அது எழுதப்பட்டிருக்கும் வண்ணமாக எல்லாவற்றையும் அவன் விசுவாசிப்பதில்லை. புரிகின்றதா? பார்த்தீர்களா? சாத்தான் ஏவாளத்தில் கூறினான். அவன் கூறின அந்த சிறு காரியம் தவிர ஏவாள் அதை எல்லாம் விசுவாசித்தார். அந்த ஒரு சிறு பகுதியை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கால் ஞானஸ்தான தொட்டிக்கு போங்கள் என்பது ஒருவேளை அது ஏதாவதாக இருக்கலாம். இருக்கிற வண்ணமாக எல்லா துணிக்கைகளும் பாருங்கள், இந்த அது கூறப்பட்டிருக்கிறபடியே நீங்கள் எடுத்தாக வேண்டும். ஒருவேளை செய்யப்பட்ட காரியங்களையே மீண்டும் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் வார்த்தை என்ன கூறுகிறதோ அதுவாக இருக்க வேண்டும். இதுதான் சாத்தானின் தந்திரமாக இருந்து கொண்டு வருகிறது. முதலாவதாக அவன் ஏவாளத்தில் கூறினது முதற்கொண்டு வார்த்தையின் ஒரு சிறு பகுதியை அவிசுவாசிப்பதே ஆகும். எப்பொழுதுமே இந்த 3 வகைகளான ஜனங்களை பிரிக்கின்றது. இந்த ஜனங்களை வார்த்தை பிரிக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அது அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது. இருந்ததால ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஏதாவது காரியத்தை காட்சியில் அனுப்புகையில் அது அந்த விதமாகத்தான் இருந்தது. தெளிவாய் அதை அவருடைய வார்த்தை அடையாளம் காட்டினது. பின்னர் அவைகளை பின்பற்றுகிறவர்கள் விசுவாசிகளின் தங்களை உரிமை பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகள் தான். அப்படியே திரும்பி பார்க்காத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். நீங்கள் வார்த்தையில் தரித்து இருக்கும் வரைக்கும் அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். ஆனால் சிறிது முரண்பாடாக அது வரும்பொழுது அவர்கள் விசுவாசிப்பதில் தேவன் எவ்வளவுதான் அடையாளம் காட்டினாலும் சரி, அதை குறித்து எனக்கு தெரியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் அவிசுவாசி. அல்லது இங்கே நான் காரியம் என்று நீங்கள் கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை காணும் வரைக்குமாய் நீங்கள் அதை தொடர்ந்து போகிறீர்களா? யூதா செய்தது போன்று யாரையாவது முதுகில் குத்துவதற்கு. சீக்கிரமாக அல்லது கழித்தோ இது வெளிவரும் என்று எனக்கு தெரியும். அங்கே நான் காரி. அவர்கள் தான் போலி விசுவாசிகள். ஒவ்வொன்றும் அதில் ஒவ்வொரு துணிக்கையும் நாம் அதை வேதத்தில் காண்கிறோம்.
அங்கே கெண்டக்கியில் ஒரு சமயம் ஒரு சிறு பையன் எங்கோ அங்கே மலைகளின் மேல் வளர்க்கப்பட்டான். அங்கே எந்த இடத்திலும் அவன் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை கண்டதே கிடையாது. அங்கே அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி துண்டு மரத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் தன்னை அதில் கண்டதே கிடையாது. அவன் இங்கே லூயிவிலுக்கு அவனுடைய சித்தி வீட்டில் தங்கி இருக்கும்படியாய் வந்தான். அவள் ஒரு பழைய மாதிரியான ஒரு நல்ல வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தாள். படுக்கைக்குள் ஒன்றுக்குள் அவர்கள் பிரவேசித்த போது அங்கே மேலிருந்து கீழ் வரைக்குமாக கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்த ஒரு கதவு இருந்தது. புரிகின்றதா? அந்த சிறு பையன் வீட்டின் ஊடாக ஓடிக்கொண்டிருந்த போது அப்படியே நின்றான். குட்டி ஜானியை குட்டி ஜான் கண்டான். பாருங்கள், அவனது தலையை சொரிந்தான். அந்த கண்ணாடியில் இருக்கின்ற குட்டி ஜானியும் தலையை சொரிந்தான். அவன் சிரித்தான். கண்ணாடியில் இருந்த குட்டி ஜானியும் சிரித்தான். அவன் மேலும் கீழமாக குதித்தான். கண்ணாடியில் இருந்த அந்த ஜானியும் குதித்தான். புரிகின்றதா? அவன் மிகவும் நெருக்கமாக சென்றான். தான் விளையாடக்கூடிய ஒரு சிறு பையன் என்று நினைத்தான். எனவே அவன் கிட்டி நடந்து சென்றான். அங்கே நேரடியாக கண்ணாடியில் லேசாக குத்தினான். அவன் அப்படியே திரும்பினான். அவனுடைய பெற்றோர்கள் அவனை கவனித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு, அம்மா, அது நான் தான் என்றான். இப்பொழுது நீங்கள் இதற்குள் பார்த்து இதில் நீங்கள் எது என்று காணுங்கள். இந்த சிறிய ஜானிகளில் நீ எதை போன்று இருக்கின்றாய்? இதில் எதில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நீங்கள் அவைகளில் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அது அவைகளில் ஒன்றாக இருக்கிறது. திரும்புகிற அந்த ஒருவன் நீ கண்ட முதல் தவறு. நீங்கள் அதை தவறு என்று அழைக்கிறீர்கள். வார்த்தை எல்லா காரியங்களையும் சோதித்து அறிகிறது என்றால் வார்த்தையை கொண்டு அதை பரிசோதித்து அது சரிதானா என்று அறியுங்கள். பாருங்கள், நல்லதுதானா என்று எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டு சோதித்து பாருங்கள். இயேசு அந்த விதமாய் கூறியிருக்கிறார். ஆமையா, நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் சரியாக அதுதான் சொன்னார். மற்ற காலங்களில் உள்ள வார்த்தையாகிய தேவனுடைய கண்ணாடிக்குள்ளாக பார்த்து இந்த மூன்று வகையான குழுக்களில் நீங்கள் எதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள்? இப்போது சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நோவாவின் நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் மோசேயின் நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் இயேசுவின் நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருந்தால், அல்லது அவைகளில் ஒன்றில் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தால், அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த குழுவோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள்? அதை சிந்தியுங்கள். பின்னர் உங்களுடைய தற்போதைய நிலை இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். இது இப்பொழுது ஆழமானது. அதை விட்டு நீங்கள் அதன் மேலாக கடந்து போக வேண்டாம். இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற தற்பொழுதைய நிலை நீங்கள் அந்த நாட்களில் எந்த விதத்தை சார்ந்தவர்களாய் இருப்பீர்கள் என்பதை நிரூபிக்கிறது. இப்பொழுது நீங்களே உங்களுடைய நியாயாதிபதிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கிறது. சங்கையவர்களே, போதகர்களே, விசுவாசிப்பதற்கு கடினமான அதை இயேசுமானவர் கூறின போது நீங்கள் எந்த குழுவினை சேர்ந்திருப்பீர்கள்? என்ன என்ன? அவர் முற்றிலுமாக அவர்தான் வார்த்தை என்பதை அடையாளம் காட்டின பின்னர் பாருங்கள். இருப்பினும் அந்த சொற்றொடர் அதை போன்றதொன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதாவது மனுஷகுமாரன் தாம் வந்ததான இடத்துக்கு ஏறி போவாரானால் அதை குறித்து நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்பது. அவர் எங்கே பிறந்தார் என்று எனக்கு தெரியும். அவருடைய தகப்பனாரையும் எனக்கு தெரியும். அவருடைய தாயாரையும் எனக்கு தெரியும். ஆனால் இங்கேயோ நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு ஏறி போகிறேன் என்று கூறுகிறார் என்று கூறுகிறாய். அது உங்களுக்கு ஒரு கால் சற்று பெரிய காரியமாக இருக்கலாம், இல்லையா ஐயா? உங்களுக்கு அது சற்று பெரிதான காரியமாக இருக்கலாம். அதை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒருவேளை இன்றைக்கும் அதே வண்ணமாக இருக்கலாம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையின் கண்ணாடிக்குள்ளாக பார்த்து நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று பாருங்கள். ஓ, ஒரு மனிதனை வஞ்சிக்கிறவனே, நீ அதை ஒருபோதும் செய்யாதே. கவனியுங்கள், அந்த விடங்களில் நீங்கள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கின்றதா நிலைமையிலே, உங்களுடைய இப்பொழுதைய சிந்தையின் நிலையிலே, இங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த கூட்டத்தாரிலே, இந்த உரிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிற காணக்கூடாதவர்களிலே, இதை கேட்ட பிறகு உங்களுக்கு இருக்கும் சிந்தையின் நிலையானது நீங்கள் எந்த விதத்தை சார்ந்தவர்கள் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறது. நீங்கள் வார்த்தையில் இருக்கின்ற ஒரு விசுவாசியா? அதனோடு தரித்து இருப்பாயா? அல்லது வெளியே போய் விடுவாயா? அல்லது ஒரு நாடாவையே நிறுத்தி விடுவாயா? நீங்கள் சரியாக எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அது கூறும். பாருங்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அது கூறுகிறது. உங்களுக்கு அதை கேட்க விருப்பமில்லை, அதை அப்படியே நிறுத்திவிட்டு எனக்கு அதை கேட்க விருப்பமில்லை என்று கூறினாய், அதுதான் அந்த அவிசுவாசி. பாருங்கள், அதை நிறுத்தி அது சத்தியமா அல்லது இல்லையா என்பதை சோதித்து பார்க்க உங்களுக்கு விருப்பமில்லை. அல்லது அதனுடனேயே இருந்து கொண்டு அதிலேயே ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியாதா என்று முயற்சித்துக் கொண்டிருப்பது பின்னர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் கூட அறிவீர்கள். இது உங்களுக்கு கூறும். தேவனே, அதை நாங்கள் விசுவாசிக்கவும் அதன் மேல் உறுதியாய் நிற்கவும் அதற்கு உண்மையாய் இருக்க வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் பரலோக பிதாவே, சில சமயங்களில் அந்த காரியங்களை கூறுவதென்றால், ஒரு கால் ஆயிரம் ஆயிரவர்களின் ஜனங்கள் இந்த வெளிநாடாவை இந்த தேசத்தின் ஊடாக உலகத்தையும் சுற்றி போகையில் அவர்கள் யாவரும் இதை கேட்பார்கள் என்பதை அறிந்திருப்பதாலும் இதை கூறுவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆனால் அன்புள்ள கட்டாவே, அது உண்மையாக இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது. கர்த்தாவே, முதலாவதாக என்னுடைய இருதயத்தை கழுவும். ஓ கர்த்தாவே, என்னை சோதியும், என்னை பரீட்சியும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கீழாக நோக்கி என்னை பாரும். நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் களைத்து போயிருக்கிறேன், நான் விடாய்த்து போயிருக்கிறேன். என்னுடைய தொண்டை காய்ந்து போயிருக்கிறது, என்னுடைய உதடுகள் வறண்டு போயிருக்கிறது, என்னுடைய உடல் தொய்ந்து போய் கொண்டு இருக்கிறது, எனக்கு வயதாகி கொண்டு போகிறது. இன்னும் அநேக முறைகள் இருக்க போவதும் இல்லை கர்த்தாவே, ஒரு கால் இன்னும் அநேக முறைகள் சூரியன் உதிக்க போவதும் இல்லை, நான் போய் கொண்டிருப்பேன். இப்பொழுது என்னை பரிசோதித்து பாரும் பிதாவே, நான் தவறாக செய்ததாக ஏதாவது காரியம் இருந்து நான் அதை அறியாதிருப்பேனானால் கர்த்தாவே, நீர் அதை எனக்கு வெளிப்படுத்தும், நீர் எனக்கு காட்டும், அதை இப்பொழுதே சரிப்படுத்த நான் ஆயத்தமாயிருக்கிறேன். தேவனுடைய கண்ணாடி ஆகிய வார்த்தையில் நான் என்னையே நோக்கி பார்க்கிறேன், நான் இங்கே நிற்கிறேன், என்னுடைய உருவமானது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதை நான் காண்கிறேனா, நான் அந்த நபரை தான் கண்ணாடியில் காண்கிறேனா, அதில் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளில் ஒருவரை நான் காண்கிறேனா, அல்லது புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளில் ஒருவரை நான் காண்கிறேனா, நான் ஒரு போலி விசுவாசியை காண்கிறேனா, நிற்காதவனும் வார்த்தையை கேளாமலும் அதற்கு பதிலாக ஸ்தாபன கருத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற ஒருவனாய் நான் என்னை காண்கிறேனா, அங்கே தரித்திருந்து ஏதாவது குற்றம் பிடிக்க முடியுமா என்று முயற்சிக்கின்ற ஒருவனாக நான் என்னை காண்கிறேனா. கர்த்தாவே, ஆண்டவரமாய் இருக்கிறதென்றால் என்னை சுத்தப்படுத்தும் கர்த்தாவே, என்னுடைய இருதயம் சுத்தமாயும் கலப்பில்லாததாயும் இருப்பதாக, ஏனென்றால் இது என்னுடைய ஜீவியமாய் இருக்கிறது கர்த்தாவே, அது சரியாக இருக்க நான் விரும்புகிறேன். அதை உண்மையாகவே செய்வதற்கு ஒரு வழி இருக்கும் பொழுது அதை அரைகுறையாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை சரிபடுத்த விரும்புகிறேன் பிதாவே. அது மட்டுமல்ல, நான் புருஷர்களை தவறாகவும் ஸ்திரீகளை தவறாகவும் என்னை நேசிக்கிற ஜனங்களையும் நான் நேசிக்கிறவர்களையும் தவறாக வழிநடத்துகிறவனாய் இருப்பேன், அப்பொழுது நானே தவறாக இருப்பேன் பிதாவே. அப்படி ஏதாவது இருக்குமானால், ஏதாவது ஸ்தாபன சபை சரியாக இருக்கிறது என்று இன்றிரவு நான் நினைத்திருப்பேனானால், அல்லது சபைகளின் ஆலோசனை சங்கம் சரியாக இருக்கிறது என்று நினைத்திருந்தால், பெருவாரியான ஜனங்கள் சரியாக இருப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தால், தேவனாகிய கர்த்தாவே, நான் ஒரு போதுமான மனிதனாய் இருக்க, போதுமான கிறிஸ்துவனாய் இருக்க, என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே நின்று அங்கே சரியாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேனோ, அங்கே ஜனங்களை அனுப்புகிறவனாய் நான் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும், என்னை சுத்திகரியும், நான் நோக்கி பார்த்து காண்பேனாக. ஆனால் அது அந்த காரியங்களுக்கு வரும்போது கர்த்தாவே, வேஷத்தை தரித்துக் கொண்டு வார்த்தை மறுதளிக்கின்ற அதை என்னால் காணக்கூடிய அளவிற்கு நீ அதை அவர்களுக்கு கூறலாம், ஆனாலும் அவர்கள் சரி, அது ஏதும் வித்தியாசத்தை உண்டு பண்ணவில்லையே, தேவன் இப்பொழுது அதை எதிர்பார்ப்பதில்லை என்று கூறுவார்கள். கர்த்தாவே, நீர் அதே இயேசுவாக இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்றைக்குமாய் இருந்த அதே தேவனாய் இருக்கிறீர், நீர் இன்னமும் தேவனாய் இருக்கிறீர், நீர் மாறுகிறதில்லை, இந்த வேதாகமும் உம்முடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன், நீரும் உம்முடைய வார்த்தையும் ஒன்றே என்று நான் விசுவாசிக்கிறேன், எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கவும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை எங்களுக்கு கொடுக்கவும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அருளும்படியாய் தேவனே நான் ஜெபிக்கிறேன். அதாவது என்றோ ஒரு நாள் ஜீவியம் முடிந்துவிடும், அப்பொழுது எங்களோடு உள்ள உம்முடைய காரியம் முடிந்துவிடும், அப்பொழுது நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு உலக தோற்றத்துக்கு முன்பாக நாங்கள் உம்முடைய சிந்தையில் இருந்த அந்த பரலோகத்துக்கு ஏறி போகும்படியாக தேவனே அதை அருளுவீராக. எங்களுடைய பாவங்களை மன்னியும் பிதாவே. வார்த்தையில் இருக்கும் விசுவாசிகளை தவிர மற்ற வகைகளில் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கின்ற புருஷர்களும் ஸ்திரீகளும் இங்கு இருப்பார்களே, ஆனால் தேவனே அவர்கள் இருதயங்களை சுத்திகரியும். ஒளிநாடாக்களை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் யாராவது கேட்டுக் கொண்டிருந்தால், அல்லது இனிமேல் கேட்டுக் கொண்டிருப்பார்களாயின், அவர்களுடைய இருதயங்களை நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தாவே, நான் அவர்களுடைய இருதயங்களின் சுத்திகரிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை இழக்கப்பட்டவர்களாய் நான் காண விரும்பவில்லை. தவறான ஒன்றினால் இன்னொரு தவறானதை சரிப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது என்னவென்றால் தவறான இரண்டுமே வழியிலிருந்து அப்புறப்படுத்தி அதை சரிப்படுத்த வேண்டும். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இதை நீர் எங்களுக்கு அருள் செய்யுமாறு பிதாவே நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய தலைகள் வணங்கியிருக்க, இருதயங்கள் வணங்கியிருக்க, இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது நரகத்தின் பயங்கரத்தை தரிசனத்தில் கண்டபோது அதன் பயங்கரத்தை நான் கண்டேன். பின்னர் நான் இதில் தவறாக இருக்கலாம், அது ஒரு கால் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், அப்படி அது இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ இருந்தது போன்று காணப்பட்டது, அது அவ்வளவு தத்துரூபமாயிருந்தது. பின்னர் நான் சமீபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் ஸ்தலத்தை கண்டேன். நான் இழக்கப்பட்டு போனவர்களின் ஸ்தலத்தை கண்டபோது, ஓ தேவனே, இங்கே ஒரு நபரும் வர அனுமதியாரேயும் என்று நான் அலறினேன். உங்களால் முடியாது, அதன் பயங்கரம் என்னுமாய் இருக்கிறது என்று எந்த நாவினாலும் அதை கூற முடியாது. அதை உங்களுக்கு எடுத்து கூற எனக்கு எந்த வழியுமே இல்லை. அங்கே ஒரு எரிந்து கொண்டிருக்கும் நரகம் அக்னியும் கண்டகத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால், இழக்கப்பட்டவர்களின் பயங்கரங்களும் நிலைமையும் அதனோடு சேர்ந்த துன்பங்களையும் பார்க்கும் போது அது ஒரு நிழலான பசுமையான புற்கள் நிறைந்த ஒரு காட்சியாயிருக்கும். மனித புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேச முயற்சித்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் ஸ்தலம் அது அவ்வளவு சமாதானமாக இருக்கிறது என்பதை என்னால் உங்களுக்கு விவரித்து கூற முடியாது. அங்கே ஒருபோதும் மரிப்பதில்லை, ஒருபோதும் வயது சென்றவர்களாக ஆக முடியாது, வியாதியாக ஆக முடியாது. எப்பொழுதும் வாலிபமாகவே இருப்பது, எப்பொழுதும் சுகரேகையாக இருப்பது, ஒருபோதும் மறியாமல் இருப்பது, ஆசீர்வதிக்கப்பட்ட வாலிபத்தின் பாவம் இல்லாமல் அல்லது வேறொன்றுமே இல்லாமல் நித்திய ஜீவகாலமாய் இருப்பதாயிருக்கும். ஓ, அதை குறித்து விளக்கி கூறவோ விவரித்து கூறவோ அங்கே ஏதும் வழியே கிடையாது. பரிசுத்த பவுலும் கூட எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று கூறியிருக்கிறான். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை விளக்கி கூற வழி ஏதும் கிடையாது. இப்பொழுது அது நிச்சயமாய் உண்மையாக இருப்பதனால் இங்கே இருக்கிறவர்களுக்கும் காணக்கூடாமல் இருக்கும் கூட்டத்தார்களுக்கும் இந்த விதமானவர்களில் நாம் ஒரு வகையைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் இங்கே உருவகப்படுத்தி கொண்டுள்ளோம். ஒன்று, நாம் அசலான விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். வார்த்தையை கொண்டு அதை பரிசோதித்து பாருங்கள். வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறியிருந்து சபையானது வித்தியாசமான ஏதோ காரியத்தை கூறுகிறது என்றால் நீங்கள் எதை எடுத்துக் கொள்வீர்கள்? தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடிக்குள்ளாக பார்த்து நீங்கள் எந்த வகையோடு நிற்கிறீர்கள் என்று பாருங்கள். இங்கே காண்கிறவர்களும் காணக்கூடாதவர்களுமான குடுமியுள்ளவர்களே, இன்றிரவு நீங்கள் இல்லை என்றால், அந்த விசுவாசிக்கும் விதமானவர்களோடு நீங்கள் இல்லை என்றால், அந்த விசுவாசிக்கும் விதமானவர்களுக்குள் நீங்கள் வரும்படியாக உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்க, உங்கள் இருதயங்கள் வணங்கினவாறு இருக்க, உங்கள் கண்கள் மூடி இருக்க, தேவனுக்கு முன்பாக நீங்கள் அதை தெரியப்படுத்துவீர்களா? சில சமயங்களில் ஜனங்கள் அவர்களுடைய அயலானினால் அச்சங்கொண்டு தங்களுடைய கரங்களை உயர்த்த உங்களுக்கு தெரியும் ஒரு விதமான சிறு அச்சங்கொள்ளுகிறார். அந்த விதமாய் அவர்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் எழுந்து நின்று நான் தவறாக இருக்கிறேன், நான் தவறாக இருக்கிறேன் என்று கூறுவதற்கு திட்டமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். புரிகின்றதா? பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். எதில் அவிசுவாசம்? வார்த்தையில் அவிசுவாசம். இப்பொழுது நீங்கள் அந்த வகையில் இல்லை என்றால், நீங்கள் காணத்தக்கதாக அங்கே வேதத்தில் காரியங்கள் இருக்கின்றன, அதை உங்கள் புத்தி சாதுரியத்தைக் கொண்டு உங்களால் காண முடியாது. வேதம் அபிதமாய் கூறுகிறது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் அதை விரும்புகிறீர்கள். தேவனே, அதை புரிந்து கொள்ளும்படி எனக்கு தாரும், நான் உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்று கூறுகிறீர்கள். ஜெபிக்கையிலே என்னை நினைவு கூறுங்கள் என்று உங்கள் கரத்தை உயர்த்தி கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. புரிகின்றதா? உண்மையாகவே அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் அறியாத ஏதோ காரியம் வேதத்தில் இருக்கின்றதா என்று நான் என்னை மற்ற விதங்களில் காண போகிறேனா? ஒரு கால 70 பேர்களோடு நான் என்னை காண போகிறேனா என்று ஐயுறுகிறேன். அங்கே ஏதோ சில காரியங்கள், அதாவது தேவனால் எப்படி இந்த காரியங்களை செய்யக்கூடும், எப்படி அவரால் அப்படி இருக்க முடியும், எப்படி இயேசுவானவர் மாறாதவராய் இருக்க முடியும் என்று இருக்கிறது. அதை என்னால் புரிந்து கொள்வது கடினமாயிருக்கிறது. அது எனக்கு புரிகிறதில்லை, ஆனால் நான் அதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் அதை விசுவாசிக்க விரும்புகிறேன். தேவனே, என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும். நான் அதில் ஒரு பாகமாக இருக்க விரும்புகிறேன். நான் வார்த்தையில் பங்கு பெறுபவனாக இருக்க விரும்புகிறேன். அது எனக்குள்ளாக இருக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் 15, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உண்மை என்று நாம் அறிவோம். கபடியை நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் உள்ளேயும் வெளியுமாய், உள்ளேயும் வெளியுமாய் அல்ல, ஆனால் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அது உனக்குள்ளாக நிலைத்திருக்கிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆனால் முதலாவதாக உங்களால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களால் வார்த்தையை எல்லா வார்த்தையையும் கிறிஸ்துவை பற்றின எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறார். கர்த்தர் வார்த்தையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதாய் இருக்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றாகும். அந்த நாளுக்குரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வெளிப்பட்டது ரட்சகர் மீட்பர் என்ற அர்த்தம். அது அவர் வர வேண்டியதாக இருந்தபோது அவர் தான் அந்த ஸ்தானத்தை எடுக்க வேண்டியதாக அந்த அபிஷேகமும் பண்ணப்பட்ட நபராய் அவர் இருந்தார். ஆபரணங்களினால் விதித்து போடப்பட்ட அந்த விசுவாசத்தை திரும்ப அளிப்பதும் சாயங்கால வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வதும் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியின் வேலையாயிருக்கிறது. தாபனங்களை கடிந்து கொண்டு மூல விசுவாசத்துடனும் மூல வேதாகம விசுவாசத்துடனும் திரும்பி வருவதும் பரிசுத்த ஆவியானவரின் வேலையாயிருக்கிறது. மூல வேதாகமும் அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிப்பது, அதனோடு ஒன்றையும் கூட்டாமலும் அதை இப்படியாக கூற செய்யாமலும் அப்படியாக கூற செய்யாமலும் இருப்பது பரிசுத்த ஆவியின் வேலை. அது கூறப்பட்டிருக்கிற வண்ணமாகவே அதை கூறி அந்த வண்ணமாகவே அதை விசுவாசிப்பதே ஆகும். இதுவரை கரத்தை உயர்த்தாமல் இருந்து இப்பொழுது கரத்தை உயர்த்தி தேவனே என்னை நினைவு கூறும் என்று கூற விரும்புகின்ற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக அம்மாளே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக வாலிப அம்மாளே, தேவனுமை உமை ஆசீர்வதிப்பாராக. அருமையாயிருக்கிறது. திரு பையனே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. எனக்கும் அவர் தேவையாக இருக்கிறார். எனக்கு வலது பக்கமாக இருக்கிற சகோதரியே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னாக இருக்கின்ற உமையும் ஆசீர்வதிப்பாராக. வாலிப மனிதனே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. இங்கே இருக்கின்ற சகோதரியே உமையும் ஆசீர்வதிப்பாராக. உமைதான் சகோதரனே, இந்த பக்கமாக இருக்கிறவரே கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. பின்னால் இருக்கின்ற உமை தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்ன நினைவு கூறும் கத்தாவே, இப்போது நினைவிருக்கட்டும். நீங்கள் உங்கள் கரத்தை எனக்கு உயர்த்தி கொண்டிருக்கவில்லை, அவருக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். சரியாக எனக்கு பின்னாக நேராக இருக்கிறவர் இப்போது கர்த்தர் உம்முடைய கரத்தை காண்கிறார். நான் காண தவறினாலும் அவர் அதை காண்கிறார். அவர் உன்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அங்கே என்ன துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய உத்தேசத்தை அவர் அறிந்திருக்கிறார். அந்த உத்தேசத்திற்கு உன்னுடைய குறிகோள் என்னவென்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. நான் எல்லா வார்த்தையையும் விசுவாசிக்க விரும்புகிறேன் என்கிற வேறு யாராவது இருக்கிறீர்களா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களுடைய கரங்களை பார்க்கிறார். ஆமையா, அதுதான் காரியம். என்னால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் அங்கே இருக்கின்றன. நான் ஒரு அவிசுவாசியாய் இருக்க விரும்பவில்லை. நான் அவைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் எப்படி இருந்தாலும் நான் அதை விசுவாசிக்க விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தாவை, இதோ நான் இருக்கிறேன், நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே என்று கூற நான் ஆயத்தமாயிருக்கிறேன். தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகம் அநேகமான கரங்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்னமும் உயர்த்தி கொண்டே போகிறது. சகோதரன் அது உதவி செய்யுமா என்கிறீர்களா? ஒரு முறை உங்களுடைய கரத்தை ஒரு உண்மையான சரியான குறிக்கோளோடு உயர்த்தி பின்னர் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று பாருங்கள். உன்னுடைய ஜீவியத்தில் ஏதோ சிறிய காரியம் இருக்கிறது, அதை நான் அறிவேன் என்று நீங்கள் சாட்சி கொடுக்கிறீர்கள். அங்கே ஏதோ காரியம் சிறியதா இருக்கிறது, அது அங்கே இருப்பதை நீங்கள் விரும்பவில்லை, ஆனால் அது அங்கே இருக்கிறது. அது எப்படி செய்யப்பட முடியும் என்று வியக்கின்றாய். கர்த்தாவே, நான் ஒரு யூதாசாயிராதபடி செய்யும். என்றாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் ஒரு செய்தியை தொடர்ந்து பின்பற்றி போகாமல் இருக்க பண்ணுவீராக. ஓ தேவனே, நான் அல்ல, நான் உம்முடைய வார்த்தையோட தரித்து இருப்பேனாக. புரிகின்றதா? அல்லது ஒரு கால் ஏன் மற்றவர்கள் அந்த விதமாய் கூறுவதில்லை என்று நினைக்கின்ற ஒரு அவிசுவாசியை போல் இருக்கலாம். புரிகின்றதா? அந்த விதமாக கூட நான் இருக்க விரும்பவில்லை. நான் ஒரு விசுவாசியாய் இருக்க விரும்புகிறேன். நான் அப்படி இருக்க விரும்புகிறேன். இந்த வேளையின் தேவனுடைய வார்த்தையை நான் காண்கின்றேன். நான் அதில் தேவனை காண்கின்றேன். கர்த்தாவே, அந்த வார்த்தையின் ஒரு பாகமா என்னை ஆக்கும், அதில் ஒரு பாகமா என்னை ஆக்கும். நான் அதில் ஒரு பங்காய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. ஒவ்வொரு நபரும் உங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளில் நாம் இங்கே ஒன்றாக கூடி வரப்போவதில்லை. ஒரு கால் கொஞ்ச காலம் இருக்கலாம். நம்மில் சிலர் எடுக்கப்படுவோம். நாம் ஒன்றாக சேர்ந்து இருக்க போவதில்லை. நாம் இங்கே அநேகராக இருக்கிறோம். நம்மில் சிலருக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. நம்மில் சிலருக்கு நமக்கு தெரியவில்லை. வாலிபமானவர்களும் மறிக்கிறார்கள். எந்த வயதிலும் நாம் மறிக்கிறோம். நாம் பிரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காரியம் இங்கே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். ஒழுங்கின்மையாக நாம் அதை அங்கே பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் சரியான சிந்தையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்தாக வேண்டும். நான் மறிப்பதற்கு முன்பாக என்னால் அதை காண முடிந்தால் என்று நீங்கள் கூறலாம், வேண்டாம், அப்படியா செய்ய வேண்டாம். அப்பொழுது நீங்கள் ஒரு கால் உங்களுடைய சரியான சிந்தையில் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வீட்டிற்கு திரும்புவதற்குள் ஒரு கால் விபத்தில் கொல்லப்படலாம். ஒரு கால் இருதய பாதிப்பால் நீங்கள் மறித்து போகலாம். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. தேவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னில் நம்பிக்கை இல்லை. வெளியே இருக்கின்ற ஜனங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஜன்னல்கள் அண்டையில் இருந்தும் கூட கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? ஆம், தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் சரியாக இருக்க விரும்புகிறேன். நான் சரியாக இருக்க விரும்புகிறேன். இப்பொழுதே நாம் அதை சரிப்படுத்துவோம். நேராக இப்பொழுதே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உத்தமத்தோடு இந்த விதமாக கூறினால் ஒருமுறை நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாம். அதாவது, கர்த்தராக இயேசுவே, அது என்னவாக இருந்தாலும் அக்கறை இல்லை, அல்லது யார் என்ன கூறினாலும் சரி, என்னுடைய ஜீவியத்தில் உம்முடைய வார்த்தை முதன்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜீவியத்தில் அது எனக்கு தேவையாக இருக்கிறது. நீர் வார்த்தையாக இருக்கிறீர். வேதாகமும் அந்த விதமாக கூறுகிறது. வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். கோட்பாடுகளும் கொள்கைகளும் எனக்கு தெரியும். அதற்குள்ளாக புகுத்தப்பட்ட அவைகள் அதை ஒரு கூட்ட மாய்மாலமாய் ஆக்கிவிட்டது. கர்த்தாவே, அப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து என்னை சுத்திகரியும். நான் முழுவதுமாக உம்முடையவனாக இருப்பேனாக. நான் என்னுடைய கரத்தை உமக்கு உயர்த்துகிறேன். நான் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய சத்தத்தை, என்னுடைய ஜெபத்தை உமக்கு உயர்த்துகிறேன். தேவனே, என் மேல் இரக்கமாயிரும். என்னுடைய கரங்களும் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லா அவிசுவாசத்திலிருந்தும் கர்த்தாவே, என்னை சுத்திகரியும். ஓ கர்த்தாவே, மறையாமலேயே நடந்து போகும்படியாய் ஏனோக்கை போன்று வல்லமையை அவர் எனக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சாயங்கால நடை நடந்து சென்று அவரோட கூட வீட்டிற்கு போவேன். ஆனால் தேவனே, அது சம்பவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கடைசி நாட்களில் வேலை குறைக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டாயிருக்க போகின்றது என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் 36 வருடங்கள் இருக்கிறது என்று எங்களுடைய நாட்குறிப்பு காட்டுகிறது. வேலை முடிந்துவிடும். அந்த குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நீர் வந்தாக வேண்டும். இல்லை என்றால் அங்கே ஒரு மாம்சமும் ரட்சிக்கப்படாது என்று அந்த விதமாக அது கூறுகிறது. மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்கிற ஜனங்களும் நாம் அநேக வருடங்கள் முன்னேறி போய்விட்டோம் என்று அவர்களால் நமக்கு கூறப்படுகிறது. அவர்கள் நாள் அட்டவணையின் கணக்கின்படியாக அடை காட்டில் இன்னும் அதிகமாக கடந்து போய்விட்டோம் என்றும், ஒரு கால் ஒரு 15 அல்லது 20 வருடங்கள் தான் இன்னும் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். எனக்கு தெரியாது பிதாவே. ஆனால் நம்முடைய நாள் அட்டவணையின்படியேயும் கூட நாம் ஏறத்தாழ அங்கே வந்து விட்டோம் என்று நான் அறிந்திருக்கிறேன். அங்கே ஒருவித நம்பிக்கையும் இராமல் போகும் என்பதை நான் காண்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் அந்த குண்டுகளை எல்லாம் ஒருவர் இன்னொருவர் மேல் எய்தாலும் ஒரு யுத்தம், அங்கே ஒரு போர்க்களம் இருக்க போவதில்லை. அவர்கள் ஒருவர் இன்னொருவரை அழித்துக் கொள்வார்கள். கர்த்தாவே, அந்த குண்டுகள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் முழு வானங்களையும் பூமியையும் அக்கினிக்கு இரையாகும் என்று வேறும் கூறுகின்றது. தேவனே, அந்த வேளை தோன்றுகிறதை நான் காண்கிறேன். ஜனாதிபதியின் கொலையை பற்றி நினைக்கிறேன். கொன்றவனுக்கு நீதிமன்ற விசாரணை கொடுப்பதற்கு முன்னதாகவே இன்னொரு கொடியவன் வந்து அவனை அங்கேயே பகிரங்கமாக கொன்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஓ தேவனே, ஒருவன் இன்னொருவனை போலவே அவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறான். அவர்கள் அது செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருக்க வேண்டிய நம்முடைய சொந்த நாட்டிலேயே ஒல்லாங்கு இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன ஒரு கேவலமான முன்மாதிரியாக இருக்கிறோம். ஓ கர்த்தாவே, எங்களை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். ஓ தேவனே, விசேஷமாக உம்முடைய சபைக்கு அந்த காண முடியாத கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதான அவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. அது உயிர்ப்பிக்கின்ற ஆவியாய் இருக்கிறது என்று நீர் கூறினீர். மனுஷகுமாரன் உன்னதத்துக்கு ஏறி சென்றது போலவே அவருடைய சரீரமும் உன்னதத்துக்கு ஏறி செல்லும். அவர் தலையாய் இருக்கிறார், அவருடைய சபை சரீரமாய் இருக்கிறது. ஓ தேவனே, சரீரத்தை வழிநடத்துகிறது தலையாய் இருக்கிறது. வார்த்தையின் தலைமைத்துவமானது கிறிஸ்துவின் சரீரத்தை வழிநடத்துவதாக. அந்த சரீரத்தின் ஒரு பகுதியாய் நான் இருப்பேனாக கர்த்தாவே. தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்களுக்காகவும் இங்கு இருக்கின்றவர்களும் இந்த உயிர்நடாவை கேட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவை நான் உத்தமமாக ஜெபிக்கிறேன். அவர்களை உள்ளே எடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அவர்களுடைய இருதயத்தை நோக்கி பாரும். அவர்கள் என்னவென்று உமக்கு தெரியும். ஆனால் உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் அந்த ஜனங்களுக்காக பரிந்துரைக்கிறேன். கர்த்தாவே, நான் அவர்களை நேசிக்கிறேன். நான் அவர்களை நேசிக்கிறேன். நான் இதை செய்ய முயற்சிக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், இதை நான் செய்ய வேண்டும் என்பதே நீர் எனக்கு இட்ட கட்டளையாய் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். எனவே பிதாவே, என்னால் இயன்ற மேலான விதத்தில் அதை செய்து கொண்டு என்னுடைய நலிந்த தவறுகளை மன்னியுங்க தாவே. ஜனங்களுக்கு நான் இதை இன்னும் தெளிவாக்கும்படியாக எனக்கு பெலத்து நீர் அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த ஜெப கூடாரத்திலே இங்கே நீர் இன்றிரவு எங்களோடு இருக்கும் இவர்களை நோக்கி பாருங்க தாவே. இந்த ஜெப கூடாரத்தில் தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கின்ற இவர்களை நோக்கி பாரும். என்னை ஆராய்ந்து பாரும் ஓ கர்த்தாவே, என்னை முயற்சித்து பாரும். என்னில் ஏதாகிலும் தவறு இருக்குமானால் என்னை சுத்திகரியும் பிதாவே, இதை அழியும். இந்த சபையை சுத்திகரியும். வார்த்தையங்கள் மத்தியிலே மாம்சமாக்கப்பட்டு இந்த நாட்களில் உலகம் அறிய செய்யும்படியாக கர்த்தாவே, எங்கள் யாவரையும் சுத்திகரியும். இதை அழியும் பிதாவே, ஏனென்றால் என்னோடும் இந்த பேசும் பொருளோடும் இந்த குழுமியுள்ளவர்களோடும் உம்முடைய வார்த்தையோடும் உம்முடைய வாக்குத்தத்தங்களோடும் எங்களுடைய ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக நான் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவிக்கிறேன். இதை அழியும் கர்த்தாவே. தேவனுடைய வல்லமை தாமே நம் மேல் வந்து நம்மை அபிஷேகித்து ஓடகர் துவங்கி கூட்ட பொறுப்பாளர் வரைக்குமாக இங்கிருக்கின்ற யாவரையும் அபிஷேகிப்பதாக. பரிசுத்த ஆவியாகத் தான் வந்து எங்களுடைய இருதயங்களில் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் எடுத்து உம்முடைய வார்த்தையானது சத்தியம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தின் மூலமாக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய தலைகள் வழங்கின வண்ணமாயிருக்கையில் என் மீட்பர் அழைக்கின்றதை நான் கேட்கின்றேன். அவர் எங்கே நடத்துகிறாரோ நான் பின்தொடர்ந்து செல்வேன் என்ற பாடலுக்கு ஆர்கன் வாசிக்கும் சகோதரியால் ஒரு துருதியை கொடுக்க கூடுமானால் கொடுங்கள். எங்கே என்னை நடத்துகிறாரோ நான் பின்தொடர்ந்து செல்வேன். அவர் என்னவாயிருக்கிறார்? வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய கோட்பாடு முதலான காரியங்களை மறுதலியுங்கள். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வார்த்தையை பின்பற்றி வராதவன் எனக்கு சீஷனாக இருக்க பாத்திரவான் அல்ல. திரும்பவுமாக வேதத்திற்கே, அங்கேதான் அவர் உன்னை நடத்துவார். அவருடைய நாமத்தினாலான தண்ணீர் தொட்டியானாலும் என்னுடைய அவமானத்தை நீக்குவதற்கு அது பீடமாயிருந்தாலும் எங்கே இருந்தாலும் பின் செல்வேன். நியாய தீர்ப்பினூடாக நான் அவரோடு செல்வேன். அதுதான் காரியம். இப்பொழுதே நான் பின் செல்வேன். நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள்? இப்பொழுது நான் வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுவதானால் தேவனுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகிய வேதாகமத்தில் நீ உன்னுடைய பிரதிபிம்பத்தில் என்னவாக காணப்படுகின்றாய்? நான் வார்த்தையோடு செல்வேன். அதன் கரியம் என்னவாயிருந்தாலும் அக்கறை இல்லை. நான் வார்த்தையோடு கூட செல்வேன். தேவனுடைய நியாய தீர்ப்புகளின் ஊடாக நான் செல்கிறேன். நான் தலங்களில் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இப்பொழுதே என்னை வார்த்தையோடு ஒரு விசுவாசியாக்கும். நான் அவரோடு கூட செல்வேன். அவரோடு எங்கிலும் செல்வேன். ஏனெனில் எங்கே என்னை அவர் வழிநடத்தினாலும் நான் செல்வேன். இப்பொழுது நீங்கள் நன்றாக கூர்ந்ததை கவனியுங்கள். அவர் என்னை வழிநடத்துகிறார்.